மிகுந்த மகிமை பொருந்திய பிதாவே, எங்களுடைய ஜீவனில் நாங்கள் அறியாமையை பெற்றிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதில் இன்றிரவு நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் தேவனின் ஜீவனானது அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அக்னிமயமான நாவுகளாக பிரிந்து அமர்ந்து அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அதனால் ஆவியானவர் அவரவருக்கு தந்தறிந்தபடியே அவர்கள் வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். ஓ பிதாவே, நீர் உம்மையே சபையின் நடுவில் தங்கிட்டுக் கொடுத்தீர் என்பதற்காக நாங்கள் எவ்வளவாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் என் பிதாவிலும் பிதா என்னிலும் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருக்கிறதை அந்நாளில் நீங்கள் அறிவீர்கள் என்று எங்களுடைய கர்த்தர் கூறியதில் வியப்பொன்றுமில்லையே. எப்படியாய் பரலோகத்தின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு மத்தியில் வாசம் செய்கிறார். இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் உலகத்தின் முடிவு பயந்தும் சகல நாட்களிலும் இருக்கிறேன் என்று கூறினீர். ஒவ்வொரு சபை காலத்திலும் நீர் இங்கே நேற்று இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து வந்திருக்கிறீர். நீர் நடப்பிக்கிற கிரியைகளின் மூலமாக நாங்கள் உம்மை அறிகிறோம். விசுவாசிக்கிறவர்களை இவ்வடையாளங்கள் தொடரும். கர்த்தாவே, எல்லா காலங்களின் உச்சக்கட்டத்தை நாங்கள் காண்கையில் காலமானது ஒரு முடிவடையப் போகிறது, அப்பொழுது நித்தியமானது உதிக்கிறது. பிதாவாகிய தேவனே, இன்றைக்கு அந்த மீதியானவர்களுக்குள் நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருப்பதை குறித்து அறிந்து கொள்வதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய ஜீவியத்தை கருத்தாய் காவல் செய்து நாங்கள் கொண்டிருக்கும் நோக்கங்களையும் இலக்கையும் பார்த்து பரிசுத்த ஆவியானவர் எங்களை கட்டுப்பாட்டில் கொண்டிருக்கிறதையும் பார்க்கிறோம்.
God may every person in divine presence tonight realize
தேவனே, தெய்வீக பிரசன்னத்தில் இருக்கும் ஒவ்வொரு நபரும் இன்றிரவில் நாங்கள் வாழும் இச்சபை காலங்களை பற்றி உணர்ந்து கொள்ளவும் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் வேகமாக ஓடிப்போகவும் செய்யும். ஏனெனில் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று மிகவும் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. ஓ தேவனே, இன்றிரவில் வந்து எங்களை அபிஷேகியும். கர்த்தாவே, மனங்குடம்பி அலைந்து திரிகிறவர்களை கொண்டு வாரும். ஓ கர்த்தாவே, இந்த எளிய ஆடுகளை கண்ணோக்கமிட்டு பாரும். அவர்களுக்கு எல்லாவிடங்களிலும் இருந்து மேய்ப்பர்களின் அழைப்புகள் வரப்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே எதை விசுவாசிப்பது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆடுகளின் பெரிய மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு செவிடுக்க செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, அவருடைய மகத்தான ஆவியாரவர் இன்றிரவில் என் பிள்ளையே என்னிடம் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், அது உன்னை உன்னுடைய நித்திய பயண இலக்கிற்கு முத்திரையிட்டுவிடும் என்று அவர்களிடம் பேசட்டுமே. நேரமானது விரைவாக முடிந்துவிட போவதை நாங்கள் காண்கையில் அவர்கள் அடிபட்டு அலையுண்டு ஓடுகிறதாக இருக்க வேண்டாம். இதை அருளும் பிதாவே, பிரசங்கியின் மூலம் பேசியருளும், கேட்கிறவர்களுடைய செவிகள் வாயிலாக செவி கொடுத்தருளும். நாங்கள் யாவருமே செவி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். உட்காருங்கள். இப்பொழுது இன்றிரவில் நாம் இரண்டாவது சபை காலத்தை பற்றி படிக்கப் போகிறோம். அநேகர் குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். அந்த காரணத்தினால்தான் இவைகளை ஒவ்வொரு தடவையும் தெளிவாக கொடுக்க விரும்புகிறேன். இப்பொழுது இரண்டாவது சபை காலமானது சிமர்னா சபை காலம் என்று அழைக்கப்பட்டது. எபேசு சபை காலம் முடிந்தவுடனேயே சிமர்னா சபைக்காலம் ஆரம்பித்துவிட்டது. எபேசு சபைக்காலம் கிபி 55 முதல் 170 வரை நீடித்தது. சிமர்னா சபைக்காலமோ கிபி 170 முதல் 312 முடிய நீடித்தது. இந்த சபையோ உபத்திரவப்படுத்தப்பட்ட சபையாகும். உபத்திரவத்தில் இருந்து வந்த இந்த சபை இரத்த சாட்சிகளின் கிரீடத்தை அணியும். அந்த காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட சபைக்கு ஜீவ கிரீடம் அளிக்கப்படுவது தேவனுடைய வாக்குத்தத்தமாய் உள்ளது. ஒவ்வொரு சபை காலத்திற்கும் தேவன் தம் கரத்தில் ஏந்தியுள்ள ஒரு நட்சத்திரம் உண்டு. அந்த நட்சத்திரம் அந்தந்த சபைக்கு அளிக்கப்பட்ட செய்தியாளனுக்கு அடையாளமாக திகழ்ந்தது. எபேசு சபை காலத்திற்குரிய தூதன் நான் நன்கு அறிந்திருக்கிறபடி பவுல் அப்போஸ்தலன் தான். ஏனென்றால் அந்த ஒவ்வொரு தூதர்கள் இன்னார் என்று வேதத்தில் பெயர் குறிப்பிடப்படவில்லை. காரணம், எபேசுவில் சபையை நிறுவியவன் பவுல் தானே. அவரே அந்த கால சபைக்குரிய ஊழியக்காரனுமாவான். அவனுடைய ஊழியம் சபைக்கு ஒளியை கொண்டு வந்தது. அப்பொழுது பரிசுத்த யோவான் பவுலுக்கு பிறகு ஊழியத்தை மேற்கொண்டான். அதன் பிறகு பாலிகிராப் என்பவர் தொடர்ந்து உள்ள காலத்தில் வந்தார். இப்பொழுது சிமர்னா சபையின் காலத்திற்கு நான் அறிந்து கொண்ட அளவுக்கு இரேனியஸ் என்பவர்தான் தூதன். ஏன் பாலிகிராப்பை நான் அச்சபைக்குரிய தூதனாக தெரிந்து கொள்ளாமல் இரேனியஸை தெரிந்து கொண்டேன் என்பதற்கான காரணத்தை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். அநேக சபை குருமார்களும் வேத போதகர்களும் அந்த தூதன் பாலிகிராப் தான் என்று எண்ணுகிறார்கள். பாலிகிராப் பரிசுத்த யோவானின் சீஷன் என்பது உண்மையே. பாலிகிராப் தன்னுடைய சாட்சியை தான் இரத்த சாட்சியாக மறித்ததன் மூலம் முத்திரையிட்டார். அவரை அவர்கள் அவரது இருதயத்தின் கீழ் கத்தியால் குத்திக் கொன்றார்கள். ஆனால் அவர் ஒரு மகத்தான மனிதர் தான், ஒரு குறிப்பிடத்தக்க மனிதர் தான், தேவ மனிதர் தான், இனிமையானவரும் கூட. நமக்கு கிடைத்த மகத்தான கிறிஸ்தவர்களுக்குள் அவர் ஒருவர் என்பதில் சந்தேகமில்லை. அவருடைய வாழ்க்கைக்கு எதிராக நீங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது. நான் தெரிந்து கொண்டதின் காரணம் என்னவெனில், பாலிகிராப்பை விட இரேனியஸ் பரிசுத்த வேதத்திற்கு மிகவும் அதிகமாக நெருக்கமாக இருந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸ்தாபனத்தை உண்டாக்குறதான ரோமானிய யோசனைக்கு பாலிகிராப் இணக்கமாக இருந்தார். இரேனியஸோ மிகவும் உறுதியுடன் அதை எதிர்த்தார். அவர் முழுவதுமாக அதை வெளிப்படையாக கண்டித்தார். அதன் பின்னரோ நிசாய ஆலோசனை சங்கம் கூடிய பொழுது நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி அங்கே அவ்விஷயம் விவாதத்திற்கு வந்தது. மிகப்பெரிய தீர்வு செய்து கொள்ள வேண்டிய விஷயமாக அவர்களுக்கு இருந்தது என்னவெனில், தேவன் மூன்று நபர்களோ அல்லது ஒருவரோ என்பதுதான். தேவன் தேவனாகவே இருக்கிறார், அவர் ஒரு ஆள்தான் என்ற அந்த கருத்தின் பட்சத்தில் இரேனியஸ் நின்றார். நான் இப்பொழுது நிசாயாவுக்கு முந்தின காலத்தின் பிதாக்கள் என்ற புத்தகத்தின் தொகுதி ஒன்றில் பக்கம் 412 இருந்து ஒரு சிறிய மேற்கோளை வாசிக்கட்டும். நீங்கள் குறித்துக் கொள்ள விரும்பினால் அது நிசாயாவுக்கு முந்தின காலத்தின் பிதாக்கள் என்ற புத்தகத்தின் முதலாவது தொகுதியில் 412 பக்கத்தில் உள்ளது. இப்புத்தகத்திற்கு 3 தொகுதிகள் உண்டு. நீங்கள் அவை முழுவதையுமே வாசிக்கலாம். அநேக அத்தியாயங்கள் அதில் உள்ளன. நானோ இப்பொழுது இந்த கடைசி பாகத்தில் கடைசி 20-30 வசனங்களை வாசிக்கிறேன். அவைகள் யாவும் நான் வாசிக்காமல் அதன் ஒரு பாகத்தை மட்டும் வாசிப்பேன். அவர் வேறு என்னவெல்லாமாக அழைக்கப்பட்டாரோ அவையெல்லாம் அந்த ஒருவருக்கே கொடுக்கப்பட்ட பட்டமாகும். பாருங்கள், அவர்கள் அவரை பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று அழைத்தனர். அவை யாவும் பட்டங்களே தவிர நாமங்கள் அல்ல. ஒரே நபரின் பட்டங்கள் என்று இவர் இங்கே கூற முற்படுவதை பாருங்கள். இன்றைக்கு நாமும் இன்னமும் சரியாக அதைத்தான் போதிக்கிறோம்.
As for the example, and then in parentheses in English, the Lord.
உதாரணத்திற்கு அதன் பிறகு விவரக்குறிப்பு காணப்படுகிறது. ஆங்கிலத்தில் வல்லமையுள்ள ஆண்டவர், யாவருக்கும் பிதாவாகிய கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன், உன்னதமானவர், சிருஷ்டிகர், உருவாக்கியவர் போன்றவை. இவைகள் யாவும் தொடர்ந்து வருகிற வெவ்வேறு நபர்களுக்குரிய பட்டங்களும் பெயர்களும் அல்ல. இவை ஒருவராயிருக்கிற அவருக்கே உரித்தாகும். ஆமேன்.
By the name of which the one God, Father, is he who...
ஒரே நாமத்தினால் ஒரே தேவனாகிய பிதாவானவர் பிழைத்திருக்கும்படியான தயவை யாவற்றுக்கும் அளித்திருக்கிறார். இரேனியஸும் இந்த பட்டங்கள் யாவும் ஒரே நாமத்திற்குள்ளாக அதற்குரியதாகவே இருக்கிறது. அது ஒரு தேவனுக்குரியதாகும். அவைகள் யாவும் பட்டங்களாக மாத்திரமிருந்து அவர் என்னவாக இருக்கிறாரோ அதை பற்றி குறிப்புகளாக மட்டும் இருக்கின்றன என்று கூறியுள்ளார். அவர் சாரோனின் ரோஜா, அது அவருக்குரிய பட்டமாகும். அவர் என்னவாக இருக்கிறாரோ அதை பற்றி கூறுகிறது. இப்பட்டம் அவர் விடுவெளி நட்சத்திரம், அவர் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறார். இவைகள் எல்லாம் அவர் என்னவாக இருக்கிறாரோ அதை பற்றி கூறும் அவருடைய பட்டங்கள் மட்டுமே. அவர் பிதா, அவரே குமாரன், அவரே பரிசுத்த ஆவியானவர். ஆனால் ஒரே ஒரு தேவன் தான் உண்டு. ஒரே ஒரு தேவன், அவர் நாமமும் ஒன்றே. இவ்வாறாக இரேனியஸ் வேதவாக்கியத்தை குறித்த ஆய்வுறுதி இல்லை, சரியான வியாக்கியானத்தை பெற்றிருந்தார். இந்த காரணத்தினால்தான் நான் இரேனியஸ் சரியாக இருந்தார் என்று கருதுகிறேன். இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். அது எவ்வாறு அது சம்பவித்தது என்ற புத்தகத்திலிருந்து. இப்புத்தகம் வரலாற்றாளர்களால் எழுதப்பட்டதாகும். ஆர்.சி. ஹேசல்டன் என்பவர் ஆதிகாலத்து சபைகளை பற்றி எழுதிய சரித்திரம்தான் எவ்வாறு இது சம்பவித்தது என்ற புத்தகமாகும். அப்புத்தகத்தின் 180 பக்கத்தில் கிபி 177 முதல் கிபி 202 முடிய உள்ள இரேனியஸின் காலத்தில் இருந்த ஆவிக்குரிய வரங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை நான் மேற்கோள் காட்டுவதன் நோக்கம் என்னவெனில், இச்செய்தி ஒலிநாடாவில் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பாருங்கள், மேலும் புத்தக வடிவிலும் இது வரவுள்ளது. இரேனியஸின் காலத்தில் பிரான்ஸ் தேசத்தில் இருந்த அநேக அப்போஸ்தல சபைகளில் பரிசுத்த ஆவியின் எல்லா வரங்களுமே இருந்தன. இரேனியஸ் அவர்களுக்கு போதித்து வந்திருந்தபடியினால் நிலைமை அவ்வாறு இருந்தது. பாருங்கள், பிரான்சில் உள்ள லயான் பட்டணத்தில் இருந்த இரேனியஸின் சபையின் உறுப்பினர்கள் யாவருமே அந்நிய பாஷைகளில் பேசினார்கள். யாராவது மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்படுவதை காண்பது ஏதோ அசாதாரணமான நிகழ்ச்சி அல்ல. எல்லா இடங்களிலும் சுவிசேஷ சபைகளில் பிணியாளிகள் சுத்தமடைதல் என்பது அன்றாட நிகழ்ச்சியாக இருந்தது. இரேனியஸ் எப்படி போதிக்க வேண்டும் என்று அறிந்திருந்தார். அற்புதங்களோ அடிக்கடி நிகழ்ந்தன. உண்மையில் இரேனியஸ் காலத்து சபைகள் தேவனுடைய பிரசன்னத்தின் அதிசய வெளிப்படுத்தலை பெற்றிராமல் ஒருபோதும் இருக்கவில்லை. அப்பிரத்தியட்சமாகுதல் ஒன்று தரிசனத்தின் மூலமாக, இயற்கையின் செயல்பாடுகள் நிறுத்தி வைக்கப்படுவதன் மூலமாகவோ, ஒரு அற்புதத்தின் மூலமாகவோ நடைபெற்றன. இவை எல்லாம் அன்றைக்கு இருந்த சுவிசேஷ கிறிஸ்தவர்களுக்கு தாங்கள் தேவனுக்கு பிரியமான சீசர்கள் என்பதை அவர்களுக்கு நினைப்பூட்டவே நடைபெற்றன.
Of the past we cannot glean a single instance of raising the dead in the first.
ஆனால் கடந்த கால வரலாற்றை பார்க்கையில் முதலாவது ரோம சபையில் எப்பொழுதாயிலும் மரித்தவனை உயிரோடு எழுப்பிய ஒரு சம்பவத்தை பற்றிய நிருபணம் கூட சேகரிக்க நம்மால் முடியவில்லை. இவ்வரலாற்றை எழுதின அந்த ஜனங்கள் எந்த ஒரு அணியையும் சார்ந்து கொள்ள ஆர்வம் கொண்டவர்கள் அல்ல. அவர்கள் வரலாற்றாளர்களானபடியால் அவர்கள் உண்மைகளையே கூறியிருக்கின்றனர். எனவேதான் நான் இரேனிய சிவர்ணா சபைக்குரிய தூதர் என்று விசுவாசிக்கிறேன். ஏனெனில் நீங்கள் பாருங்கள், பவுலும் ஏனைய அப்போஸ்தலர்களும் ஒப்படைத்து சென்ற அதே விசுவாசத்தையும் அதே வேத உபதேசங்களையும் கொண்டவராக இரேனியஸ் இருந்தார். அந்த காரணத்தினால்தான் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையின் மேல் அதே வேத உபதேசங்களை போதித்தல் ஒவ்வொரு தடவையும் அதே விதமான கிரியைகளையே பிறப்பிக்கும். நீங்கள் தேவனுடைய விதிமுறையை எளிமையாக விசுவாசித்து அதை அப்படியே எழுத்துக்கு எடுத்து நிறைவேற்றினீர்களானால் சபைகள் என்ன சொல்கின்றன என்பது பற்றி அக்கறையில்லை. அது கூறுகிறதின்படி அப்படியே பின்பற்றினால் ஆதியில் நடந்த அதே கிரியைகள் இப்பொழுது ஏற்படும். அதைத்தான் இரேனியஸும் செய்தார். பாலிகிராப் ஒரு அருமையான மனிதனாய் இருந்தார் என்று நான் கருதுகிறேன். ஆனால் நிக்கோலாய் மதஸ்தர் எவ்வாறு ஸ்தாபன முறைமைகளை உண்டாக்கிட முனைந்தார்களோ அதே போல் இவரும் அவ்விதமான கிரியைகளின் பட்சத்தில் மிகவும் அதிகமாக சார்ந்தவராக இருந்தார் என்பதை நான் உங்களுக்கு கூறுகிறேன். சபையை அவர்கள் ஸ்தாபன ரீதியாக ஆக்கி அவ்விதமான முறையில் சகோதரத்துவத்தை கொண்டு வந்து யாவரையும் ஒன்றாக இணைக்க அவர்கள் கிரியை செய்தனர். இது மனித ஞானத்தின்படி சரியாக தோன்றலாம். ஆனால் நீங்கள் பாருங்கள், ஆவியானவர் மானிட அறிவுக்கு மிகவும் தொலைவில் இருக்கிறார். அறிவு பூர்வமாக நீங்கள் சிந்தித்தால் ஆவியின் சிந்தைக்கு விரோதமான சிந்தை கொண்டவர்களாக ஆகிவிடுவீர்கள். தேவன், என் நினைவுகள் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் உயர்ந்தவைகளாய் உள்ளன, என் வழிகள் உங்களுடைய வழிகளை பார்க்கிலும் உயர்ந்தவைகளாய் உள்ளன என்று கூறுகிறார். அவரை திட்ட வரைபடத்தின்படி பின்பற்றுவது ஒன்றுதான் நாம் செய்ய வேண்டியதாயிருக்கிறது. அது உண்மை. இப்பொழுது நீங்களோ இங்கிருந்து போவதாக இருந்தால், அதாவது நான் இங்கிருந்து இன்றிரவில் சிக்காகோ போகிறதாக நாம் வைத்துக் கொள்வோம். நான் இங்கிருந்து வெளியேறி ஒரு திசை காட்டும் கருவியை வைத்துக் கொண்டு சிக்காகோ இந்த திசையில் இருக்கிறது, சரி நான் புறப்படுவேன் என்று சொன்னால் ஜெஃபர்சன் வில்லை விட்டு கூட புறப்பட முடியாது. புரிகிறதா? நான் சரியாக சிக்காகோ போக வேண்டுமானால் வழிகாட்ட எனக்கு ஒரு சாலை வரைபடம் தேவை. அதன்படி போனால் அங்கே பாதையானது ஒழுங்காக தன் வழியே செல்லும். அதில் ஒரு மோட்டார் வாகனத்தில் பயணம் புறப்பட்டு போனால் 6 அல்லது 7 மணி நேரத்தில் சிக்காகோ போய் சேர்ந்து விடலாம். ஆனால் அங்குள்ள பாதைக்கு எப்படி வேண்டுமானாலும் போக முடியாது. ஆகாய விமானமும் தன் ஆகாய மார்க்கத்தில் எப்படி வேண்டுமானாலும் பாதையில் செல்ல முடியாது. அதற்குரிய உயரத்தில், அதற்குரிய பாதையில், அதற்குரிய மார்க்கத்தில் தான் பறந்திட வேண்டும். ஒரு வழி உண்டாக்கப்பட்டிருக்கிறது. தேவன் ஒரு வழியை உடையவராயிருக்கிறார். தேவன் தன் சபைக்கென, தன் ஜனங்களுக்கென ஒரு வழியை வைத்திருக்கிறார். அவ்வழியானது ஒருபோதும் போப்புகள், போப்பிற்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ளவர்கள், பேராயர்கள் அல்லது பொது கண்காணிகள் ஆகிய மனிதர்களால் ஆளுகை செய்யப்பட வேண்டும் என்று அவர் நோக்கம் கொள்ளவில்லை. ஜீவனுள்ள தேவனுடைய சபையை எடுப்பிக் கொண்டு வர பரிசுத்த ஆவியானவரே அதற்கு போதகராக இருக்கிறார். பரிசுத்தம் எல்லாம் போப்பிற்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ள ஒருவருக்கு அல்லது ஒரு மத குருவுக்கு ஏகபோகமாக உரிமையாகி அவர்களே பரிசுத்த மனிதர்கள் என்று சபையில் அழைப்பதற்காக அது இல்லை. பிரசங்கியார், மேய்ப்பர், உதவிக்காரர், தர்மகர்த்தா ஆகியோருக்கு எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியினிடத்தில் உரிமை உள்ளதோ அதே அளவுக்கு சபையின் ஜனங்களுக்கும் உள்ளது. சபையோருக்கும் அது நிக்கோலாய் மதஸ்தர் என்று அழைக்கப்பட்டதன் காரணம் என்னவெனில், நேற்று இரவு அதை பற்றி பார்த்தோம். அவ்வார்த்தையை பதம் பிரித்து பொருள் கண்டோம். அது கிரேக்க மொழியில் உள்ள நிக்கோ என்றால் வென்று கீழே தள்ளுதல் என்று பொருள். எதை வென்று கீழே தள்ளுதல்? நிக்கோலைட்டியன், லைட்டி, அதாவது சபையின் ஜனங்களை வென்று மேற்கொண்டு விடுதல் என்று பொருள். அவ்வாறு அவர்களை வென்று கீழே தள்ளி அவர்களுக்குள் ஒரு மனித ஒழுங்கை, நேமத்தை திணித்து மதகுருமார்கள் அவர்கள் மேல் ஆதிக்கம் செலுத்தி இவர்கள் ஒன்று கூடி எவ்வாறு போதிக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்களோ அதற்கேற்ப ஜனங்களுக்கு போதிப்பது என்ற விதமாக நிக்கோலாய் மதத்தின் கிரியைகள் ஆரம்பித்தன. இவ்விதமாகத்தான் நிசாயா ஆலோசனை சங்கத்தில் நடந்தேறியது. ஏனெனில் அதே விதமான மக்கள் நிசாயாவில் நடந்த ஆலோசனை சங்கத்தில் ஒன்று கூடி இவ்வாறு ஒரு மனித நியமத்தை நிர்ணயித்துள்ளார்கள். வியாழக்கிழமை இரவில் நிசாயா ஆலோசனை சங்கத்தை பற்றி பார்க்கப் போகிறதனால் நான் இதை பற்றி இன்று அதிகம் பேசப்போகிறதில்லை. ஆனால் அங்கேதான் ரோமன் கத்தோலிக்க சபையானது உருவாக்கப்பட்டது. பவுல், இரேனியஸ், பரிசுத்த மார்ட்டின் ஆகியோரின் ஊழியத்தில் கிடைத்த ஆத்துமாக்களை கொண்ட இக்குழுவிலிருந்து சிலரை வேறுபிரித்துக் கொண்டு கத்தோலிக்க சபை உருவாயிற்று. அவர்கள் அங்கியான மார்க்கத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்தவர்கள் ஆனவர்கள். ஆனால் அவர்கள் சபைக்கு பழைய ஏற்பாட்டு முறையிலான ஊழிய முறைக்குள் மீண்டும் எடுத்துக் கொண்டு வர விரும்பினர். பழைய ஏற்பாட்டில் எப்படி பிரதான ஆசாரியர்கள் வம்சவழி ரீதியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனோ, அதே போல் அப்போஸ்தல பட்டத்திற்கு வாரிசு தேர்ந்தெடுத்தல் என்று கொண்டு வந்து போப்பை அந்த ஸ்தானத்தில் வாரிசாக வைத்து ஒரு போப்பிற்கு பிறகு அடுத்த போப் வாரிசு முறையை தேர்ந்தெடுத்து இவ்வாறாக அடுத்தடுத்து போப்புகளை தேர்ந்தெடுக்கிற முறையினை கொண்டு வந்தனர். இவ்வேதாகம் முழுவதிலும் நாம் ஆராய்ந்து பார்த்தால் அது எப்படி சத்தியத்துக்கு விரோதமானது என்றும் தேவரதை ஆரம்பம் முதலே எவ்வாறு கடிந்து கொண்டு கண்டனம் செய்தார் என்பதையும் நீங்கள் காணலாம். இது சத்தியமாயிருக்கிறது. நான் இதை வெறுக்கிறேன் என்று தேவன் கூறுவதை பற்றி நேற்றிரவில் பிரசங்கித்த சபைக்காலத்தை பற்றிய செய்தியில் கேட்டோம். சபை இதை வெறுத்தது. சபையானது மனிதனால் நடத்தப்பட வேண்டும் என்பது ஒருபோதும் தேவனுடைய நோக்கம் அல்ல. தேவனே தம்முடைய சபையை நடத்தி செல்கிறார். அவர் ஆவியின் வரங்களை கொண்டு சபையை நடத்தி செல்கிறார். ஆவியில் சீர்திருத்தம் கொண்டு வரவே தேவன் சபையில் ஆவிக்குரிய வரங்களை அளித்திருக்கிறார். அவருடைய சபையில் 5 ஊழிய உத்தியோகங்கள் அவருக்கு உள்ளன. அவைகளில் முதலாவது அப்போஸ்தலர்கள், அதாவது மிஷனரிகள் ஊழியம். மிஷனரி அல்லது அப்போஸ்தல ஊழியமானது இருக்கிற அழைப்புகளிலேயே மிக உயர்ந்த ஒன்றாகும். மிஷனரி என்ற வார்த்தைக்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாகும். அப்போஸ்தலன் என்ற வார்த்தைக்கும் அனுப்பப்பட்டவன் என்னும் அதே அர்த்தம்தான். அவர்கள் ஏன் தங்களை மிஷனரி என்று அழைக்கப்படுவதையே தெரிந்து கொண்டார்கள் என்பது எனக்கோ புரியவில்லை. ஆனால் அவர்கள் அப்போஸ்தலர்களே. சரி, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள். இப்பொழுது அது அவருடைய சபைக்கென தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட உத்தியோகங்களாகும். அதன் பின்பு ஒவ்வொரு உள்ளூர் சபையிலும் 9 வரங்கள் மக்கள் மத்தியில் வருகிறது. அவை விவேகம், ஞானம், சுகமளிக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்தல், அந்நிய பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் செய்தல் போன்றவை. இவ்வரங்கள் யாவும் உள்ளூர் சபைகளில் இயங்குகின்றன. சபையில் உள்ள ஒவ்வொரு தனிநபருக்கும் உரிய தனிப்பட்ட ஊழியம் ஒன்று உண்டு. அந்த தனிப்பட்ட ஊழியமானது மற்ற ஊழியத்தோடு இணைந்தே போகிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்காகவே இவ்வூழியங்கள் உள்ளன. இப்பொழுது இதை நினைவில் கொள்ளுங்கள். அதாவது இங்கே இந்த கோடுகளை நான் இன்றிரவு இங்கே வரைந்துள்ளேன். முதல் சபை எபேசு, பிறகு சிமர்னா, பெர்கமு, தியேத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா. இப்பொழுது இவை தொடர்ந்து செல்கையில் நினைவிருக்கட்டும், இந்த முதலாம் சபைக்கு ஆவியின் பரிபூர்ணம் உண்டாயிருந்தது. ஆனால் இந்த சபைக்காலத்தின் முடிவில் அவையெல்லாம் வெளியே தள்ளப்பட்டது என்று நாம் காண்கிறோம். அடுத்த சபைக்காலம் கொஞ்சம் வெளித்தள்ளியது, அடுத்தது இன்னும் கொஞ்சம், அதற்கடுத்தது இன்னும் கொஞ்சம். இவ்வாறு கடைசியில் ஒரு சிறு துளி மட்டுமே இருக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை ஆகிவிட்டது. ஓ, தியேத்ரா சபையின் காலத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். உன்னிடம் சில காரியங்கள் உண்டு என்று அவர் கூறினார். தியேத்ராவுக்கு பிறகு தேவன் மார்ட்டின் லூத்தர் என்ற பெயருள்ள ஒரு ஜெர்மானியரை எழுப்பினார். அவர் சபையை மீண்டும் தன்னிலைக்கு திருப்பினார். அது மீண்டும் கொஞ்சம் சரியாக இயங்க ஆரம்பித்தது. அவர் நீதிமான் ஆகுதல் என்பதை பற்றி பிரசங்கித்தார். மார்ட்டின் லூத்தர் வந்து நீதிமான் ஆகுதலை பிரசங்கித்தார். அதற்கு பிறகு ஜான் வெஸ்லி வந்து பரிசுத்தமாகுதலை பற்றி பிரசங்கித்தார். இப்பொழுது இங்கே உள்ள 7வது சபைக்காலத்தில் மீண்டும் அவர்கள் அற்புத அடையாளங்களை கொண்டிருந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறுதல் என்ற நிலைக்கு நேராக திரும்பி வந்தனர். 1500 ஆண்டு காலம் சபையானது இரண்ட காலங்களுக்குள் இருந்து வந்திருக்கிறது. அங்கேதான், அதாவது சபைக்காலத்தில் மிகவும் நீளமான, மிகவும் இரண்டதான சபைக்காலம் அங்கே இருக்கிறது. நீதிமானாகுதல், பரிசுத்தமாகுதல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறுதல் ஆகியவற்றின் காலங்களில்தான் முறையே படிப்படியாக சபையானது இரண்ட காலங்களில் இருந்து வெளியே வர ஆரம்பித்தது. இந்த காலத்தின் முடிவில் சிறுபான்மையோர் பிடிந்தெடுக்கப்படுவார்கள். ஏனென்றால் பெந்தேகோஸ்தையில் இருந்தது போலுள்ள அதே சபையானது கடைசியில் தோன்றி ஆதியில் செய்தது போல கிரியை செய்வார்கள். நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகள். ஓ தேவனே, நான் இந்த விஷயத்திற்கு போகிற வரையிலும் பேசாதபடி என் வாயை மூடிக்கொண்டிருக்கட்டும். நீங்கள் பார்த்தீர்களா? ஆனால் அதை நான் காண முடிகிறது. நீங்கள் அதை காணும் வரை பார்த்திருங்கள். இக்கடைசி சபை காலத்திற்குரிய தூதன் ஸ்தாபனங்களை வெறுக்கிறவனாக இருப்பான் என்பதை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். ஆவியானவர் பிள்ளைகளை எழுப்புவார். அது எப்பொழுதும் அவ்வாறே இருந்து வந்துள்ளது. இப்பொழுது நீங்கள் அதை கவனித்து பார்த்தீர்களே, ஆனால் இது இங்கே ஆதியில் எவ்வளவு மகத்தானதாக இருந்து போக போக அடுத்து வந்த காலங்களில் எப்படி அது ஒடுங்கி போய் கடைசியில் முற்றிலும் அற்றுப்போகிற நிலைக்கு வந்தது. பிறகு மீண்டும் அது ஆரம்பிக்கிறது. லூத்தர் அதை வெளியே எடுத்தார். நீதிமானாகுதல் என்ற செய்தியின் மூலம் அதன் பிறகு பரிசுத்தமாகுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம் ஆகிய செய்திகள் வந்தன. கடைசி சபைக்காலத்தில் ஒளியானது முழுவதும் நீங்கி போகிறது போலுள்ள அளவுக்கு நிலைமையோ மிகவும் மோசமடைகிறது. அங்கே மிகச்சிறிய அளவுக்கு உண்மையான சபையானது சுருங்கி போய் உள்ளதால் தேவன் அதற்காக அவர் தன்னுடைய கிரியை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் சீக்கிரமாக முடித்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனாயிலும் தப்பிப்போவதில்லை என்று கூக்குரல் இடுகிறார். புரிகிறதா? அப்பொழுதுதான் நீங்கள் சரியாக கடைசி காலத்தில் இருப்பீர்கள். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இப்பொழுது சிமர்னா சபையின் காலத்தை பற்றி பார்க்க துவங்கப் போகிறோம். முதலாவதாக நான் இதை பற்றி சற்று பாகம் பாகமாக பிரித்து தாளி எழுதி வைக்க விரும்புகிறேன். இப்பொழுது இரண்டாம் சபைக்காலம் சிமர்னா ஆகும். அந்த சபைக்காலத்தின் நட்சத்திரமாக இரேனியஸ் விளங்கினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதை நீங்களும் என்னோடு ஒத்துக்கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அதை அரை மனதோடு நம்பினாலும் சரி, முழுவதுமாக நம்பினாலும் சரி, இரேனியஸ் தேவனுடைய தூதனாக இருந்தார். ஏனெனில் அவரது ஊழியமானது பிரான்ஸ் கோல் தேசத்தையே அசைத்தது. அங்கே சபைகளை அவர் நிறுவினார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தைக் கொண்டு அச்சபைகள் அந்நிய பாஷைகளில் பேசவும், மரித்தோரை எழுப்பவும், பிணியாளிகளை குணமாக்கவும், மழையை நிறுத்தவும், தினந்தோறும் அற்புதங்களை செய்து கொண்டு இருந்தனர். ஜீவனுள்ள தேவன் தங்கள் மத்தியில் ஜீவிக்கிறார் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். இரேனியஸ் தேவனுடைய மனுஷனாயிருந்தார். ஏனென்றால் இயேசு ஒருவரும் இல்லை, ஜனங்கள் ஒருவரும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றனர். அது நிக்கதமு இயேசுவிடம் அதை கூறினதாகும். சிமர்னா பட்டணத்தில் வாணிபம் சிறப்புற்றிருந்தது. மேற்கத்திய நாடுகளுக்கும் லீதியாவுக்கும் அவற்றின் பொருட்களுக்கும் சிமர்னா ஒரு வர்த்தக சந்தையாக விளங்கியது. ஆசியாவில் உள்ள மூன்றாவது பெரிய நகரமாகவும் பெரிய துறைமுக நகரமாகவும் சிமர்னா விளங்கியது. சிமர்னா பட்டணத்தின் செல்வம், ஆலயங்கள், கட்டிடங்கள், கல்விச்சாலைகள், மருத்துவம், விஞ்ஞானம் இவை குறிப்பிடத்தக்க அளவுக்கு இருந்தது. சிமர்னாவில் வாழ்ந்த யூதர்கள் சிமர்னா பட்டணத்து ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். பாலிகிராப் தான் சிமர்னாவின் முதல் கண்காணியாவார். பாலிகிராப்பும் ஏனைய உத்தம ஊழியக்காரர்களும் சிமர்னாவின் விசுவாசிகளுக்குள் தேவனை பற்றும் ஆழமான விசுவாசத்தை நிலைநாட்டினார்கள். அக்காலத்து சபையின் பிதாக்கள் சிமர்னாக்காரர்களுக்கு சத்தியத்தை பற்றி நல்ல ஆலோசனைகளை கூறினார்கள். இச்சபை காலத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள பெயர் சிமர்னா. சிமர்னா என்றால் கசப்பு, வெள்ளைப்போளம் என்று அர்த்தமா. கசப்பு மரணத்தையே எடுத்து காட்டுகிறது. ஏனெனில் அச்சபை காலத்து மக்கள் மறித்துக் கொண்டிருந்தபடியால் அது மரணத்தோடு தொடர்புடையதாயிருந்தது. ஒரு உபத்திரவப்படுத்தப்பட்ட சபை, உபத்திரவப்படுத்தப்பட்டவர்கள் என்று தேவன் அவர்களை அழைத்தார். தேவன் அவர்களுடைய உபத்திரவங்களை நோக்கி பார்த்து அதை தாங்கிக் கொள்ள கிருபை அளித்தார். அவர் அவர்களுடைய உபத்திரவங்களை பார்த்துக் கொண்டிருந்து அவர்களுக்கு மரணத்தின் மேல் ஜெயம் கொடுத்தார். அவர்களுடைய வறுமையை பார்த்துவிட்டு அவருக்குள் அவர்களுக்கு ஐஸ்வர்யங்களை கொடுத்தார். சிமர்னா சபையானது உபத்திரவம் என்னும் அக்கினி சூளைக்குள் கடந்து சென்று பலியாக எரிந்து அதனால் தேவனுக்கு சுகந்த வாசனையாக திகழ்ந்தனர். அது சிமர்னா சபையில் உள்ள மீதியானவர்கள். அந்த முழு சிமர்னா சபை அல்ல, அதில் உள்ள மீதியானவர்களை பற்றி கூறுகிறேன். அவர்கள் 10 நாட்கள் உபத்திரவப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருந்ததன் பொருளோ அதிக ரத்தம் சிந்தப்பட்ட 10 ஆண்டு உபத்திரவ காலமாகும். அக்காலத்து ரோம சக்கரவர்த்தி ஒருவன் இருந்தார். அவரது பெயரையும் கூட என்னால் சரியாக உச்சரிக்க கூடுமா என்னவோ தெரியவில்லை. கிபி 67 இருந்த கொடுங்கோலன் நீரோ மன்னனுக்கு பிறகு வந்த மன்னர்களிலேயே மிகவும் இரத்த வெறிபிடித்த கொடுங்கோலனான இம்மன்னன் கிபி 303 முதல் கிபி 312 முடிய அரசாண்டான். அவன் பெயர் டயக்ளீடியன். தேவன் மரணபரியந்தம் அவரை போல உண்மையாயிருக்கும்படி சிமர்னாவினருக்கு புத்தி சொல்லுகிறார். பிதா எனக்கு தந்தது போல நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று கூறினார். உபத்திரவங்களில் ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு இரண்டாம் மரணத்தின் மேல் ஜெயங்கொள்வதற்கான வாக்குத்தத்தை செய்துள்ளார். உங்கள் சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாமல் சரீரத்தையும் ஆத்மாவையும் கொல்ல வல்லவருக்கே பயப்படுங்கள். சிமர்னாக்காரர்கள் முடிவு பரியந்தமும் நினைத்திருக்க வேண்டியதாயிருந்தது. மனிதருக்கு பயப்படாதேயுங்கள், ஜீவ கிரீடம் உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. சபை காலங்கள் தோறும் கிறிஸ்தவத்திற்கு வந்த உபத்திரவங்களுக்கு சிமர்னா சபை காலம்தான் முன்னுதாரணமாக குறிப்பிடப்படுகிறது. இது மிகவும் முக்கியமானது. கர்த்தருக்கு சித்தமானால் அதை பற்றி இன்னும் சிறிது பார்ப்போம். உங்களில் சிலர் சிலவற்றை குறித்துக் கொள்ளாமல் விட்டுவிட்டால், நீங்கள் எழுதக்கூடாத அளவுக்கு நான் வேகமாக எழுதினால் அக்குறிப்புகளை எங்களிடமிருந்து நிச்சயமாக நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதை உங்களுக்கு கொடுக்க நாங்கள் மகிழ்ச்சியாயிருக்கிறோம். என்னை மன்னிக்கவும். இன்றிரவு வெளிப்படுத்தின விசேஷம் 2:8 இருந்து நாம் துவங்க இருக்கிறோம். நேற்றிரவில் எந்த கட்டத்தில் அவரை விட்டுவிட்டு சென்றோம்? அவர் நிச்சயமாகவே நிக்கலாய் மதஸ்தரின் கிரியைகளை வெறுக்கிறார் என்று பார்த்தோம். அது சரிதானே? இப்பொழுது தேவன் என்ன செய்கிறார்? நாம் முதலில் எதை பற்றி கண்டறிந்தோம்? இயேசு கிறிஸ்து யார் என்றும் அவர் என்னவாக இருக்கிறார் என்பதை பற்றிய வெளிப்பாட்டினைத்தான் நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக நாம் கண்டுகொண்ட மகத்தான காரியம் என்னவெனில், தேவனை தவிர வேறு எதையும் தேவனுடைய சபையின் மேல் ஆளுகை செய்ய ஏற்படுத்துவதை தேவன் வெறுக்கிறார் என்று நாம் கண்டறிகிறோம். அவர் எரிச்சல் உள்ள தேவனாயிருக்கிறார். இங்கே நமக்கு நான்கே வசனங்கள் இருக்கின்றன. ஒரு விஷயத்தை பற்றி குறிப்பிட நான் சற்று இங்கே எப்படியாய் நிறுத்த விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் உலகத்து மக்களைப் போல தாங்களும் நடந்து கொள்ள விரும்பிய போது அங்கே நின்று கொண்டிருந்த அந்த நல்ல தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் கூறினது உங்களில் எத்தனை பேருக்கு நினைவுற முடிகிறது? உங்களுக்கு அது நினைவிருக்கிறதா? தீர்க்கதரிசியோ அவர்களிடத்தில் நீங்கள் தவறாயிருக்கிறீர்கள் என்று கூறினார். ஆனால் அவர்களோ பெலிஸ்தியரை போலவும் ஏனையோரை போலவும் நடந்து கொள்ளவே விரும்பினார்கள். சரிதான், அதே காரியம்தான் இந்த முதலாவது சபை காலத்திலும் அப்படியே நடைபெற்றது. தேவன் தங்களை நடத்தி செல்வதை ஜனங்கள் விரும்பாதது விசித்திரமான காரியம்தான். அவர்கள் பின்பற்ற விரும்பினர், அதாவது அவர்கள் ஒரு மனிதனை பின்பற்ற விரும்பினர். இஸ்ரவேலரோ எப்போதும் செய்திருந்ததிலேயே மிக பெரிய தவறை செய்துவிட்டனர். தேவனுடைய கிருபையானது அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு தீர்க்கதரிசியையும் ஒரு தலைவனையும் பாவ பரிகாரத்திற்காக அவர்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை அளித்து வாரத்திலிருந்து அவர்களுக்கு ஆகாரத்தையும் அளித்திருந்தது. எல்லா நன்மையான காரியங்களையும் கிருபையானது அவர்களுக்கு அளித்திருந்தது. அப்படி அளித்திருந்த போதிலும் யாத்ராகமும் 19 அதிகாரத்தில் அவர்கள் ஒரு பிரமாணத்தை அவர்கள் விரும்பினர். அவர்கள் தங்களுக்கு தெய்வீக பாண்டித்ய பட்டம் பெற்ற வேத பண்டிதர்களையும் சில மனிதர்களையும் வேண்டும் என்று விரும்பி அதில் ஏதோ ஒன்றை புகுத்த விரும்பினர். மனிதன் எப்பொழுதும் தன்னை உண்டாக்கிய சிருஷ்டிகரை விட புத்திசாலித்தனத்தில் மிஞ்சிவிட வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் தன்னையே அடித்துக் கொள்கிற ஒரு காரியத்தை தவிர வேறொன்றும் செய்கிறதில்லை. சில ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு முன்பாக நான் கலப்பு மார்க்கம் என்ற தலைப்பில் பிரசங்கித்தேன். அந்த விதமாகத்தான் அது உள்ளது. நீங்கள் எந்த காரியத்தையும் கலப்பினமாக்கும் போது அது ஒருபோதும், அதாவது அத்தோடு அது முடிந்து விடுகிறது, அது முடிவுற்று விடுகிறது. அது இனி ஒருபோது மீண்டும் முளைத்தெழும்ப முடியாது. ஒரு கோவேறு கழுதை மீண்டும் இன்னொரு கோவேறு கழுதையை பிறப்பிக்க முடியாது. ஏனென்றால் அது ஒரு கோவேறு கழுதை, அது ஒரு கலப்பினம். நல்ல கலப்பற்ற தானியத்தை உங்களால் நல்ல கலப்பில்லா தானியத்தை கலப்புள்ள தானியத்திலிருந்து பிறப்பிக்க முடியாது. ஒருவேளை இது நன்றாக வளரும், ஆனால் அது ஓ நல்லதல்ல. நீங்கள் அதை செய்ய முடியாது. இனக்கலப்பு செய்யப்பட்ட எந்த ஒன்றும் நல்லதல்ல. ஒரு கலப்பு மார்க்கம் நல்லதல்ல. தேவன் கூறியவைகளோடு நீங்கள் எதையாகிலும் கூட்டினாலோ அல்லது நீங்கள் செய்யக்கூடாது என்று தேவன் கூறியவைகளிலிருந்து நீங்கள் எதையாயிலும் செய்தாலோ அதுவே ஒரு கலப்பு மார்க்கமாய் உள்ளது. அது காண்பதற்கு அழகாக காணப்படலாம். ஓ, வித்து கலப்பு மூலம் பிறப்பிக்கப்பட்ட வீரிய ஒட்டுரக தானியம் இயற்கையான தானியத்தை விட பெரிதாயிருக்கும். இரண்டு குதிரைகள் செய்கிற வேலையை விட கூடுதலாகவே கோவேறு கழுதையானது கிரி செய்யும். சகோதரனே, கிரியைகளினால் நாம் ரட்சிக்கப்படாமல் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிரியைகளினால் ரட்சிக்கப்படாமல் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி குறிப்பிடுபவைகளை நீங்கள் சிரமத்தோடு அமர்ந்து கேட்கிறீர்களோ என்று நான் கருதுகிறேன். நீங்கள் பாருங்கள், ஏனென்றால் பிரஸ்பிடேரியன், மெத்தோடிஸ்ட் மற்றும் பல்வேறு சபைகளை சேர்ந்தவர்கள் இங்கு இருக்கிறீர்கள். நாங்கள் அதை அறிவோம். எனவே நான் அவ்வாறு கருதுகிறேன். அவ்வப்பொழுது சற்று இறுக்கமான நிலையிலிருந்து உங்களை தளர்த்திக் கொள்ளுங்கள். அவ்வித நிலையிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது கவனியுங்கள், இனக்கலப்பு செய்யப்பட்ட எதுவும் நல்லதல்ல. தேவன் உண்டாக்கிய விதமாகவே இருக்கிற மூல அசல் வித்தையை நீங்கள் எடுத்துக் கொள்ளும் போது நிஜமானவற்றையே நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். இஸ்ரவேல் சபையானது அவர்கள் யாத்திரை செய்து கொண்டு போகையில் தேவன் அவர்களை போஷித்து அவர்கள் நலனில் சிரத்தை எடுத்து அவர்களுக்காக யாவற்றையும் செய்தார் என்பதை நாம் கண்டறிகிறோம். கடைசியில் அவர்கள் சுற்றிலும் இருந்த பெலிஸ்தியரையும் அம்மோனியரையும் மற்றோரையும் பார்த்துவிட்டு, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், அவர்களுக்கு இருப்பது போன்று எங்களுக்கு இல்லையே என்று கேட்டார்கள். ஜனங்கள் இன்றைக்கும் அதே காரியத்தையே செய்கிறார்கள். நமது சகோதரிகள் தொலைக்காட்சியில் குளோரியா ஸ்தாவரங்கள் மற்றும் இன்னும் யாரை யாரையெல்லாம் நிகழ்ச்சிகளில் பார்த்துவிட்டு அவர்கள் உடுத்தியிருக்கும் ஒரு விதமான உடைகளை தாங்களும் அணிய வேண்டும் என்று விரும்பி அதை வாங்குகிற வரைக்கும் அவர்களால் அமைதியாயிருக்க முடியாது என்ற அளவில் இருக்கிறார்கள். புரிகிறதா? நகர்ப்புற மையத்தில் ஏதாவது ஒரு பெண்மணியை பார்த்துவிட்டு அவள் உடுத்தியிருக்கிறதை நீங்கள் சுட்டிக்காட்டி, அன்பே இது அழகா இல்லையா என்று கேட்பீர்கள். அப்பெண்மணி என்ன உடுத்த வேண்டும் என்று விரும்புவதை குறித்து உங்களுக்கு என்ன அக்கறை தேவை? ஜனங்கள் இன்றைக்கு அவ்வாறுதான் இருக்கிறார்கள். ஒருவரை பார்த்து இன்னொருவர் பாவனை செய்ய விரும்புகிறார், ஒருவர் இன்னொருவரை போல பாவனை செய்ய விரும்புகிறார்கள். நீங்கள் எல்விஸ் பிரஸ்லியை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு அவரை போல பாவனை செய்யும் அநேகர் இருக்கிறார்கள். அவருடைய நிகழ்ச்சிகளுக்கு வருகிறவர்களை ரயில் வண்டிகளில் நன்கு திரித்தாலும் இடம் போதாலும் அவ்வளவு பெருங்கூட்டம் அவருடைய நிகழ்ச்சிகளுக்கு வருகிறார்கள். ஏனெனில் அவர் மாம்ச பிரகாரமான கூட்டத்தினர் நடுவில் மிகவும் பிரசித்தி பெற்றவராக ஆகிவிட்டார். போலியாக பாவனை செய்தல் மார்க்கத்திலும் நமக்கு இதே காரியம்தான் உள்ளது. நானோ அன்றொரு நாள் மார்ட்டின் லூத்தருடைய வரலாற்றை படித்துக் கொண்டிருந்தேன். உங்களில் எந்த வரலாற்று ஆசிரியர்களுமே இதை அறிந்திருக்கிறீர்கள். அதில் கூறப்பட்டுள்ளது என்னவெனில், லூத்தர் கத்தோலிக்க சபையை எதிர்த்திருப்பவராக நின்றதும் அசைக்க முடியாதபடி அவர் நிலைத்து நின்றதும் ஒரு பெரிய ரகசியம் அல்ல. ஆனால் அவருடைய ஊழியத்தில் ஏற்பட்ட எழுப்புதலை தொடர்ந்து ஏற்பட்ட மத தீவிரவாதம், மூடபக்தி இவைகளின் நடுவில் அவர் தன் தலையை நிமிர்த்தி தேவ வார்த்தையோடு நிலை நின்றதுதான் மிகப்பெரிய ரகசியம் என்றே வரலாற்றாளர்கள் கூறியிருக்கிறார்கள். தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் லூத்தரை தெளிவுற்றவராகவும் உத்தமமாகவும் இருக்கும்படி காத்துக் கொண்டாரே, அதுதான் அற்புதமாகும். இப்பொழுது அவர்களோ இந்த சாமுவேல் தீர்க்கதரிசனத்தில் வருகிறார்கள். வந்து எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று கேட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலிடம் அந்த யோசனையை நிராகரிப்பதாக கூறினார். தேவன் இங்கே ஸ்தாபனங்களை பற்றிய காரியத்தை எப்படி நிராகரிக்கிறாரோ அதை போலவே அப்பொழுதுள்ள காரியமும் இருக்கிறது. சாமுவேலின் காலத்தில் தேவன் எப்படி அதை நிராகரித்தாரோ அப்படியே ஸ்தாபனத்தையும் நிராகரிக்கிறார். அவர் ஜீவனையுடைய இசைவாய் இயங்கிடும் உறுப்புகளை நிராகரிப்பதில்லை, ஆனால் அவர் சபை ஸ்தாபனத்தை நிராகரிக்கிறார். நமக்கு ஜீவனோடு இயங்கும் அமைப்பே வேண்டும், ஆனால் நமக்கு ஜீவனற்ற ஸ்தாபன சபையானது தேவையில்லை, ஏனெனில் அது பிரிவினை கோடுகளை உண்டாக்குகிறது. நாங்கள் இன்னார் என்கிறது. நீர் ஒரு கிறிஸ்தவரா என்று கேட்டால் நான் மெத்தோடிஸ்ட் என்று பதில் வருகிறது. நீர் ஒரு கிறிஸ்தவரா என்று கேட்டால் நான் பாப்டிஸ்ட் என்கிறார்கள். இவை எல்லாம் பன்றி கொட்டில் உள்ள பன்றி கொப்பானது என்பதை தவிர வேறு விசேஷமான அர்த்தம் கொண்டவை அல்ல. இவ்வித பெயர்களும் கிறிஸ்தவன் என்ற அழைப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு கிறிஸ்தவன் என்பதே அர்த்தம் உள்ளது. அன்று ஒரு இரவில் நான் ஒரு பெண்மணியிடம் மேடையில் இருந்து நீ ஒரு கிறிஸ்தவளா என்று கேட்டேன். அதற்கு அவளோ, ஏன், நானோ நீங்கள் புரிந்து கொள்ளும்படி கூற விரும்புவது என்னவெனில், நான் ஒவ்வொரு இரவும் ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தி வைக்கிறேன் என்றாள். கிறிஸ்தவத்திற்கும் இதற்கும் என்னவோ சம்பந்தம் உள்ளது போல். இன்னொரு மனிதன், நான் நிச்சயமாக ஒரு அமெரிக்கன் என்று கூறினான். அது நல்லதுதான், ஆனால் கிறிஸ்தவத்திற்கும் அதற்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை. நீங்கள் வேறொரு ராஜ்யத்தை சார்ந்தவர்களாக இருப்பதால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறீர்கள். அது சரிதான், நீங்கள் உன்னதத்தில் இருக்கும் இன்னொரு ராஜ்யத்தில் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். சாமுவேல் என்ன செய்தான்? இங்கே தேவன் என்ன செய்தாரோ அதேதான் சாமுவேல் செய்தான். சாமுவேல் இஸ்ரவேலரை எல்லாம் கூடிவர செய்து, இப்பொழுது நான் சொல்வதை கேளுங்கள், நான் உங்களை ஒன்று கேட்கப் போகிறேன். எப்பொழுதாவது ஒரு முறையாவது நான் உண்மையில்லாத எவற்றையாவது உங்களுக்கு கூறினதுண்டா என்று கேட்டான். அது மட்டுமின்றி, நான் உங்கள் மத்தியில் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியாயிருக்கிறேன். நான் உங்களிடத்தில் கர்த்தரின் நாமத்தில் கூறின எந்த காரியமாவது எப்போதாவது ஒரு முறையாவது நிறைவேறாமல் போனதுண்டா என்று கேட்டான். அதைத்தான் சாமுவேல் அவர்களிடத்தில் கூறினான். அவன் மேலும், தேவன் உங்களை போஷித்து உங்களை காப்பாற்றி உங்களுக்கு இந்த காரியங்களை எல்லாம் செய்யவில்லையா? மற்ற புறஜாதிகளைப் போல நடந்து கொள்ள நீங்கள் முயல்வதனால் நீங்கள் பாவம் செய்கின்றீர்கள் என்று கூறினான். அவர்களோ, ஓ என்றார்கள். அவன், இன்னொரு காரியத்தை நான் உங்களிடம் கேட்கப் போகிறேன். உங்களிடத்தில் இருந்து நான் எப்பொழுதாவது ஏதாவது பணம் பறித்ததுண்டா? எப்பொழுதாவது உங்களிடம் காணிக்கைக்காக கையேந்தியதுண்டா? அல்லது கர்த்தருடைய நாமத்தினால் உங்களிடம் உரைத்த எந்த காரியமும் நிறைவேறாமல் போனதுண்டா என்றார். அதற்கு அவர்களோ, இல்லை, நீர் ஒருபோதும் எங்களுடைய பணத்தை பறித்துக் கொண்டதில்லை என்பது உண்மைதான். நீர் கர்த்தருடைய நாமத்தினால் எங்களுக்கு உரைத்த எதுவும் நிறைவேறாமல் போனதும் இல்லை என்றார்கள். அப்பொழுது சாமுவேல், அப்படியானால் எனக்கு செவி கொடுங்கள், ஏனைய ஜனங்களைப் போல் நடந்து கொள்ள விரும்புவதன் மூலம் நீங்கள் பாவம் செய்கின்றீர்கள் என்று கூறினார். ஆனால் அவர்களோ எப்படியாயும் ஒரு ராஜா வேண்டும் என்றனர். அது சரியோ தவறோ அதை பற்றி எல்லாம் பொருட்படுத்தாமல் அவர்கள் தங்கள் யோசனையை செயல்படுத்த விரும்பினர். அதே விதமான காரியத்தை தான் சபையானது இங்கே எபேசுவிலும் செய்தது. அவர்கள் நிக்கோலாய் மதஸ்தரின் போதனையை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களை செய்த பொழுது அது அவர்களை சடங்காச்சார ரீதியில் மதமாறிய அஞ்ஞானிகளின் கூட்டத்தோடு கிறிஸ்தவர்களின் கூட்டமும் ஒன்றாகும்படி தள்ளிவிட்டது. அச்செயல் 1500 ஆண்டுகால இருண்ட காலங்கள் ஏற்பட காரணமாக அமைந்தது. லூத்தர் வந்தபோது அவர்களை அதிலிருந்து வெளியே இழுத்துவிட்ட போதிலும் லூத்தரன்கள் இரண்டாவது சுற்றில் எபேசுவில் அவர்கள் செய்தது போலவே மீண்டும் வழி போனார்கள். சரியாக இப்பொழுது நீங்கள் கவனித்து பார்த்தால் இந்த குத்துவிளக்கோ அந்த விதமாக அமைந்திருக்கவில்லை. அவை இந்த விதமாக தொடங்கி மேலே மேலே வருகின்றன. அவர் நின்று கொண்டிருக்கும் இடத்தில் இங்கே உயரமாக இருக்கும் இந்த ஒரு அகல் இங்கே உள்ளது. சிலுவையைப் போல் தோற்றமளிக்கும் இதில் அவர் நின்று கொண்டிருக்கும் இடத்திலிருந்து அகன்ற பொழுது கிறிஸ்தவமானது மங்கி போயிற்று. இவ்விளக்கை சிலுவையைப் போல் பார்த்தால் அவருடைய வலதுகரம் விளக்கின் இந்த அகலிலும் அவரது இடதுகரம் ஏழாவதாக அந்த அகலிலும் அமைந்திருக்கிறது என்பதையே 4வது அதிகாரத்தில் அவரை இவ்வாறு நாம் பார்த்தோம். இப்பொழுது சரியாக இங்கே அவருடைய கரமானது முதல் சபையின் மேலும் கடைசி சபையின் மேலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர் அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறார். அல்பா மற்றும் ஒமேகா ஆகிய இவ்விரு எழுத்துக்களுக்கு இடையில் உள்ளதெல்லாம் மற்ற எழுத்துக்கள், ஆனால் அவரோ அல்பாவும் ஒமேகாவும் என்று சிறப்பித்து கூறியுள்ளார். அவர் தம்முடைய சிரசிற்கு மேலே ஒரு வானவில்லை உடையவராயிருந்தார். அது அவருடைய உடன்படிக்கையாயிருந்தது. இப்பொழுது பெந்தேகோஸ்தையில் ஏற்பட்ட ஒளியானது அது துவங்கிய இடத்திலிருந்து நீங்கள் அதை கவனித்தால் அது படிப்படியாக மங்கிக் கொண்டே வந்துள்ளது என்பதை காணலாம். இந்த மனிதர்கள் இரேனியஸ், பாலிகிராப் மற்றும் ஏனையோரும் தங்கள் சாட்சிகளை தங்களுடைய ரத்தத்தினால் முத்திரையிட்டார்கள். இது முடிவிலே கிறிஸ்தவத்தை பிழிந்து எடுத்துவிட்ட அளவிற்கு மிக இருண்ட நாட்களுக்குள் கொண்டு சென்றது. இப்பொழுது பாருங்கள், குத்துவிளக்கின் அந்த பெரிய வளைவில் முதல் சபையும் மறுபக்கத்தில் இருந்த சபையும் முதலில் சிறிது ஒளியும் பிறகு ஒளி அதிகரித்துக் கொண்டேயும் வந்துள்ளது. அந்த நாள் வரைக்கிலும் வந்து அது எவ்வாறு பிரகாசிக்கிறது என்பதை பாருங்கள். இப்பொழுது இந்த காலத்தின் முடிவில் லவோதிக்கியா என்ற வெதுவெதுப்பான காலத்திற்குள் அது வரும் என்று இங்கே முன்னுரைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது இங்கே அது உள்ளது. காரணம், இந்த காரியம் அவர்களை அந்த நிக்கோலாய் மதஸ்தரின் போதகமானது அந்த கேட்டுக்குள் கொண்டு போய்விட்டது என்றால் பெந்தேகோஸ்தையில் இருக்கும் நமக்கு ஏனது வேண்டும்? ஒரு மிருகம் இருக்கும் என்று வேதம் கூறியதை நீங்கள் அறிவீர்கள். அதுதானே ரோமாபுரியின் போப்பு மார்க்கமாகும் என்பதை நாம் அறிவோம். அது முற்றிலும் உண்மை. அப்பொழுது அவர்களோ மிருகத்திற்கு ஒரு சொரூபத்தை உண்டாக்குவார்கள். சொரூபம் என்பது என்ன? ஒன்றை பார்த்து அதை போலவே செய்தல். அதுதான் சபைகளின் சங்கமாகும். பெந்தேகோஸ்தே ஸ்தாபனமும் அதில் உள்ளது. ஒரு வேளை வருகிறது, அப்பொழுது நீங்கள் ஒன்று ஒரு ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், அல்லது உங்களது கதவுகளை நீங்கள் திறந்தே வைத்துக் கொண்டிருக்க முடியாது. அது உண்மை இல்லையா என்பதை பாருங்கள். எனவேதான் அந்த காரியத்திற்கு நாம் மரண அடி கொடுக்கிறோம். ஆமையா, அவர்கள் ஸ்தாபனத்தை உண்டாக்கிக் கொண்டு அதில் நீங்கள் சேராவிட்டால், அதாவது அந்த ஸ்தாபன அடையாளத்தை உங்கள் மேல் போட்டுக் கொள்ளாவிடில் நீங்கள் விற்கவோ கொள்ளவோ இயலாது என்ற நிலைமை வரும். அந்நாட்களில் அவர்கள் சுட்டரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டார்களே, அதை போலவே அது இருக்கும். நான் அங்கிருந்த அந்த பண்டைய அரங்கசாலைக்குள் நின்றேன். அங்கே அந்த கேளிக்கைக்காக ரோமாபுரியில் போரிடும் வாட்போர் வீரர்கள் நிற்கும் இடத்தில் நின்று அங்கே நோக்கி பார்த்தபோது ஒரு குழந்தையை போல அழுதேன். அங்கே என்னுடைய கிறிஸ்தவ சகோதரர்கள், சகோதரிகள், சிறு குழந்தைகள் அநேகர் சிங்கங்களினால் கிழித்து கொன்று புசிக்கப்பட்டதை குறித்து நான் அறிந்து கொண்டேன். அவர்கள் யாவரும் விசுவாசத்துக்காக அவ்வாறு கொல்லப்பட்டு போயிருந்தால் நான் இப்பொழுது அவர்களை கைவிட்டு விடுவேனோ? இல்லை ஐயா, இல்லை சகோதரனே. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நாம் தைரியமாய் இருக்கட்டும். அதனால் எவ்வளவாய் புகழ்ச்சி குறைவாக எண்ணப்பட்டாலும் பரவாயில்லை. சிலர் என்னிடம் ஒரு விஷயத்தை பற்றி கூற விரும்பியது உண்டு. அண்மையில் யாரோ ஒருவர், ஓ எத்தனையோ பெரிய ஊழியக்காரர்களில் அநேகர் என்னை கூப்பிட்டு, சகோதரன் பிரணாமே, நீங்கள் அதை குறித்து பிரசங்கிப்பதை நிறுத்தாவிடில் எல்லா ஸ்தாபனங்களுமே உங்களுக்கு எதிராக ஆகிவிடும் என்று கூறினார்கள். அப்பொழுது நானோ, ஒரே ஒருவர் மட்டும், பரலோகத்தில் இருக்கிற அந்த ஒருவர் மட்டும் எனக்கு எதிராக இருக்க மாட்டார், நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற ஒருவர் அவரே என்றேன். பாருங்கள், ஒவ்வொரு ஸ்தாபனத்திலும் உள்ள மக்களை நான் நேசிக்கிறேன் நிச்சயமாகவே. ஆனால் நிறைவேறாத எந்த வார்த்தையாவது நான் கர்த்தருடைய நாமத்தினால் உங்களுக்கு எப்பொழுதாவது உரைத்ததுண்டா? பாருங்கள், உரைக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு காரியமும் சரியாக நிறைவேறியதுண்டா? உங்களிடத்தில் எப்பொழுதாவது நான் பணத்திற்காக கெஞ்சியதுண்டா? அப்படியானால் ஸ்தாபனத்தை விட்டு வெளியேறுங்கள். கிறிஸ்துவுக்குள் சுயாதீனராக நிலைத்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் தாமே எப்பொழுதுமே சபைக்கு உள்ளும் புறமும் அசைவாடட்டும். முக்கியமான ஒரே ஒரு காரியம் என்னவெனில், உங்களுக்குள் நிலவும் சிறு சிறு வேறுபாடுகளை எல்லாம் களைந்து போடுங்கள். சிறு சிறு கொள்கைகள், சகோதரர்களை பற்றிய சிறிய விசித்திரமான எண்ணங்கள், மேலும் அதை போலுள்ள காரியங்கள் இவற்றை உதறி எறியுங்கள். உங்கள் ஆத்மாவுக்குள் ஒருபோதும் கசப்பானவே முளைத்திடும்ப விட்டுவிடாதீர்கள். அப்படி இருக்க நீங்கள் அனுமதித்தால் அது உங்களை அரித்து போட்டுவிடும். அது உண்மை. அன்பில் தொடர்ந்து நினைத்திருங்கள். மக்கள் உங்களை எவ்வளவாய் வெறுத்தாலும் அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. நீங்கள் எப்படியாயிலும் அவர்களை நேசியுங்கள். அதை உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் இன்னும் உங்களிடத்தில் தளர்வுகள் உள்ளன. நீங்கள் இன்னும் முத்திரையிடப்படவில்லை. எனவே திரும்பி வந்து கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சரியாக முத்திரையிடப்படுங்கள். அதுவே உங்களை எல்லா கசப்பான வேர்களில் இருந்தும் சுத்திகரிக்கும். ஆம், இப்பொழுது பாருங்கள், நாம் அதை மறுபடியும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். பெந்தேகோஸ்தேயின் ஆசீர்வாதம் 1906 விழுந்தது. திபெத் நாட்டிலிருந்து வந்திருக்கிற ஒரு மிஷினரி இந்திரவில் அங்கே அமர்ந்திருக்கிறார். அவர் இங்கிருக்கிறபடியால் நான் இதை பற்றி சொல்லவில்லை. அவர் இன்னும் வீடு திரும்பவில்லை என்று எண்ணுகிறேன். அவர் இன்னும் இங்கேதான் இருக்கிறார் என்று எண்ணுகிறேன். நான் இறங்குவதற்கு முன்னால் அவர் நம்மிடையே பேசப்போகிறார். 1906 விழுந்த அந்த பெந்தேகோஸ்தே எடுப்புதலை அந்த மனிதர் நினைவில் வைத்திருக்கிறார். அப்பொழுது எந்த ஒரு ஸ்தாபனமும் ஏற்படவில்லை. யாவரும் எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். ஓ, தவறான அடியை நடையை எடுப்பது அப்போது எவ்வளவு சுலபமானதாகவும் அறிவாளிகளுக்கு அது எவ்வளவு நல்லதாகவும் காணப்பட்டிருக்கும். இஸ்ரவேலரோ அந்நதிக்கரையில் நின்று ஆர்ப்பரித்த போது அவர்களுக்கு என்ன தெரியவில்லை என்றால், இந்த விதமான மார்க்கம் ஏதோ புதிதாக இருக்கிறது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஏன், இது மிகவும் பழமையான மார்க்கம். நிச்சயமாகவே உலகமானது உண்டாவதற்கு முன்பே அவர்கள் ஆர்ப்பரித்து தேவனை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருந்தார்கள். தேவனே அவ்வாறு கூறினார். அவர் யோவை பார்த்து, விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லோரும் கம்பீரித்தார்களே, அப்பொழுது நீ எங்கே இருந்தாய் என்று கேட்டார். உலகமானது உண்டாக்கப்படுவதற்கு முன்னரே அது சம்பவித்தது. ஆனால் இப்பொழுது இஸ்ரவேலரை பாருங்கள், அவர்கள் அற்புதங்களை பார்த்திருக்கின்றனர். அது ஆதிகாலத்து பெந்தேகோஸ்தையாக இருந்தது. இஸ்ரவேல் அந்நாளைய பெந்தேகோஸ்தையாக திகழ்ந்தது. அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டனர். தேவன் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு எல்லா விதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் அளித்து அவர்களை விடுவித்தார். அவர்கள் அந்த செங்கடலின் கரையில் நின்றபோது அவர்களுக்கு ஒரு பெந்தேகோஸ்தே கூட்டம் உண்டாயிருந்தது. அவர்கள் ஆர்ப்பரித்தார்களே. இப்பொழுது கவனியுங்கள், மோசே ஆவியில் பாடினான். மீரியாமும் ஒரு தம்புருவை எடுத்துக்கொண்டு அதை அடித்து கடற்கரை முழுவதும் ஓடி ஆடி பாடி ஆவியில் நடனமாடினாள். இஸ்ரவேலின் குமாரத்திகள் அவளை பின்பற்றி ஆவியில் நடனமாடினார்கள். அது பெந்தேகோஸ்தே கூட்டம் இல்லை என்றால் நான் எந்த விதமான கூட்டத்தையுமே பார்த்திருக்கவில்லை என்றுதான் அர்த்தமாகிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமானது இன்னும் 40 யாத்திரை மேற்கொண்ட பிறகுதான் வரும் என்பது அவர்களுக்கு அப்பொழுது ஒன்றுமே தெரியாது. ஆறால தேசமோ சுமார் 40 தூரத்தில் தான் இருந்தது. ஆனால் அவர்கள் தவறான காரியத்தை தெரிந்து கொண்டபடியினால் 40 தூரத்தில் இருந்த தேசத்தை போய் சேர்ந்திட 40 பிடித்தது. பரிசுத்த ஆவி தங்களை நடத்த அனுமதிப்பதற்கு பதிலாக அக்கிரிஸ்தம்பம் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் நடத்தட்டும் என்பதற்கு பதிலாக அவர்களோ ஒரு பிரமாணத்தையே பெற்றிருக்க விரும்பினர். அவர்களுக்கு தாங்களாகவே ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர். அவர்கள் சில குறிப்பிட்ட மதகுருமார்கள் தங்களுக்கு இருக்க வேண்டும் என்றும், சில பிரசித்தி பெற்ற நபர்கள் இருக்க வேண்டும் என்றும், தாங்கள் தர்க்கமிட்டுக் கொள்ள தங்களுக்கு ஒரு வேதசாஸ்திரம் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். பரிசுத்த ஆவியானவர் தங்களை நடத்துவதற்கு பதிலாக இவைகளையே அவர்கள் தெரிந்து கொண்டனர். அவர்கள் ஆவியில் பாடினர். தேவன் அவர்களுக்கு யாவற்றையும் அளித்திருந்தார். ஆனால் தாங்கள் அதற்குள் கிரியை செய்ய வசதியாக அவர்களுக்கு ஏதோ வேண்டும் என்று விரும்பினர். மீண்டும் இனக்கலப்பு செய்தல் போன்றே ஏற்பட்டது. பசுவானது பசுவாகவே இருந்துவிட்டு போகட்டும், குதிரையானது குதிரையாகவே இருந்துவிட்டு போகட்டும், உணவும் அவ்வாறு இருக்கட்டும். அவர்கள் அதாவது ரீடர்ஸ் டைஜஸ்ட் என்ற பத்திரிகையில் ஒரு விஞ்ஞான கட்டுரையில் உணவுப் பொருளில் இனக்கலப்பு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஜனங்களும் அதை புசிக்கிறார்கள் என்று விஞ்ஞானம் கூறியுள்ளது. கோழிகளை எடுத்துக்கொண்டால் அவைகளுக்கு ரக்கைகளும் கால்களும் போதுமான அளவு இல்லாத அளவிற்கு பரிதாபமான இனக்கோழிகளை அவர்கள் உற்பத்தி செய்கின்றனர். அவைகள் முட்டையிடுமானால் அவை துரிதமாகவே மறித்து போய்விடும். அதன் ஆயுட்காலமோ ஒரு வருடம்தான். அவைகளின் திசு மிக மிக மென்மையானவை. எனவே நீங்கள் கடித்தும் என்று தின்ன வேண்டியதில்லை. அது புசிக்கிற மக்களை அது தாறுமாறான நிலையில் ஆக்கிவிடுகிறது. அது உண்மை. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் சென்ற வருடத்தில் ஓரின புணர்ச்சியில் ஈடுபடுவோர் 40% அதிகரித்திருக்கிறதாம். தற்காலத்தில் பெண்களின் தோள்கள் விரிவடைந்தும் அவர்களின் இடுப்பு குறுகிக் கொண்டும் ஆண்களின் தோள்கள் குறுகிக் கொண்டும் இடுப்பு விரிவடைந்து கொண்டு வருகிறதாக விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா? காரணம் என்னவெனில், நீங்கள் ஒரு தாறுமாறாக்கப்பட்ட விதை கொண்ட ஆகாரத்தை புசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தாறுமாறாக்கப்பட்ட ஆகாரத்தையே புசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இயற்கையான அசலான பொருட்களை உண்டு வாழவே உங்கள் சரீரம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இந்த புரட்டான உணவு என்ன செய்கிறது? புருஷர்கள் ஸ்திரீகள் ஆகிய இருபாலருக்கும் உள்ள இயற்கையான தன்மையே மாற்றிவிடுகிறது. அதனால் நமக்கு ஹாலிவுட் என்ற நவநாகரிக திரைப்படத்துறை நமது அரசாங்கம் உட்பட அனைத்து விஷயங்களிலும் முழுவதும் கோணல் மாணலான தாறுமாறான ஆட்களை நிரம்பி இருக்கிறார்கள். அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அவர்கள் தங்களுடைய சொந்த விருட்சமான அறிவின் விருட்சத்தின் மூலம் இத்தீங்குகளை எல்லாம் தங்கள் மேல் வருவித்துக் கொண்டு தங்களையே அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆதிக்கு திரும்பிச் செல்லுங்கள். இயற்கையை அதன் போக்கிலேயே விட்டுவிடுங்கள். தேவனுடைய வழியில் குறுக்கிடாதீர்கள். சபையானது பரிசுத்த ஆவியிலேயே தொடர்ந்து நிலைத்திருக்கட்டும். தேவன் இந்த பேராயர்கள் மற்றும் போப்புகளோடு உள்ள எவ்வித உபதேசங்களில் இருந்தும் விலகிச் செல்லுங்கள். நாம் எங்கே துவங்கினோமோ அதற்கு திரும்பிச் செல்லுங்கள், திரும்பிச் செல்லுங்கள். இயேசு இந்த இரவு ஒருவாரையானால் அப்போது நீங்கள் நான் ஒரு மெத்தோடிஸ்ட் என்று கூறினால் அதற்கு அவர் ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லையே என்பார். நான் பிரசபிடேரியன் என்று கூறினால் ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லையே என்று பதிலளிப்பார். ஆதியில் என்ன இருந்தது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் உண்டான பெந்தேகோஸ்தே அனுபவம் தான் உண்டாயிருந்தது. அந்த விதமாகத்தான் அது ஆரம்பித்தது. ஆனால் நாம் அதை தாறுமாறாக்கி போட்டோம் என்பதை பாருங்கள். ஓ, தாறுமாறாக்குதல் அதை அதிக அழகுள்ளதாக செய்கிறது. நிச்சயமாக அந்த சிறிய சபை ஆவியில் நடனமாடி தெருக்களில் ஆர்ப்பரித்துக் கொண்டு சென்றனர். ஜனங்களோ அவர்கள் மீது கற்களை வீசி எறிந்தனர். அவர்களை குறித்து பரிகசித்தனர். இன்னமும் அதுபோன்ற ஒவ்வொரு காரியத்தையும் அவர்களுக்கு செய்தனர். அது மிகவும் அழகானதாக இருக்கவில்லை. ஆனால் எங்களுக்கோ பெரிய துதிப்பாடல்களும் அப்போஸ்தல பிரமாணமும் உண்டு. ஓ, எங்களது மேய்ப்பர் வேத பண்டிதர் PhD LLD இரட்டை LLD ஆகிய இன்னென்ன பட்டங்களை பெற்றவர் என்று பெருமை எடுத்துக் கொள்கிறார்கள். இப்படியெல்லாம் செய்து ஆமேன் என்பதற்கு பதிலாக கிண்டலாக ஆமேன் என்று கூறுகிறார்கள். பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை போல அந்த எல்லா காரியங்களும் இருக்கின்றன. நான் இவ்வாறு கூற வேண்டும் நோக்கம் கொண்டிருக்கவில்லை, என்னை மன்னியுங்கள். நான் அந்த விதமாக கூற வேண்டும் என்று பொருட்படுத்தி கூறவில்லை. புரிகிறதா? நான் அந்த விதமாக பொருட்படுத்தி கூறவில்லை. அப்படி செய்வது தேவனுடைய ஊழியக்காரனுக்குரிய லட்சணம் அல்ல. ஆனால் அப்படிப்பட்ட செயல்களை பாருங்கள், அது என் நினைவுக்கு வந்தது. பாருங்கள், ஆனால் அதை போன்ற வித்தியாசமான காரியங்களை எல்லாம் அவர்கள் கூறி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இப்பொழுது இல்லை, நீங்கள் அதை சரியாக கூறுகிறதில்லை. ஆமேன் என்று கூறுகிறீர்கள். நான் ஒரு நல்ல பழமையான ஒரு பெந்தேகோஸ்தே ஆராதனையை விரும்புகிறேன். ஏனென்றால் அங்கே தேவனுடைய வல்லமையானது விழுந்து சத்தமிட்டு ஆர்ப்பரித்து தேவனை ஸ்தோத்தரித்துக் கொண்டு ஆராதிக்கிற ஒரு மகத்தான வேலை உண்டாயிருக்கிறது. அந்த விதமாகவே ஆவியானவர் ஜனங்களை பற்றிக் கொள்கிறார். ஆனால் இவர்கள் மத்தியிலோ நீங்கள் ஒரு ஆமேனை கேட்க முடிவதில்லை. அவர்கள் கூறுவது ஆமேன், அதாவது ஆ மனிதனே என்பதுதான். ஸ்தாபனங்களில் இப்படிப்பட்ட காரியத்தை தான் பார்க்க முடியும். நீங்கள் பாருங்கள், இந்த ஸ்தாபனங்களோ வணங்காக்கெடுத்துள்ளவர்களாய் பெருமை கொண்டவர்களாய் காணப்படுகின்றனர். இப்பொழுது இதை பற்றி ஏதாவது தீர்க்க தரிசனம் உள்ளதா? கடந்த இரவில் நாம் பவுலின் தீர்க்க தரிசனத்தை பார்த்தோமே, நினைவிருக்கிறதா? நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களுடைய சொந்த சபையிலிருந்து சிலர் எழும்பி அவர்கள் நடுவிலிருந்துதான் ரோமன் கத்தோலிக்க சபை ஏற்பட்டது. சீஷர்களை தங்களிடத்தில் எடுத்துக் கொள்வார்கள். பவுல் முன்னுரைத்த ஓநாய்கள் தான் நிக்கோலாய் மதஸ்தரின் போதகர் உண்டாக காரணமாயிருந்தனர் என்பதை நாம் கண்டறிகிறோம். தீர்க்கதரிசியினூடாக ஆவியானவர் மறுபடியும் பேசுவதை கவனியுங்கள். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில், மனுஷர்கள் தற்பரியராய் நான் டாக்டர் பட்டம் பெற்ற இன்னார் இன்னார். இப்பொழுது அதை குறித்து நீ எனக்கு சொல்ல வேண்டியதில்லை. நான் ஒரு பிரசபிடேரியன் என்பதை நீ புரிந்து கொள்ளும்படி நான் உனக்கு கூற விரும்புகிறேன். அல்லேலூயா. அல்லது நான் ஒரு பெந்தேகோஸ்தேக்காரன் என்றெல்லாம் தற்பரியராய் பேசுகிறார்கள். நீங்கள் சுவாப ரீதியாக பெந்தேகோஸ்தேக்காரராக இல்லாவிடில் அது என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது? பெந்தேகோஸ்தேயின் அனுபவம் தான் காரியம். பாருங்கள், ஆமையா, நான் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையை சேர்ந்தவன் என்கிறார்கள். நான் சர்ச் ஆஃப் காட் சபையை சேர்ந்தவன் என்கிறார்கள். தேவனுக்கு இந்த பெயர்கள் எல்லாம் எந்த ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்திவிடப் போகிறது? ஆனால் நீங்களோ உன்னதத்தின் ராஜ்யத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அது உண்மை. இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்களேயானால் இந்த ஸ்தாபன கூட்டங்கள் எல்லாம் களியாட்டு மிக்க கதம்ப கூட்டமாகும். இப்பொழுது வேதம் அவர்கள் துணிகரமுள்ளவர்களாகவும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராகிறாமல் சுகபோக பிரியராயும் இருப்பார்கள் என்று கூறியுள்ளது. ஓ, தொலைக்காட்சியில் அவர்களுக்கு நல்லதாகப்படும் ஒரு நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை இரவில் இருந்து விட்டால் சபைக்கு கூட செல்ல மாட்டார்கள். ஓ
என்ன,
எப்பொழுதும் அவர்கள் சபைகளில் கூட நடன குழுக்கள், சமுதாய இரவு விருந்துகள், மட்டைப்பந்தாட்ட குழுக்களும் இருக்கின்றன. தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்தவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இவர்கள் அவர்களை பகைக்கிறார்கள். பாருங்கள், இவர்கள் அவர்களை பகைக்கிறார்கள், அவர்களை ஒடுக்குகிறார்கள், நல்லோரை பகைக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஓ, நீங்கள் சகோதரரே, அவர்கள் பொது உடைமை கொள்ளுக்காராய் இருக்கிறார்கள் என்று கூறுகிறீர்கள். ஓ இல்லை இல்லை இல்லை, துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, அதுதான் ஸ்தாபன அனுபவம். பாருங்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இந்த நாளில் நீங்கள் என்னவாயிருப்பீர்கள் பாருங்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து ஆலயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமையில் போய் அங்கே மிகவும் பக்தியாக காண்பித்துக் கொண்டு, பிறகு மத்தியானத்தில் குட்டையான உடையை அணிந்து கொண்டு புல்வெளியில் புல் வெட்டிவிட்டு, பிறகு ஓட்டல்ஸ் 92 என்ற மதுவை உறிஞ்சுகிறார்கள். அவர்களுடைய மேய்ப்பர் வெளியே போய் ஒரு சிகரெட்டை புகைத்து விட்டு வருகிறார். உங்களுக்கு தெரியுமா, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொள்ளுதல் நல்லது. மேய்ப்பரோ அவர்கள் அங்கே ஒரு சபையை வைத்துள்ளார்களாம், அங்கே ஒரு பெண்மணி புற்றுநோயில் இருந்து சுகமடைந்துள்ளாராம் என்று அவர்களிடம் கூறுகிறார்கள். அர்த்தமற்றது, அற்புதங்களின் நாட்கள் முடிந்துவிட்டன என்று மேய்ப்பர் கூறுகிறார். உங்களுக்கு தெரியுமா, நான் அன்றிரவு அந்த சிறிய சபைக்கு சென்றேன். அந்த மூலையில் இருக்கிற சபை அது யாரோ ஒருவர் எழுமி என்று ஏதோ பிரசனித்தார். ஓ தேனே, அதை போன்ற நபர்களோடு நீங்கள் ஒருபோதும் சேராதீர்கள். அவர்கள் பைத்தியம் பிடித்த நாய்கள். என்ன, அவர்களிடம் சுற்றிக் கொண்டு உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். அது பரிசுத்த உருளைகள். நீங்கள் ஒருபோதும் அங்கு செல்லாதீர்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் எழுப்புண்டு எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். அது முற்றிலும் உண்மை. ஸ்திரீகளுக்கான இந்த சங்கம், அந்த சங்கம் என்று பல்வேறு அமைப்புகள் ஸ்தாபனங்களில் இருந்து வருகிறது. பரிதாபமான சபைகளில் இவ்வாறாக பெண்களுக்காக பல அமைப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு அவைகளிலேயே நேரத்தை செலவிடுவதால் சுவிசேஷத்தை இனிமேல் பிரசங்கிக்கவே இல்லாதபடி நிலைமையாகிவிட்டது. போதகரோ 20 நிமிடங்களுக்கு மேல் பிரசங்கிக்க முடியாது. மேலும் அவர் வேறு எதையாவது அந்த வேலையில் பிரசங்கிக்க வேண்டும், புரிகிறதா? அவர் அதற்கு மேல் பிரசங்கித்தால் அப்பொழுது உதவிக்காரரின் குழு போய் அவரை சந்திப்பார்கள். ஆமையா? ஓ சகோதரனே, இன்றைக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் என்பவர் என்ன செய்ய வேண்டும், எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு செய்ய வேண்டும். தேவையற்றவைகளை என்ன நேரிட்டாலும் வெட்டிவிட வேண்டும். விளைவுகள் என்னவாக இருந்தாலும் சரி, தேவையற்றவைகளை அகற்றிவிட வேண்டும். அவ்வளவுதான். ஆமையா, அதுதான் சரியானது. யாரை பாதிக்கிறதா இருந்தாலும் கவலைப்படாமல் வார்த்தையை பிரசங்கித்து வார்த்தையோடு நிலைத்திருக்க வேண்டும். வார்த்தையை ஆணியை சுத்தியால் நன்றாக அடித்திருக்குவது போல உரைக்க வேண்டும். அவர்கள் உங்களை சிறையிலே போட்டாலும் சிறையில் அதை பிரசங்கியுங்கள். அவர்கள் உங்களை வெளியே தள்ளினால் நீங்கள் எங்கு சென்றாலும் அங்கெல்லாம் பிரசங்கியுங்கள். தொடர்ந்து பிரசங்கித்துக் கொண்டே இருங்கள். அதுவே சரியானது. அவ்வாறுதான் சம்பவித்துள்ளது. அவர்கள் உங்களை செயல்பட முடியாதபடி செய்கிறார்கள். நாம் இப்பொழுது சிமர்னா சபையின் காலத்துக்கு வருகிறோம். 8 சிமர்னா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, அவர் ஒவ்வொரு சபை காலத்திலும் முதலாவதாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவ்விதமான ஒவ்வொரு அறிமுகத்திலும் அவர் தன்னுடைய தெய்வீகத்தை பற்றி ஏதாவது குறிப்பிடவே செய்கிறார். அதாவது முதல் காரியம் என்னவெனில், அவர் சபைக்கு தன்னுடைய தெய்வீக தன்மையை தெரியப்படுத்தவே முயற்சிக்கிறார். அவர் தேவனாயிற்று. இரேரியஸுக்கும் மற்றவர்களுக்கும் முன்னே இங்கே பெரிய சர்ச்சைக்குரிய பிரச்சனையா இருந்ததை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? அவர்கள் தேவன் 3 நபர்களில் இருக்கிறார் என்று கூற முயற்சித்தனர். அது 3 நபர்களில் ஒரு தேவன் இருக்கிறார், இதில் தேவன் என்று கூறினர். ஆனால் இரேரியஸோ, அப்படி ஒரு காரியமில்லை. அவைகள் ஒருவராய் இருக்கிறவருடைய 3 பட்டங்கள். அவரே சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று கூறினார். அதுதான் சரி. அவர்கள் எப்பொழுதும் அதையே கூறி வந்தனர். தேவன் துவக்கத்தில் தன்னுடைய தெய்வீக தன்மைகளில் ஒன்றை பற்றி சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். நீங்கள் பாருங்கள், அவர் இங்கே தன்னை பற்றி அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். முதலில் இங்கே இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ளவர் என்று கூறுகிறார். இங்கே அவர் சிமர்னா சபையின் காலத்தை இப்பொழுது ஆரம்பிக்கிறார். இப்பொழுது நாம் அவருக்கு செவி கொடுப்போம். சிமர்னா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், அத்தூதன் இரேனியஸ் தான் என்று நாம் விசுவாசிக்கிறோம். முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திருந்து படைத்தவருமானவர் சொல்கிறதாவது, புரிகிறதா? இந்த சபை காலத்தின் தேவன் நானே. இங்கே நான்கைந்து வெவ்வேறு தேவர்கள் இருப்பதை நான் விரும்புவதில்லை. நானே தேவன், பாருங்கள், அவ்வளவுதான் என்று அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். மரித்திருந்து பிழைத்தவருமானவர். ஆமே, அதுதான் அறிமுகம் செய்தல். இப்பொழுது சிமர்னா என்ற வார்த்தைக்கு கசப்பு என்ற அர்த்தமா? இது வெள்ளைப்போலம் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. முதலாம் சபையான எபேசு சபை தங்களின் ஆதி அன்பை இழந்து விட்டார்கள். இந்த சபையோ அதன் துவக்கத்தில் கசப்பான வேலை தங்களில் முளைத்தெழும்பத்தக்கதாக அவர்கள் நிலைமையானது இருந்தது. ஏனென்றால் இந்த சபையானது பிரதான சபையில் பெரிய அளவு எண்ணிக்கை கொண்டோர், எப்போதும் அவர்களில் பெரும்பான்மையானோர் பரிசுத்த ஆவி ஆளுவதை விரும்பாமல் தங்களை தாங்களே ஆள வேண்டும் என விரும்பியவர்களாக இருந்தனர். அவர்களோ ஒரு ஆசாரிய முறையை அமைத்துக் கொள்ள விரும்பினர். அவர்கள் பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் செய்து போலவே செய்ய விரும்பினர். அவர்கள் குருக்களாட்சி முறையை ஏற்படுத்திக் கொள்ள விரும்பினர். அவர்கள் தங்களுக்கு மதகுருமார்கள் இருக்க வேண்டும் என விரும்பினர். அவர்கள் கிறிஸ்தவர்களாக ஆவதற்கு முன்பு அஞ்ஞானிகளாக இருக்கையில் அவர்களுடைய அஞ்ஞான தேவர்களாகிய ஜூபிட்டரும் வீனஸுக்கும் மதகுருமார்கள் இருக்க பெற்றிருந்தனர். அதே முறையை மதம் மாறிய பிறகு இந்த மனிதர் இங்கும் கொண்டு வந்து விட விரும்பினர். பாருங்கள், முழு காரியமும் அஞ்ஞான முறையின் படியாக துவக்கத்தில் அமைந்து விட்டது. பொய்யான அஞ்ஞானிகள் தங்களுக்கு மதகுருமார்களை உடையவர்களாக இருந்தனர். ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கோ இந்த காரியங்கள் எல்லாம் அந்நிய காரியமாயிருந்தன. கிறிஸ்துவே நம்முடைய ஆசாரியராய், நம்முடைய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு. நாம் புசிக்கத்தக்கதான ஒரு பீடமும் நமக்கு உண்டு. இப்பொழுது இந்த சபையானது கசப்பானவே தன்னகத்தை கொண்டதாக ஆரம்பித்தது. ஏன்? பரிசுத்த ஆவியின் ஆளுகையை தொடர்ந்து கொண்டிருக்க விரும்பியவர்கள் கசப்புடன் எதிர்க்கப்பட்டனர். அன்பானது மங்கி போய்விட்டது. அன்புக்கு பதிலீடாக மாற்றாக மத கோட்பாடுகளும் ஸ்தாபன முறைகளுக்கும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவரின் தலைமையை விட்டு அகன்று போய்கொண்டிருந்தனர். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். எனவேதான் அவர்களுக்குள் கசப்பானது காணப்பட்டது. சரி, முதலாவது சபையிலே இந்த கசப்பானது மெல்ல ஊடுருவ ஆரம்பித்தது. இரண்டாவது சபையில் இன்னும் கூடுதலாக அது அதிகரித்து விட்டது. இறுதியாக அது நன்றாக உள்ளே ஊடுருவி முழுவதும் வியாபித்திருந்தது. ஏனென்றால் அவர்கள் இன்னும் சிறந்த சபையை உருவாக்கி விட்டோம் என்று நினைத்துக் கொண்டார்கள். அவர்களுக்குள் மிகுந்த மதிப்புக்குரிய காரியங்கள் இருந்தன. உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் ரோமானியர்கள் எல்லாம் இப்பொழுது சபைக்குள் வர அவர்களுக்கு பிரவேசம் கிடைத்து விட்டது. ஏன்? அவர்களுக்கு ஒரு போப்பு உண்டு. அவர்களுக்கு பெரிய மனிதர்கள் மற்றும் போப்பிற்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அவர்களுக்கு இருந்தனர். அவர்கள் நன்கு உடை உடுத்தியிருந்தார்கள். அவர்கள் மிகுந்த ஆர்ப்பரிப்போடும் சத்தத்தோடும் ஆராதிக்கிற கூட்டங்களை விட்டு தூரம் வந்து விட்டார்கள். இப்பொழுதோ மிகவும் அமைதியாக இருக்கிறது. அவர்கள் மரித்துக் கொண்டிருக்கிறதையே அது காண்பித்தது. அவர்கள் மரித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் கரம் பொருந்தியதொரு நிலையை அடைந்து விட்டார்கள். அவர்களுக்கு இன்னும் மேன்மையுள்ள ஒரு அமைப்பை கண்டுவிட்டார்கள். முதலாவதாக இங்கே அவர்கள் ரோமன் கத்தோலிக்க சபையை குருக்களாட்சியில் நடத்தப்படுகிற ஒரு பெரிய ஸ்தாபனமாக இருண்ட காலத்தில் ரோமன் கத்தோலிக்க சபையை ஏற்படுத்தினார்கள். இப்பொழுது அவர்களுக்குள் மேட்டுக்குடியினரும் கனமான்களும் இருந்தார்கள். பவுல் எபிரேயர் நிருபம் 11 அதிகாரத்தில் செமரியாட்டு தோலையும் வெள்ளாட்டு தோலையும் போர்த்துக்கொண்டு அலைந்து திரிந்து வாளால் அறுப்புண்டு பரிகசிக்கப்பட்டு கேலி செய்யப்பட்டு விசுவாசிகள் இருந்தார்கள் என்று கூறியுள்ளானே, அதை போல சபையானது இப்பொழுது இருக்க வேண்டிய சிரமமே இல்லை. அது முன்போல் தெருக்களில் இருக்க வேண்டியதில்லை. அந்த சிரமம் எல்லாம் இப்பொழுது இல்லை. சபையானது இப்பொழுது மிகவும் கனம் பொருந்திய நிலையில் ஆகிவிட்டது. சபையானது உயர்வான நிலையில் பெரியதாக இருக்கிறது. அருமையான அங்கிகளும் அங்கிகளுக்கு உள்ளே அணியும் ஆடைகளும் அணிந்து மற்றும் ஏனைய உயர்தரமான காரியங்களும் உடையவர்களாக இருக்கிறார்கள். நிச்சயமாகவே அவர்கள் கனம் பொருந்தியவர்களாக காட்சியளித்தார்கள். தந்தை சங்கைக்குரிய டாக்டர் தந்தை இன்னாரின்னார் என்று போட்டுக்கொள்கிறார்கள். ஓ என்னே, அவர்களால் டாக் என்று ஆங்கிலத்தில் போட்டுக்கொள்ள முடிகிறதோ நாய் என்றுதான் அங்கே உண்மையிலே இருக்கிறது. ஆனால் நீங்கள் பாருங்கள், அது ஒரு இலக்கணப்பு முறையில் பிறப்பிக்கப்பட்ட ஒன்றுதான், கலப்பினமாயிற்று. பாருங்கள், அது தன்னுள் எந்த ஜீவனையும் பெற்றிருக்கவில்லை. அவர்களால் ஆதிக்கு திரும்பி போக முடியவில்லை. எனவேதான் அவர்கள் திரும்ப எழும்ப முடியவில்லை. லூத்தரன்கள் எழுப்புதலை திரும்ப உயிர்பெற முடியவில்லை. அதே போல் வெஸ்லி காலத்து எழுப்புதலும் மீண்டும் உயிர்பெற முடியவில்லை. நசரீங்கள் எழுப்புதலும் மீண்டும் உயிர்பெறவில்லை. அதே போல் பெந்தேகோஸ்தை எழுப்புதலும் திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்டு எழும்ப போவதில்லை. ஏனென்றால் நீங்கள் அதை கொண்டு விட்டீர்கள். நீங்கள் அது எழுப்புதலை உலகத்தோடும் நிக்கோலாய் மதஸ்தரின் புதகத்தோடும் இனக்கலப்பு செய்தும் பரிசுத்த ஆவியானவர் தன் விருப்பம் போல் கிரியை செய்ய அனுமதிக்காமலும் செய்துவிட்டீர்கள். அது உண்மை. சபையை இனக்கலப்பு செய்துவிட்டபடியால் அதனால் இனவிருத்தி செய்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. நீங்கள் அசல் வித்தை பிறப்பிக்க முடியாமல் அதற்கு பதிலாக மெத்தோடிஸ்ட் தண்ணிலிருந்து அதிக மெத்தோடிஸ்டையே பிறப்பிக்கிறது. பாப்டிஸ்ட் இன்னும் அதிகமாக பாப்டிஸ்டுகளையே பிறப்பிக்கிறது. கத்தோலிக்க மீண்டும் அதிக கத்தோலிக்கர்களையே பிறப்பிக்கிறது. நீங்கள் தானியத்தை அதன் மேலுள்ள ஓட்டை பிரிக்கையில் அதே விதமான விதைத்தான் கிடைக்கும். ஆனால் நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும், பரிசுத்த ஆவி திரும்பி வருகையில் அது புதிய பிறப்பையும் புதிய ஜீவனையும் கொண்டு வருகிறது. மாற்றம், ஆவியின் அபிஷேகம் சபையை மீண்டும் அதன் ஆதி ஸ்தானத்திற்கே கொண்டு வந்து அதற்குள் மீண்டும் ஜீவனை வைக்கிறது. இனக்கலப்பு செய்யப்பட்ட தானிய விதை தன்னில் ஜீவனை கொண்டதாக இருப்பதில்லை. அதில் என்னதான் ஜீவன் உள்ளது? உள்ளதெல்லாம் சாரமற்று போயிற்று. இப்பொழுது இருண்ட காலத்தில் அதை பற்றி நாம் பார்ப்போம். அவர் உனக்குள்ளதை நான் வரும் வரை பற்றிக்கொள் என்று கூறினார். ஆனால் உள்ளதையெல்லாம் பிழிந்து வெளியே எரிந்து விட்டார்கள். ஆனால் இப்பொழுது அதனால் தன்னை மீண்டும் பிறப்பித்துக் கொள்ள முடியாது. ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் சரீரமானது ஒரு ஸ்தாபன சபை அல்ல. இயேசு கிறிஸ்துவின் சரீரமான சபை காணக்கூடாத சரீரமான சபையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தாமே பூமியில் ஏற்படுத்தி வைத்துள்ள ஒரு ஆவிக்குரிய ராஜ்யமாக அது இருக்கிறது. அந்த ராஜ்யத்துக்கு இயேசு கிறிஸ்துவே ராஜாவாக இருக்கிறார். இந்த ராஜ்யத்தில் பரதேசியாய் திரிகிறவர்களுக்கு பலி செலுத்துவதற்காக பிரதான ஆசாரியனாக அவரே இருக்கிறார். அவரே வார்த்தையாகிய தீர்க்கதரிசியாக இருந்து இந்த ராஜ்யத்தில் சத்தியத்தை பிரசங்கித்து தேவனுடைய ஒளியை கொண்டு வருகிறவாய் இருக்கிறார். இந்த ராஜ்யத்தில் அவரே தீர்க்கதரிசியாகவும் ஆசாரியனாகவும் ராஜாவாகவும் இருக்கிறார். எவ்வாறு இந்த ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்கிறோம்? ஸ்தாபனத்தினாலா, கடிதத்தினாலா, கை குலுக்குவதினாலா? ஆனால் அந்த ஒரே ஆவியினால் நாம் யாவரும் அந்த ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அந்த சரீரம் காணக்கூடாத இயேசு கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிறது. நாம் அந்த ஒரே சரத்துக்குள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். தண்ணீரினால் அல்ல, தெளித்தெளினால் அல்ல, நீரை ஊற்றுவதனால் அல்ல, எவ்விதமான தண்ணீர் முடுக்கு ஞானஸ்தானத்தினாலும் அல்ல, அந்த ஒரே ஆவியாகிய பரிசுத்த ஆவியினாலே நாம் யாவரும் அந்த ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம். ஆம், நாம் அந்த ஒரே சரத்துக்குள்ளாக அந்த ஒரே ஆவியினாலே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். அப்பொழுது நாம் கிறிஸ்துவை தவிர வேற எந்த காரியத்தையும் சேர்ந்திருக்கிறதில்லை. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறீர்கள். அது காணக்கூடாத தேவனுடைய ராஜ்யமாய் அமைக்கப்பட்டுள்ளது. அதனுள் நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் உள்ளே பிரவேசிக்கிறோம். நான் அதை நேசிக்கிறேன். பெந்தேகோஸ்தேவில் விழுந்த அக்கினியால் சுத்திகரிக்கப்பட்ட சுத்தமான ஜனங்கள் எங்கும் இருக்கிறார்கள். அவர்கள் இருதயங்களோ அவ்வக்னியால் ஜுவாலிக்கிறது. ஓ, இப்பொழுது அது என் இருதயத்திற்குள்ளே கொடுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. ஓ, அவர் நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. நானும் அவர்களில் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதில் நான் இப்பொழுது மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். இவர்களில் நானும் ஒருவன் என்று என்னால் கூற முடியும் என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கவில்லையா? ஆமையா, அவர்களில் ஒருவராக இருங்கள். அவ்வளவுதான். மெம்பசிஸ் பட்டணத்தின் வழியாக நான் நடந்து சென்ற போது அந்த வயதான கருப்பர் நிற பெண்மணியை சந்தித்ததை நான் நினைத்து பார்க்கிறேன். அப்பொழுது அந்த அம்மாளோ தன் தலையை சாய்த்து வைத்துக் கொண்டு என்னை பார்த்து, காலை வணக்கம் போதகரே என்றாள். அப்பொழுது நான் ஒரு போதகர் என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று நான் கேட்டேன். அதற்கு அவளோ, கர்த்தரினிடம் தெருவழியாக அவருடைய போதகர் வருகிறார். தலையில் அவர் பழுப்பு நிற தொப்பியை அணிந்து ஒரு கைப்பெட்டியை கையில் வைத்துக் கொண்டு வருவார் என்று கூறியிருந்தார். எனவே நீங்கள் வருவதை நான் கண்டபோது நீங்கள் தான் அந்த போதகர் என்று நான் அறிந்து கொண்டேன் என்றாள். பாருங்கள், ஓ, அவளும் அவர்களில் ஒருவள். அது உண்மை. ஓ, தேவன் எவ்வளவாய் நல்லவராயிருக்கிறார். இப்பொழுது நான் ஒன்றை விசுவாசிக்கிறேன். பெட்ஃபோர்ட் என்ற இடத்திலிருந்து வந்திருந்த அச்சிறு பெண்ணுக்கு நீங்கள் ஞாயிறு இரவு ஜெபித்தீர்கள். அவள் சற்று முன்பு இறந்து விட்டதாக கருதப்படுகிறது. தயவு செய்து ஜெபிக்கவும். பெட்ஃபோர்டிலிருந்து இங்கு வந்த ஒரு சிறு பெண்ணுக்கு கடந்த ஞாயிறு இரவு ஜெபித்தோமே, அவள் சற்று முன்பு மரித்து விட்டாள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நாம் ஜெபம் செய்வோம்.
I pray that somehow
கர்த்தராகிய இயேசுவே, எப்படியாவது அந்த பிள்ளைக்காக நாங்கள் ஏறெடுக்கும் ஜெபம் எப்படியாவது கர்த்தாவே ஏற்றுக்கொள்ளப்படட்டும் என்றே நான் ஜெபிக்கிறேன். எங்கள் பிதாவாகிய தேவனே, நாங்கள் உம்மிடத்தில் அச்சிறுமியை ஒப்படைக்கிறோம். அச்சிறு பெண்ணுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டு இங்கிருந்து ஜெபித்துக் கொண்டு இருந்த அந்த மனிதர்களை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம்.
Father God, I ask that this report may not be so, Father. We don't know.
Oh, பிதாவாகிய தேவனே, நாங்கள் கேள்விப்படுகிற செய்தியின்படியே இருக்க வேண்டாம். பிதாவே, எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீர் இரக்கமும் பலனும் அளித்து அதனால் அச்சிறுமி உயிரோடு எழுந்து தேவனுடைய மகிமைக்காக ஜீவிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். கர்த்தராகிய இயேசு தாமே தம்முடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. இப்பொழுது ஒரு சபை, இப்பொழுது சபையின் பெயர் அதனுடைய சுவாப குணாதிசயத்தோடு சம்பந்தம் உள்ளதாகவே இருக்கிறது. சிமர்னா என்றால் கசப்பு என்ற அர்த்தத்தை நீங்கள் கவனித்தீர்களா? ஒவ்வொரு சபைக்கும் இருக்கும் பெயரானது அந்தந்த சபைக்குள்ள சுவாபத்தையும் குணாதிசயத்தையும் பற்றிய அர்த்தத்தோடு உள்ளது. நான் ஒன்றை இங்கே கூற முடியும், ஆனால் நீங்கள் என்னை தவறாக எடுத்துக்கொள்ளாதபடி நான் அதை சொல்லாமல் இருந்தால் நல்லது. புரிகிறதா? உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கும் பெயர்கள் கூட அவ்வாறே உள்ளது. நீங்கள் அதை பற்றி அறியாமல் இருக்கலாம், ஆனால் அது அப்படித்தான். ஓ ஆம், அது என் கணித அடிப்படையில் ஆனது என்று நீங்கள் கூறலாம். இல்லை, அது அப்படியல்ல. யாக்கோபு பிறந்த போது அவர்களோ அவனை யாக்கோபு, அதாவது ஏமாற்றுகிறவன் என்று அர்த்தத்தில் அழைத்து வந்தனர். ஆனால் அவன் தேவனுடைய தூதனானவரோடு போராடுகையில் தேவன் அவன் பெயரை இஸ்ரவேல், இளவரசன் என்று மாற்றினார். அது சரிதானே? சவுல் தர்சு பட்டணத்து சவுல் என்று அழைக்கப்பட்டான். அவன் ஒரு அற்பமானவன். ஆனால் அவன் இயேசுவிடம் வந்தபொழுது பவுல் என்று அழைக்கப்பட்டான். சீமோனின் பெயர் சீமோன் என்று இருக்கையில் அவன் இயேசுவிடம் வந்தபோது ஒரு சிறிய கல் என்று அர்த்தமுள்ள பேதுரு என்று பெயரிடப்பட்டான். ஓ ஆமையா, நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ அவற்றோடு உங்கள் பெயருக்கும் சம்பந்தம் உண்டு. உங்களுடைய குணாதிசயத்தின் பிரதிபலிப்பாகவே அது இருக்கிறது. இந்த சபைக்காலமானது சிமர்னா என்று அழைக்கப்பட்டது. ஏனென்றால் அது மறித்துக் கொண்டிருந்தது. சிமர்னா என்றால் கசப்பு என்ற அர்த்தமாம். அதாவது வேறு வார்த்தைகளில் கூறினால், ஒரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி அதை எழும்பு விடாமல் நெருக்கிக் கொண்டிருந்தது. அதுதானே வெள்ளை போலத்தை போலுள்ள நிலைமைக்கு நேராக போய்கொண்டிருந்தது. வெள்ளை போலத்தை கொண்டு மறித்த சரீரங்களை அவர்கள் சுகந்த வர்க்கமிட்டு அபிஷேகிப்பார்கள். பாருங்கள், வெள்ளை போலம் தூப வர்க்கம் ஆகியன தைலமாக உள்ளன. வெள்ளை போலம் மறித்த சடலங்களை அபிஷேகித்து அதன் பிறகு அவைகளை சுகந்த வர்க்கமிட பயன்பட்டு வருகிறது. ஆகவே வெள்ளை போலம் என்றால் மரணத்தோடு சம்பந்தம் உள்ளது என்று அறிந்து கொள்ள வேண்டும். சபையானது மறித்துக் கொண்டிருந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலும் ஜீவனோடு இருந்த அந்த பெந்தேகோஸ்து அசைவானது இப்பொழுதோ மறித்து போய் அதற்கு வெள்ளை போலத்தால் சுகந்த வர்க்கமிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை உங்களால் இன்று காண முடியவில்லையா நண்பர்களே? பாருங்கள், மரணத்திற்கு அடையாளமாக இருக்கும் அதே பரிமள தைலம் இங்கே இந்த சபையிலும் இருந்தது. அது தொடர்ந்து அடுத்து வந்த சபைக்கு உண்டாயிருந்தது. அவர்கள் பரிசுத்தவான்களுக்குரிய வெண்வஸ்திரத்தை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் குருக்களாட்சியின் அழுக்கான கந்தையை போட்டுக் கொண்டதினால் மறித்திருந்தனர். மெய்யான பரிசுத்தாவியை பெற்றிருந்து அந்நிய பாஷைகளில் பேசி அக்காலத்தில் வாழ்ந்த அந்த சிறு மந்தையோவினில் தங்கள் விஷயங்களில் தேவனை பிரதியட்சமாய் காண்பித்தனர். அவர்கள் மிகவும் உத்தமமாயிருந்தார்கள். நீங்கள் அவர்களை முழுக்க முழுக்க உண்மையாகவே எங்கும் நம்பத்தக்கவர்களாயிருந்தார்கள். ஆனால் இன்றோ எதை நம்புவது, யாரை நம்புவது என்பது உங்களுக்கு தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். புரிகிறதா? அந்த அளவுக்கு ஏதோ நடந்துவிட்டது, ஏதோ காரியம் சம்பவித்து விட்டது. அது என்ன? அவர்களுக்கு கசப்பான வெள்ளை போலம் பூசப்பட்டுள்ளது. ஒரு காரியம் எழும்பி வருகிறது. அதற்கு என்ன காரணமா இருந்தது? நாம் வாழும் இக்காலத்தில் ஒரு பிரிவார் எழும்பி முதலில் சபையை பொது ஆலோசனை குழு என்று அழைத்தார்கள். பின்னர் அவர்கள் அதையே அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்று அழைத்தனர். அந்த அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் இருந்துதான் சர்ச் ஆஃப் காட் ஸ்தாபனமாக பிறந்தது. சர்ச் ஆஃப் காட் சபையில் இருந்து கொண்டே மற்றவரை பார்த்து நீங்கள் அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்று மட்டமாக பேசினார்கள். இவர்கள் அவர்களை பார்த்து நீங்கள் சர்ச் ஆஃப் காட் என்றார்கள். அதில் இருந்துதான் ஐக்கிய பெந்தேகோஸ்தே சர்ச் ஆஃப் காட் என்ற பெயர் கொண்ட சபையானது ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையின் பேரில் வெளியேறி ஏற்படுத்தப்பட்டது. அதன் பிறகு முதலாவதாக நீங்கள் அறிய வேண்டிய தினவனில் அவர்கள் வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்டு அதில் நடப்பதற்கு பதிலாக அவர்கள் ஒளியை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு தங்களை ஸ்தாபனமாக ஆக்கிக் கொண்டு விட்டார்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெறுவது சரியல்ல. அதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெறுவதுதான் சத்தியம் என்று அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்கு சத்தியமானது உரைக்கப்பட்ட போது அவர்கள் ஏற்கனவே தங்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்தான உபதேசத்தில் நங்கூரமிட்டுக் கொண்டபடியினால் அதை மாற்றிக்கொள்ள அவர்களால் முடியவில்லை. அதுவே சத்தியம் என்று அவர்களுக்கு நன்கு தெரியும். வேதத்தின்படி அது சரியல்ல என்பதை அவர்கள் எவராவது காண்பிக்கட்டும் என்று நான் அவர்களுக்கு சவால் விடுக்கிறேன். அதுவோ முழுவதும் சத்தியமாக இருக்கிறது. ஆனால் அவர்களால் என்ன செய்ய முடியும்? அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பாருங்கள், ஏனென்றால் அதை ஏற்றுக்கொண்டால் அவர்களுடைய மத கோட்பாட்டை அவர்கள் தகர்த்தெறிய வேண்டியதாகிவிடும். ஆகவே அவர்களால் முடியாது. பின்பு ஒருத்துவ கொள்கைக்காரர் என்ன செய்தார்கள்? சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு முன்னேறி செல்வதற்கு பதிலாக அவர்கள் வெற்றாச்சாரம் உள்ளவர்களாக ஆகி தேவன் என்றென்றும் சோதரிக்கப்படுவாராக, எங்களிடம் வெளிச்சம் உள்ளது, உங்களிடம் வெளிச்சம் இல்லை, நாங்கள் தான் என்று கூறினார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டார்கள். தேவனை நீங்கள் ஸ்தாபனமாக ஆக்க முடியாது. தேவனுக்கு உருவ அமைப்பு கிடையாது என்றே வேதம் கூறுகிறது. தேவனை குறித்த ஒரு புறம்பான அமைப்பு ஒன்றுமில்லை. இல்லை, பின்பு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையார் தேவனை ஸ்தாபனமாக ஆக்க முயன்று தங்களையே எல்லாவற்றுக்குள்ள உண்மையான சபை என்று பறைசாற்றிக் கொள்ள முயன்றனர். அதன் பிறகு ஒரு துப்பு கொள்கைக்காரர் ஸ்தாபனம் உண்டாக்க முயன்று தங்களுக்கு கூடுதல் வெளிச்சம் உள்ளது என்று கூறினர். ஆகையால் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? அவர்கள் தங்களுடைய சொந்த சுயநலமான கசப்பான வழியில் சென்று தங்களை தாங்களே அழித்துக் கொண்டனர். சாரமேற்றிட உப்பையும் மகிழ்வுக்கு இனிப்பையும் வழங்குவதற்கு பதிலாக ஒருவருக்கு ஒருவர் விரோதம் கொண்டு ஐக்கியத்தை குலைத்துக் கொண்டனர். அதுதான் சம்பவித்தது. இவ்விதமான காரியம் வேகமாக நடந்தது. அதன் பின்னர் இன்னொரு குழுவினர் பிரிந்து வெளியே வந்து அவர்கள் இன்னொரு சபையை ஸ்தாபனம் செய்தனர். ஒரு பிரிவார் அவர் வெள்ளை குதிரையின் மேல் வருகிறார் என்றார்கள். இன்னொரு பிரிவினரோ அவர் வெண்மேகத்தின் மேல்தான் திரும்ப வருகிறார், தேவனுக்கு ஸ்தோத்திரம், நான் இந்த உபதேசத்தின் மேல் ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பித்தேன் என்றார்கள். எவ்விதமாக அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதை பாருங்கள். அவர்கள் கசப்பை பரவ செய்தனர். அவர்கள் என்ன செய்தனர்? அது சகோதர சிநேகத்திற்கு கதவை அடைத்து போட்டது. இன்றிரவில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையை சேர்ந்தவர்களில் அநேக ஆண்களும் பெண்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள முன்வர விரும்புவர். ஏனென்றால் அதுவே தேவனுடைய சத்தியம் என்று அவர்கள் அறிவர். ஆனால் அப்படி செய்தால் தங்கள் சபையை விட்டு அவர்கள் வெளியே தள்ளப்படுவார்கள். அநேக ஒருத்துவக்காரர்கள், நான் ஒருத்துவக்காரன் அல்ல, ஒருத்துவக்காரர்கள் ஒருத்துவத்தில் விசுவாசம் கொண்டுள்ள விதமாக நான் அதில் விசுவாசம் கொள்வதில்லை. ஒருத்துவக்காரர் கூறுகிற விதமான இயேசுவில் நான் விசுவாசம் கொள்ளவில்லை. ஏனெனில் இயேசு எனப்பட்டவர்கள் அநேகம் இருந்தார்கள். நானோ கத்தராக இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டுள்ளேன். அதுதான் சரி. அவர்கள் விசுவாசிக்கிற வண்ணமாக நான் விசுவாசிக்கிறதில்லை. அதிலிருந்து மாற்றப்பட்டது என் விசுவாசம். அவர்களோ இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். மறுபிறப்படைவதற்காக இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். அதாவது ஞானஸ்தானம் பண்ணப்படுது, கிறிஸ்துவுக்குள் மறுபிறப்பை உங்களுக்கு கொண்டு வருகிறது, உங்களுடைய தண்ணீர் ஞானஸ்தானம் அதை செய்கிறது என்கிறார்கள். நானோ அதை விசுவாசிப்பதில்லை. மறுபிறப்பானது பரிசுத்த ஆவியினூடாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உண்டாகிறது. அதுதான் சரி. தண்ணீர் ஞானஸ்தானமானது ஏற்கனவே உள்ளே நடைபெற்றுள்ள மறுபிறப்புக்கான கிரியை பற்றி புறம்பே நிகழ்த்தப்படுகிற ஒரு செயல்தான். புரிகிறதா? ஆகவே நான் அதை ஒத்துக்கொள்ளுகிறதில்லை. இதெல்லாம் இப்படி இருந்தாலும் அவர்கள் என்னுடைய சகோதரர்கள் தான். நான் முதலில் ஒரு பேப்டிஸ்ட் பிரசங்கியாக ஊழியத்தை துவங்கிய போது இரு சாராருமே என்னிடத்தில் வந்து, சகோதரன் பிரணாம் அவர்களே, நீங்கள் எங்களிடம் பாருங்கள், எங்களிடம் அந்த அனுபவம் உண்டு, நாங்கள் தான் இங்கே இதை தொடர்ந்து கொண்டு வந்தோம் என்றார்கள். அப்பொழுது நானோ, நான் உங்கள் இருவரில் எவரையும் சேர்ந்தவன் அல்ல, உங்கள் இருவருக்கும் நடுவில் நான் இருக்கிறேன், நாம் சகோதரர்கள். எந்த ஒரு மனிதனாவது என்னோடு முரண்பட்டால் அதை பற்றி நான் கவலைப்படுகிறதில்லை. அது எந்தவித ஒரு சிறு துளி வேறுபாட்டையும் எனக்கு உண்டாக்குறதில்லை. அவர் இன்னமும் தொடர்ந்து என்னுடைய சகோதரனாகவே இருப்பார் என்று அவர்களுக்கு கூறினேன். எனக்கோ ஆப்பிள் பை என்ற ஆகாரத்தை விரும்பி சாப்பிடுகிற ஒரு சகோதரன் உண்டு. எனக்கோ செர்ரி பை என்ற ஆகாரம் மிகவும் பிடிக்கும். ஆனால் அதற்காக ஆப்பிள் பை சாப்பிடும் அவரோடு நான் ஐக்கியம் கொள்ளாமல் இருக்க மாட்டேன். அவர் தன்னுடைய ஆப்பிள் பையை சாப்பிடட்டும், நான் என்னுடைய செர்ரி பையை சாப்பிடுவேன். நான் என்னுடைய ஆகாரத்தின் மீது கன்றின் எச்சிலை தடவி சாப்பிடுவேன். அவர் அதை விரும்பவில்லை என்றால் அவர் அதை விட்டுவிடட்டும். அது என்ன, அவர்களோ அதன் மீது நன்கு அடிக்கப்பட்ட ஒரு வகையான இனிப்பு பாலெட்டு பசையை தடவுவார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனக்கோ அது பிடிக்கும். நான் அதை சாப்பிடுவதற்கு இப்பொழுது எனக்கு வயதில்லை, ஆனால் எனக்கு அது விருப்பமானது. என் சகோதரனுக்கு அது விருப்பமில்லை என்றால் அவர் அதை சாப்பிட வேண்டியதில்லை. அவ்வளவுதான், நான் எனக்கு விருப்பமானதை சாப்பிட்டுக் கொள்வேன். ஆனால் அவர் இன்னமும் என் சகோதரன் தான், அது உண்மையே. ஆகவே எனக்கு அதை பிடிக்கும். அதை போல நான் ஐக்கியத்தை விரும்புகிறேன். ஆனால் நமக்கிடையே பிரிவினைகளை உண்டாக்கிக் கொண்டு, இல்லை இது எங்களுடைய ஸ்தாபனம் என்று கூறிக்கொண்டு அடுத்த மனிதனிடம் கை நீட்டி அவரோடு கை குலுக்கிக் கொண்டு தேவனுக்கு ஸ்தோத்திரம் சகோதரனே என்று சொல்லாவிட்டாலும் என்ன, நீங்களோ அதை அப்பொழுதும் ஐக்கியம் என்றே அழைக்கிறீர்கள். நீங்கள் உண்மையாக ஐக்கியம் கொள்ளாவிடில் சிவர்ணாக்காரர்கள் அன்றைக்கு கொண்டிருந்ததைப் போல கசப்பான வேலையை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் அதே காரியத்துக்கு காரணமாக இருக்கிறீர்கள். சரி, ஆகையால் அவர்களுடைய பெயர் கசப்பு என்பதாயிருந்தது. நிக்கோலாய் மதஸ்தர் இருண்ட காலம் வரையிலும் அவர்களை எலும்பு விடாமல் அழுத்திக் கொண்டே இருந்தனர். லூத்தரின் காலத்தில் கிருபை என்ற முதலடியை கொண்டு அதை விட்டு வெளியே வந்தார்கள். அப்பொழுது ஒரு சிறு அளவுக்கு ஒளியானது பிரகாசிக்க தொடங்கியது. அதன் பின்னரோ ஜான் வெஸ்லி பரிசுத்தமாகுதல் என்ற அடுத்த அடியை வெளியே எடுத்து வைக்க வந்தார். அப்பொழுது ஒளியானது இன்னும் சற்று கூடுதலாக பிரகாசித்தது. அதன் பிறகு பெந்தேகோஸ்தையின் பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்தது. அதனால் பிதாக்களுடைய விசுவாசம் திரும்ப கொண்டு வருவதற்கு வழிகோலியது. ஆனால் அவர்களால் அதை அதே விதமாக நீடித்து வைத்துக் கொண்டிருக்க முடியவில்லை. இவர்களும் ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டு மீண்டும் நிக்கோலாய் மதஸ்தரின் போதகத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தனர். இவ்வாறு அவர்கள் செய்வார்கள் என்று வேதம் கூறியதற்கேற்ப சரியாக அவ்வாறே நடந்தது. இப்பொழுது நான் இங்கே நேரத்தை கவனிக்க வேண்டும், அல்லது நான் நிறுத்த வேண்டும். இதுவரைக்கும் அதிக நேரமாகிவிட்டது. நாம் இப்பொழுது இரண்டாம் வசனத்திற்கு செல்வோம். இல்லை, அது 8:9 வசனம். சரி, இப்பொழுது 9 வசனம். இதில் உபத்திரவத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் தரித்திரத்தையும், ஓ என்ன, நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் இப்பொழுது அவர் சபையினிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மையான சபையினிடத்தில், மற்றவர்களிடத்தில் அல்ல. அவர்கள் அந்த நிக்கோலாய் மதஸ்தர் கிரியைகளை வெறுத்தனர். தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். அவர்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தனர். அவர்கள் வறுமையில் வாடினர். அவர்களுக்கு இருந்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டனர். அவர்கள் இது போன்று தங்களுக்கு ஒரு சிறிய சபையை கட்டி எழுப்பியிருந்தனர். அவர்கள் சிறு கூட்டமாக இருந்தபடியால் பெருங்கூட்டமாக இருந்த மற்ற சபை அவர்களை வெளியே தள்ளி அவர்களை ஒடுக்கியது. தேவனோ, நீங்கள் அந்த மூலையில் சந்திக்க வேண்டும் என்பதை நான் அறிவேன். நீங்கள் ஒதுங்கிய நடைபாதையில் சந்திக்கிறீர்கள், அல்லது உங்களால் முடிந்த எந்த இடமாயிலும் அங்கு சந்திக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன் என்று கூறினார். நான் நிலத்தடி கல்லறை எனப்படும் இடத்திற்கு சென்றிருக்கிறேன். அங்குள்ள பூமிக்கடியிலான கல்லறை தோட்டத்திற்குள் போய்தான் அவர்கள் சந்திக்க வேண்டியதாக சொல்கிறது. உனக்கு இருக்கிற உபத்திரவத்தையும் உனக்கு உண்டாயிருக்கிற தொல்லைகளையும் அறிந்திருக்கிறேன். ஆனால் உனக்கு ஏற்பட்டுள்ள உபத்திரவங்களே உன்னை ஐஸ்வர்யவான் ஆக்கியிருக்கிறது என்று தேவன் கூறுகிறார். ஓ என்னை, சபையின் மேல் உபத்திரவமானது வரும்போது அது சபையை பலப்படுத்துகிறது. அவ்வாறு இல்லை எனில் எனக்கு சொல்லுங்கள். உபத்திரவங்களில் அகப்படும் சபையானது அதனால் அப்பொழுதும் பலப்படவே செய்கிறது. உனக்கு இருக்கிற உபத்திரவத்தை நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் நீ ஐஸ்வர்யவானா இருக்கிறாய் என்கிறார். காரணம், நீ என்னை விடாமல் பற்றி கொண்டிருக்கிறாய், ஆனால் நீ ஐஸ்வர்யவானா இருக்கிறாய், ஆனால் உன்னுடைய உபத்திரவங்கள் உன்னை சேதப்படுத்தவில்லை என்கிறார். இப்பொழுது நீங்கள் கவனித்தீர்களா, நிக்கொலாய் மதஸ்தினருக்கு இப்பொழுது ஒரு ஜெபாலயம் கிடைத்திருக்கிறது. வேதம் அவ்வாறு இங்கே கூறியுள்ளது. அதை நீங்கள் 9 வசனத்தில் இங்கே கவனித்து பார்த்தீர்களா? இராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிற உண்மையான சபையானது புறம்பாக்கப்பட்டது. நிக்கொலாய் மதஸ்தர் இப்பொழுது சபையை தங்கள் கையில் எடுத்துக் கொண்டு விட்டனர். பரிசுத்த ஆவியை பெற்றிருந்த அந்த மக்களை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டனர். ஆகையால் அவர்கள் இவர்களுக்கு உபயோகம் இல்லாதவர்களாக ஆகிவிட்டனர். ஆசியா மைனரில் உள்ள சிமர்னாவானது இரத்த சாட்சிகளுக்கு உரிய ஜீவ கிரீடமானது தங்களுக்கென காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் அறிந்திருந்தால் அது அவர்களை அசைத்திருந்திருக்கும். பாருங்கள், அதாவது இப்பொழுது வேறு வார்த்தைகளில் கூறினால், இந்த தீர்க்க தரிசனமானது எழுதப்பட்டு இந்த சபைக்கு அனுப்பப்பட்டு இந்த சபை அதை பற்றி கொண்டு இத்தீர்க்க தரிசனத்தில் கூறப்பட்டுள்ளபடி இரத்த சாட்சிகள் அணியும் கிரீடம் பெறப்போவது தாங்கள் தான் என்று அறிந்தபோது அது அவர்களை மரணத்துக்கு ஏதுவாக அச்சுறுத்தினது. அவர்கள் அதை எந்த வேளையிலும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள், ஆனால் அது அவர்களுடைய காலத்தில் வரவில்லை. அவர்களில் யாராவது சிலர் உங்களுக்கு தெரியுமா, அந்த தீர்க்கதரிசியாகிய யோவான் தவறாக இருக்கிறான் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனென்றால் அவன் உரைத்தவைகள் ஒன்றும் நமக்கு சிமர்னாவில் நிறைவேறவே இல்லை என்று கூறியிருக்க கூடும். 100 ஆண்டுகள் கழித்துதான் அது நிறைவேற வேண்டும். புரிகிறதா? ஆனால் தேவன் எந்த காரியத்தையாவது உரைக்கிற போது அது நிறைவேறியே ஆக வேண்டும். அங்கேதான், அதாவது நாம் நம்முடைய விசுவாசத்தை தேவனுடைய வார்த்தையின் பேரில் தான் அஸ்திவாரம் இடுகிறோம். தேவன் ஒவ்வொரு வாக்குத்தையும் காத்துக் கொள்கிறார். என்னவானாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட வாக்குத்தம் நிறைவேற வேண்டிய வேலை இதுவே என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அது சம்பவிப்பதற்குரிய தேவனுடைய வேலை அதுவாக இல்லாமல் இருக்கக்கூடும். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பிய காரியமாகும்படி வாய்க்கும். தேவன் எப்பொழுதும் தம்முடைய வசனத்தை கனம் பண்ணி அதற்குரிய நல்ல வேளையில் அது பலனளிக்கத்தக்கதாக செய்வார். எனவே இந்த ஜனங்கள், அதாவது முதல் சபைக்குரியவர்கள், அவர்கள் காலத்துக்குரிய குணாதிசயங்கள் சிமர்னா சபையின் காலத்தில் வெளிப்பட்டது. அவர்கள் இரத்த சாட்சிகளுக்குரிய கிரீடத்தை அணிய வேண்டியவர்கள். எனவே அவர்களில் அநேகர் கொல்லப்பட வேண்டியதாயிருந்தது. நாம் 10 வசனத்தை இப்பொழுது எடுத்துக் கொள்வோம். நாம் இதை வாசிப்போம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, சாத்தானின் கூட்டம் இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஓ என்ன, தங்களுடைய மார்க்கத்திற்காக அவர்கள் மறிக்க அழைக்கப்பட்ட பொழுது அவர்கள் அஞ்ச வேண்டாம் என்று அவர்களுக்கு கூறப்பட்டது. இப்பொழுது சகோதரி உண்டவர்களே, நீங்கள் எங்கிருந்தாலும் நான் இப்பொழுது கூறுவது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த ஒரு நாள் சகோதரி உண்டவர்கள் சிலர் மட்டும் விடுவிக்கப்பட்டிருக்க ஏன் வேறு சிலர் மட்டும் விடுவிக்கப்படாமல் ஒப்புக் கொடுக்கப்பட்டனர் என்பது புரியாத புதிராக தனக்கு இருக்கிறதாக என்னிடத்தில் கூறிக்கொண்டிருந்தார். சில சமயங்களில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், தேவனந்த ஜனங்களிடம் இப்பொழுது நீங்கள் அதை குறித்து பயப்பட வேண்டாம், ஏனென்றால் சாத்தான் உங்களை அதற்குள் தள்ளிவிடுவார். ஏனென்றால் இந்த நிக்கொலாய் மதஸ்தர் அனைத்து ஆயத்தங்களோடு வந்திருக்கிறபடியால் உங்களை உபத்திரவத்திற்குள் தள்ளிவிடுவார்கள். என்னுடைய காரியமாக நீங்கள் மறிக்க நான் உங்களை விட்டு விடுவேன், ஆனால் நான் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று கூறினார். ஆகையால் இப்பொழுது கவனியுங்கள், அவர் கூறினார். இப்பொழுது நாம் இந்த 10 வசனத்தை வாசிக்கையில் நீங்கள் கவனித்தால் நலமாயிருக்கும். நான் மீண்டும் வாசிக்கட்டும். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம், மரணம் வருகிற வேலை வரைக்கிலும் என்று அல்ல என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? மரணம் வரும் வரை என்று அல்ல, ஆனால் மரண பரியந்தம். உங்களுக்கு இது புரிகிறதா? உண்மையாயிரு, பார்த்தீர்களா? அவர்கள் அவ்வாறே அது முடிய உண்மையாயிருந்தார்கள். இப்பொழுது அவர் கூறினார், சாத்தான், அதாவது அவர் யாரை சாத்தானுடைய ஜபாலயத்துக்காரர்கள் என்று அழைத்தார்? நிக்கொலாய் மதஸ்தரைத்தான் தேவன் அவ்வாறு அழைக்கிறார். அதை நாம் அறிவோம். அது அப்படித்தானே உள்ளது. இந்த நிக்கொலாய் மதஸ்தர் அங்கே ஒரு ஸ்தாபனமாக இருந்தார்கள். அதில் குருக்களாட்சி ஏற்பட்டு அது எழும்பி இந்த மக்களை துன்புறுத்த செய்த பொழுது இவர்கள் மரணம் ஏற்படுகிற வரைக்கிலும் சுவிசேஷத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டனர். நீங்கள் திருமண விழாவில் வாக்குறுதி அளிக்கும் போது கவனித்துள்ளீர்களா? மணமக்களையோ மரணத்துக்கு முன் வரையிலும் என்றில்லாமல் மரணம் நம்மை பிரிக்கும் வரையில் என்றுதான் கேட்கப்படுகிறது. மரணம் நேரிடுகிறதற்கு முன்னால் வரையிலும் என்பதற்கும் மரணத்திலும் என்பதற்கு வித்தியாசம் உள்ளது. மரணத்திலும் அவர்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையாயிருக்க வேண்டியதாயிருந்தது. அதனுடன் நீங்கள் மரணத்துக்குள் செல்லுங்கள், அஞ்ச வேண்டாம், ஏனென்றால் நான் உங்களுக்கு ஜீவ கிரணத்தை தருவேன் என்று வாக்குரைத்திருக்கிறார். இப்பொழுது இங்கே 10 நாட்களை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். வேதத்தில் ஒரு நாள் என்பது ஒரு வருடத்தை குறிக்கும். 10 நாட்கள் என்று வேதம் கூறியது 10 ஆண்டுகளாகும். அதாவது ரோம சக்கரவர்த்தி ஆகிய டயோக்லீசியன் என்பவன் முடியாட்சி காலத்தின் இறுதியில் 10 ஆண்டு கால ஆட்சி ஆகும். இச்சபை காலத்தின் இறுதி கட்டத்தில் பெரிய மன்னனான டயோக்லீசியன் ஆளுகை செய்தான். எபேசு சபைக்காலம் முதல் சிமர்னா சபைக்காலம் முடிய உள்ள காலங்களில் பல மன்னர்கள் அரசாண்டார்கள். அவர்களில் நீரோ என்பவன் ஒருவன் என்று நினைக்கிறேன். இந்த டயோக்லீசியன் என்பவன் சபையின் உபத்திரவ காலத்தின் இறுதி கட்டத்தில் அரசாண்ட கடைசி மன்னனாவான். இவனது ஆட்சி காலத்தின் இறுதி 10 ஆண்டு கால ஆட்சியின் போதுதான் இவன் எல்லாரையும் மிஞ்சுகிற அளவுக்கு பயங்கரமான ரத்த வெறிபிடித்த உபத்திரவம் கொடுத்தவனாக இருந்து வந்தான். அவர் இந்த நிக்கோலாய் மதஸ்தர் குழுவினரின் சார்பில் இருந்தான். அவர்கள் கிறிஸ்தவர்களை கொலை செய்தனர், அவர்களை கொன்றனர், அவர்களை எரித்து போட்டனர், மற்றும் இன்னும் எத்தனையோ கொடுமைகளும். ரத்தார் ஓடும் அளவுக்கு 10 ஆண்டு கால உபத்திரம் உண்டாயிருந்தது. அவனது இந்த ஆளுகை காலம் கிபி 302 முதல் 312 முடிய நடித்தது. அத்தோடு சிமர்னா சபை காலமும் முடிவுக்கு வந்தது. கிபி 312 கான்ஸ்டன்டைன் ஆட்சி மலர்ந்தது. கான்ஸ்டன்டைன் ஆட்சிக்கு வந்தான். அந்த 10 ஆண்டு கால உபத்திரம் தான் 10 நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டதன் பொருளாக நீரோ மன்னன் கிபி 64 ஆட்சிக்கட்டில் ஏறிய பொழுது கிறிஸ்தவ சபைக்கு உபத்திரவம் ஆரம்பித்தது. டயோக்லீசியன் ஆட்சி முடிவடைந்ததோடு உபத்திரவம் முடிவடைந்தது. இப்பொழுது 11வது வசனம் ஒரு வாக்குத்தத்தை கொண்டதாக இருக்கிறது. இப்பொழுது முடிப்பதற்கு முன்னதாக இதை சற்று பார்ப்போம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுகிறவன் 2வது மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. இப்பொழுது இந்த இடத்தில் நான் ஒன்றை குறிப்பிட வேண்டியவனாக இருக்கிறேன். நான் இருதயத்தில் நினைப்பதை உங்களிடம் சொல்லாமல் விட்டுவிட்டால் நான் ஒரு மாய்மாலக்காரனாக இருப்பேன். பாருங்கள், இந்த வேத வாக்கியத்தில் நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். அது என்ன என்று நான் கண்டுகொள்ளுகிற வரையிலும் வெகு காலமாக அது எனக்கு புரியாத மிகப்பெரிய புதிர்களில் ஒன்றாக இருந்தது. இப்பொழுது நாம் இந்த வசனத்தை மிகவும் கவனமாக வாசிப்போம். பாருங்கள், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன், வேறு வார்த்தைகளில் கூறினால் காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். பாருங்கள், ஆவியானவர் சொல்வதை கேட்க காதுகள் திறந்திருக்க வேண்டும். இப்பொழுது பாருங்கள், ஒவ்வொரு சபையிலும் காணப்பட்ட அதே காரியங்கள் உபத்திரவங்கள் யாவும் மற்றும் ஒவ்வொரு காரியமும் அனைத்து சபைகளிலுமே காணப்பட்டது. சபைகளில் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை ஜெயங்கொள்ளுகிறவன் எந்த சபைக்கு? எபேசு சபைக்கா? ஆம். சரி, சிமர்னாவுக்கா? ஆம். அவர்கள் எல்லோருக்குமே, அதாவது எல்லா சபைகளிலுமே ஜெயங்கொள்ளுகிறவன் 2வது மரணத்தினால் சேதப்படுவதில்லை. லவோதிக்கே சபையின் காலத்தில் ஜெயங்கொள்ள வேண்டியவன் எதன் மேல் ஜெயங்கொள்ள வேண்டும்? நிக்கோலாய் மதஸ்தரை ஜெயங்கொண்டு, உலகத்தின் காரியங்களை ஜெயங்கொண்டு, இந்த ஸ்தாபனங்களை ஜெயங்கொண்டு, இந்த குருக்களாட்சி முறைகளை ஜெயங்கொண்டு, உலகத்தின் ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயங்கொண்டு அகற்றிவிட்டு கிறிஸ்துவை நேசிக்க வேண்டும். அப்படி செய்தால் 2வது மரணம் உங்களை சேதப்படுத்துவதில்லை. அவரிடம் நித்திய ஜீவன் இருக்கிறது. நித்திய ஜீவன் மறிக்க முடியாது. இயேசுவோ, எனக்கு செவி கொடுப்பவன் மறியாமல் நித்திய ஜீவனை உடையவனாயிருப்பான், நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்றார். இப்பொழுது உங்களில் அநேகர் இதனோடு ஒத்துப்போகாமல் இருக்கலாம். ஆனால் அதன் பேரில் உங்களுக்கு தீர்மானிப்பதற்கு நீங்கள் வரும் முன்னர் அதை பற்றி நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் என விரும்புகிறேன். புரிகிறதா? நான் இப்பொழுது ஒரு காரியத்தை கூறப்போகிறேன். அந்த காரணத்தினால் தான் நித்தியமான நரகம் ஒன்று உண்டு என்பதை நான் விசுவாசிக்கவில்லை. நித்தியமானதொரு நரகம் இருக்கவே முடியாது. ஏனெனில் நித்தியமான நரகம் என்று இருக்குமானால் அப்பொழுது அந்நரகமானது முடிவே இல்லாதபடி நித்தியமாக இருக்கும் என்று ஆகிவிடும். எப்படியெனில் ஒரே ஒரு வகையிலான நித்திய ஜீவன் மாத்திரமே உண்டு. அதை அடையவே நாம் பாடுபடுகிறோம். நீங்கள் நித்தியமாய் நரகத்தில் எரிந்து கொண்டிருக்க போவதாயிருந்தால் அப்பொழுது நித்திய ஜீவனோடு எரிதல் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். அப்பொழுது தேவனும் நித்தியமாக எரிந்து கொண்டிருப்பார் என்று ஆகிவிடுமே. எனவே நித்தியமான நரகம் என்ற ஒன்றை நீங்கள் கொண்டிருக்க முடியாது. எப்படியெனில் நரகம் சிருஷ்டிக்கப்பட்டது என்றே வேதம் தெளிவாக உரைக்கிறது. அப்படி அது சிருஷ்டிக்கப்பட்டது என்றால் அப்பொழுது அது நித்தியமானதல்ல. நித்தியமானது எதுவும் ஒருபோதும் சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்றல்ல, அது எப்பொழுதுமே இருந்து வருகிறது. அது நித்தியமானதாக இருக்கிறது. பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்காகவுமே நரகம் உண்டாக்கப்பட்டது என்று வேதம் உரைக்கிறது. நரகமானது உண்டாக்கப்பட்ட ஒன்று, எனவே அது நித்தியமானதல்ல. ஒரு நபர் நித்தியமாக தண்டிக்கப்படுவான் என்பதை நான் விசுவாசிக்கவில்லை. ஜெயங்கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று இங்கே வேதமானது தெளிவாக கூறுகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது மரணம் என்ற வார்த்தை பிரிவு என்ற வார்த்தையிலிருந்தே வருகிறது. நாம் பாவத்தினால் தேவனை விட்டு பிரிக்கப்படும் பொழுது நாம் ஏற்கனவே மரித்தவர்களாயிருக்கிறோம். வேதம் அவ்வாறு கூறியுள்ளது. நாம் தேவனை விட்டு பிரிக்கப்படுகிறோம், நாம் அறுப்புண்டு போகிறோம், நாம் பாவத்திலும் அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாயிருக்கிறோம். அதனால் தேவனுக்கும் அவருடைய காணியாட்சிக்கும் அந்நியராகி விடுகிறோம். நாம் தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நித்திய ஜீவனை பெற்று அவருடைய பிள்ளைகளாகவும் அவருடைய பாவமாகவும் ஆகிறோம். என்னுடைய சிறு பையன் ஜோசப் அவன் என்ன செய்துவிட்ட போதிலும் அவன் என்னில் ஒரு பாகமாக இருக்கிறான். நான் ஒரு பெரிய ஐசுவரியனாய் இருந்து ஏராளமான ஆஸ்திகளுடனாய் இருந்து அதே சமயத்தில் அவன் அவைகளை சுதந்திரித்துக் கொள்ளாது போய்விட்டாலும் அவன் என்னில் ஒரு பாகமாக இருக்கிறான். அவன் என்னுடைய மகனாகவே இருந்து வருகிறான். ரட்சகமாகவே அவன் என்னுடைய பாகமாக இருக்கிறான். நான் என்னையே எப்படி மறுதளிக்க முடியாதோ அதே அளவுக்கு அவனையும் நான் மறுதளிக்க முடியாது. ஏனென்றால் அவன் என்னுடைய பாகமாக இருக்கிறான். ரத்த பரிசோதனையோ அவன் என்னுடையவன் என்பதை காட்டிவிடும். புரிகிறதா? அந்த ரத்த பரிசோதனை நீங்கள் தேவனுடையவர்களா இல்லையா என்பதையும் காண்பித்துவிடும். புரிகிறதா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள், எனவே உங்களுக்குள் நித்திய ஜீவன் இருக்கிறது. ஆனால் பாவம் செய்கிற ஆத்மாவோ அந்த ஆத்மா பிரிக்கப்படும். சரிதானே? அதன் பிறகு அது இனிமேல் இருக்காது. இப்பொழுது பாருங்கள், சிருஷ்டிக்கப்படும் எந்த ஒன்றும் தன்னில் ஒரு துவக்கத்தை கொண்டதாக இருக்கிறது. அவ்வாறு துவக்கத்தை உடைய எந்த ஒன்றும் நிச்சய முடிவையும் உடையதாகவே இருக்கிறது. ஆனால் தேவன் சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல. அவர் எப்பொழுதும் தேவனாகவே இருக்கிறார். அவர் சிருஷ்டிக்கப்பட்டார் என்பதற்கு இடமே இல்லை. நித்திய ஜீவன் நாம் பெற்றுக் கொள்வதற்காக உள்ள ஒரே ஒரு வழி என்னவெனில் அந்த சிருஷ்டிப்பின் ஒரு பாகமாக நீங்கள் இருக்க வேண்டும். மகிமை! ஓ, நாம் இதை கண்டுகொள்ள முடிந்தால் நலமாயிருக்குமே. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்கிறார் என்று பார்த்தீர்களா? பரிசுத்த ஆவியானவர் என்பவர் பிதாவாகிய தேவனாகிய சிருஷ்டிகர் தானே. அவரே ஆவியின் ரூபத்தில் இருந்து பரிசுத்த ஆவி என அழைக்கப்பட்டார். ஏனென்றால் அவருடைய குமாரனாகிய இயேசு என்று அழைக்கப்பட்ட சரீரத்துக்குள் அவர் இருந்தார். அவர் அந்த சரீரமாகிய இயேசுவை சிருஷ்டித்தார். அந்த காரணத்தினால் அந்த சரீரம் மரிக்க வேண்டியதாக இருந்தது. தேவன் அந்த மாம்ச சரீரத்தில் வாசம் செய்தார். அதில் உள்ள ஜீவனும் இரத்த ஜீவ அணுவும் உடைக்கப்பட்டு மனிதர் மேல் திரும்பி வந்தது. எனவேதான் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த தேவனை தொழுது கொள்கிறவர்கள் மிருகத்தை பலி செலுத்திய பிறகும் கூட அவன் பிராயச்சித்திற்காக பலி செலுத்துவதற்கு முன்னால் அவன் உள்ளத்தில் தன்னில் பாவம் உண்டென்று உணர்ந்து மனசாட்சி இருந்ததே அதே உணர்வுடன் தான் பலி செலுத்திய பிறகும் புறப்பட்டு போகிறான். ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ எபிரேயரில் கூறப்பட்டுள்ளபடி ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால் என்ற நிலைமை இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆராதனை செய்கிறவர் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அதன் மேல் தன் கைகளை வைக்கிறார். ஆசாரியனோ அந்த பலி மிருகத்தின் தொண்டையை அறுக்கிறார். ரத்தத்தை கீழே வடிவிடுகிறார். அவ்வாட்டுக்குட்டியின் கதன சத்தத்தை ஆராதனை செய்கிறவன் கேட்கிறார். பின்பு அது மரித்து விடுகிறது. அது விரைத்து போன பொழுது அது மரித்ததை அவன் உணர்கிறான். தான் அடைய வேண்டிய மரணத்தை அவ்வாட்டுக்குட்டியானது எடுத்துக்கொண்டு விட்டது என்பதை உணர்கிறான். அப்பொழுது இந்த ஆசாரியன் ரத்தத்தை எடுத்து பலிபீடத்தின் மேல் அதை தெளிக்கிறார். பலிமிருகம் தகனிக்கப்படும் போது அதிலிருந்து எழும்பும் புகையானது ஆராதனை செய்கிறவனுக்காக எடுக்கப்படும் பாவ மன்னிப்புக்கான ஜபமாக இருக்கிறது. பலியான மிருகத்தில் ஜீவனானது மீண்டும் மனிதனுக்குள் வந்து மனிதனின் ஆவியோடு தரித்திருக்க முடியாது. ஏனென்றால் அது மிருகத்தின் ஆவியாயிருக்கிறது. மிருகத்தின் ஆவியும் மனிதனின் ஆவியும் இணைய முடியாது. ஆகவேதான் மிருகத்தை பலி செலுத்தியவர்கள் பலி செலுத்திய பிறகும் கூட பாவத்தின் மேலுள்ள அந்த அதே இச்சையோடு வெளியே செல்கிறார்கள். விபச்சார பாவத்தை பற்றிய குற்ற உணர்வுள்ளவன் அதிலிருந்து மன்னிப்பு கோரி பலி செலுத்தி உள்ளே வருகிறான். செலுத்தி முடித்த பிறகும் தன் சிந்தையில் அதே உணர்வோடு தான் வெளியேறுகிறான். அது உண்மை. ஆனால் இங்கு ஆராதிப்பவனோ, ஓ தேவனுடைய சபையே, நான் கூறப்போவதை பெற்றுக் கொள்ள தவற வேண்டாம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இப்பொழுதோ ஆராதனை செய்கிற ஒருவன் தேவனுடைய குமாரனிடத்தில் உண்மையாக நடந்து வந்து விசுவாசத்தினால் அவர் மேல் தன் கைகளை வைக்கிற போது, ஓ என்ன முகத்தில் ஒத்துக்கப்பட்டவராக தொங்கிக் கொண்டிருக்கிறதையும் அவருடைய முகத்தில் ரத்தமானது வடிந்து கொண்டிருக்கிறதையும் வலியின் வேதனையில் என் தேவரே ஏனனை கைவிட்டீர் என்று கதறுகிற அவரது முகத்தை பாருங்கள். ஓ சகோதரனே, அவர் மறித்ததினால் என்ன ஒரு மகத்தான கிரயத்தை அவர் உனக்காக கொடுத்து மறித்தார் என்பதை பாருங்கள். அவர் யார்? அவர் நான் உன்னுடைய ஸ்தானத்தில் உனக்கு பதிலாக மறிக்கிற இம்மானுவேல் என்ற தேவன். அப்பொழுது என்ன சம்பவித்தது? தேவனுடைய குமாரனில் இருந்த ரத்த அணுக்கள் பிறந்த போது அந்த ரத்த அணுக்களை உண்டாக்கியது எது? நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் தந்தையில் இருந்து ஒரு மிகச்சிறிய சீவ அணுவாகத்தான் புறப்பட்டு வந்திருக்கிறீர்கள். அந்த விதமான ஒரு அணு பெண்ணிடம் கிடையாது. அவள் சினை முட்டையை மாத்திரமே உடையவளாயிருக்கிறாள். ஆணிடமிருந்து வரும் ஜீவ அணுவை கருதரிக்க செய்து தன்னகத்தே அதை குழந்தையாக பிறப்பிப்பதை மாத்திரமே செய்கிறாள். ஆனால் ரத்தமானது ஆனிடத்திலிருந்தே வருகிறது. அந்த காரணத்தினால்தான் பிறக்கும் குழந்தையானது தந்தையின் பெயரை எடுத்துக் கொள்கிறது. ஒரு மனிதனை விவாகம் செய்து கொள்ளும் பெண் அவனுக்கு தான் பெற்றெடுக்கும் குழந்தைகளை நிமித்தம் அவனது பெயரையும் தனக்கு சூட்டிக் கொள்கிறாள். அவள் தானே அவருக்கு பெற்றுக் கொடுக்க போகும் குழந்தைகளுக்காக அவைங்காக்கிரபலாக ஆகிறாள். ஆனால் நான் கூறியபடி ஒரு பெட்டைக்கோழி ஒரு சேவலுடன் சேராமலே முட்டையிடலாம். ஆனால் சேவலோடு சேராமல் போட்ட முட்டையோ அடையில் வைத்து குஞ்சு பொறிக்கப்பட முடியாத முட்டையாக இருக்கும். அதை போலவே நான் ஏற்கனவே கூறியபடி இன்றைக்கு நமக்கு அநேக ஜீவனற்ற புறம்பான ஆச்சாரங்களை உடைய குளிர்ந்து போன நிலைமைகள் இருக்கின்ற பழமையாகிவிட்ட ஏராளமான சபைகள் இருக்கின்றன. அவர்கள் இந்த நிக்கோலாய் மதஸ்தரின் போதனைகளை கைக்கொண்டு அதனால் அவர்களுடைய கூடுகள் முழுவதும் அழுகி போன முட்டைகளால் நிறைந்ததாய் காணப்படுகின்றன. அவைகள் ஒருபோதும் குஞ்சு பொறிக்க முடியாதவைகளாகும். நீங்கள் என்னென்ன முயற்சி மேற்கொண்டாலும் ஒன்றுமே நடக்காது. அவர்களை பேராயர்கள், உதவிக்காரர்கள் என்றெல்லாம் நீங்கள் அழைத்தாலும் பயனில்லை. விசுவாசிகளை தொடரக்கூடிய அடையாளங்கள் அவர்கள் ஒருபோதும் விசுவாசிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கவில்லை. அந்த மணவாளனால் தேவனுடைய வல்லமை கொண்டு அவர்கள் கருதரிக்கப்பட்டிருந்தார். அந்த இரத்த ஜீவ அணுக்கள் கல்வாரி சிலுவையில் பிரிக்கப்பட்ட போது அந்த சிறிய யெகோவாவில் இருந்த அந்த ஜீவன். ஓ, இவ்விஷயம் உங்களை அசைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஒரு அடையாளத்திற்காக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் அவ்வாறு இல்லையா? ஓ, ஒரு அடையாளத்தை காண்பியும் என்று ஒவ்வொருவரும் கேட்கிறார்கள். யூதன் கூறினான், எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும் என்றான். நான் ஒரு அடையாளத்தை உங்களுக்கு கொடுக்கட்டும். தேவன் ஒரு சமயம் ஒரு அடையாளத்தை கொடுத்தார். அவர்கள் ஒரு அடையாளத்தை கேட்டார்கள். இஸ்ரவேல் ஒரு அடையாளத்தை கேட்டது. அவர் தீர்க்கதரிசியிடம், நான் உங்களுக்கு ஒரு நித்திய அடையாளத்தை கொடுப்பேன். இதோ ஒரு கன்னியை கர்ப்பவதியாவாள், ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள். ஆமென். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று கூறினார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அதுவே கொடுக்கப்பட்ட அடையாளங்களில் எல்லாம் மிக பெரிய அடையாளம். வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன் இந்த சூரிய குடும்பத்தையும் உண்டாக்கினார். பாலோமர் என்ற அந்த மலையின் மேல் நின்று கொண்டு தொலைநோக்கியின் மூலமாக தூரத்தில் பார்த்தால் அங்கிருந்து 120 மில்லியன் ஒளி ஆண்டுகள் தூரத்தில் விண்வெளியில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதை மைல் கணக்கில் கொண்டு வந்து பாருங்கள். அதற்கு அப்பாலும் சந்திரனும் நட்சத்திரங்களும் உலகங்களும் இன்னும் ஏராளம் உண்டு. அவரே அவை யாவையும் உண்டாக்கினார். அவைகள் யாவும் அவருடைய கரத்திலிருந்தே அந்த விதமாக வெடித்து புறப்பட்டன. ஆம், அந்த மகத்தான சிருஷ்டிகர் என்னுடைய இரட்சகரானார். அந்த மகத்துவம் உள்ளவர் ஓ, சிறிய இரத்த ஜீவ அணுவில் பிரவேசித்து அவ்வணுவானது ஒரு மனிதன் மூலமாக அல்ல, ஆனால் கன்னியான ஒரு ஸ்திரீயினுள் வைக்கப்பட்டு அவர் தனக்கென ஒரு சிறிய வாஸ்தரத்தை உருவாக்கிக் கொண்டு அதனுள் அவர் ஜீவித்தார். ஓ, அது அசைக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமே. வைக்கோல் நிறைந்த முன்னணியில் தொடுவத்தில் சாணம் குவிக்கப்பட்டுள்ள இடத்தில் ஒரு குழந்தையாக அழுது கொண்டிருக்கிறார். இதுவே இந்த சில பெருந்தலையான மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நித்தி அடையாளமாயிருக்கிறது. யெகோவாவாகிய தேவன் நாற்றமெடுக்கும் முன்னணியில் குழந்தையாக கிடத்தப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி இருக்க நாம் பெரியவர்கள் என்று நம்மை நினைத்துக் கொள்கிறோம். மழை பெய்தால் அது உங்களை மூழ்கடித்து விடும் அளவிற்கு உங்களுடைய மூக்கை மேலே தூக்கியவாறு நடந்து செல்கிறீர்கள். நீங்கள் உங்களை பெரியவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறீர்கள். யெகோவா சாண குவியலின் மேல் ஒரு முன்னணியில் அழுது கொண்டிருக்கும் குழந்தையாக கிடத்தப்பட்டிருக்கிறார். அது எவரையும் அசைக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமே. அதுவே ஒரு அடையாளம். நான் உங்களுக்கு நித்திய அடையாளத்தை கொடுப்பேன் என்று தேவன் கூறினார். அதுவே ஒரு மெய்யான அடையாளமாக இருக்கிறது. விளையாடி கொண்டிருக்கிற ஒரு சிறுவனாக யெகோவா இருந்தார். யெகோவா ஒரு பனிமனையில் மரத்தை அறுத்து பணி செய்யும் ஒரு தச்சராக இருந்தார். அல்லேலூயா. என்னே மீன் பிடிக்கிறவர்களின் கால்களை யெகோவா கடுவினார். ஒரு அடையாளத்தை நான் தருவேன் என்றாரே. ஓ, ஆனால் நாமோ கழுத்துப்பட்டை அணிந்த அங்கீகரித்த குருக்கள் வேண்டும் என்கிறோம். உங்களுக்கு தெரியுமா? பாருங்கள், ஓ, நான் உங்களுக்கு நித்திய அடையாளத்தை கொடுப்பேன். யெகோவா அரண்மனை முற்றத்தில் முகத்தில் காரி துப்பப்பட்ட நிலையில் நின்று கொண்டிருக்கிறார். யெகோவா நிர்வாணமாக வானத்துக்கு பூமிக்கு நடுவே தொங்கிக் கொண்டிருந்தார். சிலுவையின் அவமானத்தை அவர் துச்சமாக எண்ணினார். நாமோ அவருக்கு ஒரு சிறு துணி இடுப்பில் சுற்றிய நிலையில் சிலை செய்து வைத்துள்ளோம். ஒரு சிற்பி அவ்வாறு செதுக்கினார். ஆனால் அவர்கள் அவரை நிர்வாணமாக்கி அவரை இக்கட்டான சூழ்நிலையில் வைத்தனர். ஓ, ஒரு கூட்ட மாய்மாலக்காரர்கள். அந்த நேரம் வந்தபோது, இது மனிதனின் நாளாக இருக்கிறது, கர்த்தரின் நாள் வந்து கொண்டிருக்கிறது. யெகோவா மரித்துக் கொண்டிருந்தார். ஆம், ஒன்றுமே நடைபெறவில்லை. யெகோவா ஜெபித்துக் கொண்டிருந்தார், ஒன்றும் சம்பவிக்கவில்லை. அது உண்மை. அது உங்களை அசைக்க வேண்டும். அது நித்திய அடையாளமாக இருக்கிறது. அதுவே எல்லா மனிதரும் அறிய வேண்டிய அடையாளம். அப்பொழுது அவர் மரித்தார். யெகோவா மரித்தார். அப்பொழுது பூமி அசைக்கப்பட ஆரம்பித்தது. ஓ, என்னே, மரித்தோரிலிருந்து அவர் உயிரோடு எழும்பி உலகத்துக்கு ஏறினார். தன் ஜனங்களாகிய தன் சபையில் வாசம் பண்ணும்படி யெகோவா பரிசுத்த ஆவியாக திரும்பி வந்தார். மகிமை! யெகோவா அவர்களுடைய சபை வழியாக நடந்து சென்று அவர்களது இருதயத்தின் சிந்தனைகளை பகுத்தறிந்தார். யெகோவா பிணியாளிகளை குணமாக்கினார். யெகோவா மனிதன் தன்னை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு மனித உதர்களினூடாக பேசினார். அதே யெகோவா தான் இன்னொரு மனிதன் மூலம் பேசியவைகளை இங்கே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வியாக்கியானிக்கிறார். ஒரு அடையாளம் தேவையா? ஆமேன். அதே யெகோவா ஒரு வேசியினிடத்தில் இறங்கி வந்து அவளை எழுப்புகிறார். அவளை நாய்கள் கூட ஏறிட்டு பார்க்க கூடாத அளவுக்கு மிகவும் கீர்த்தரமான நிலையில் இருந்த போது அவர் அந்த விதமான நிலையிலிருந்து அவளை தூக்கி எடுத்து அவளை கழுவி உறைந்த வெண்படியிலும் வெண்மையாக ஆக்கி லீலி புஷ்பத்தை போன்ற சுத்தமான இருதயத்தை அவளுக்கு கொடுக்கிறார். ஓ என்ன ஒதுக்கமான சந்துகளில் குடித்து வெறித்து ஈக்கள் வாயை சுற்றிலும் மொய்க்கும் அளவுக்கு மயங்கி கிடக்கிறதான குடிகாரனை யெகோவா தூக்கி எடுத்து சுத்தமாக்கி அவனை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. அவர் பூமியில் இருந்த பொழுது உலகிலேயே மிகவும் தாழ்வான நகரத்திற்கு, மிகவும் தாழ்வான மக்களிடத்திற்கு சென்றார். அவருக்கு அவர்களோ மிகவும் கீழ்த்தரமான பெயரை சுட்டினர். அது உண்மை. அவர்கள் அவரை மிகவும் கேவலமாக நடத்தி அவரை பெயல்சபு, ஒரு பிசாசு என்று மிக மிக மட்டமான நாமத்தை சூட்டி அழைத்தனர். அவர்கள் அவரை, அதாவது மனிதன் அவரை மிகவும் கீழ்த்தரமான நாமத்தினால் அழைத்தான். ஆனால் தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவர் பரலோகத்தையே புரிந்து பார்க்க வேண்டிய அளவிற்கு அவருக்கு மிக உன்னதமான ஒரு சிங்காசனத்தை அளித்தார். ஆமென். மகிமை! வானத்திலும் பூமியிலும் உள்ள எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருந்தார். அந்த நாமத்தினால் தான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மனிதன் அவரை குறித்து இவ்வாறு தாழ்வாகத்தான் சிந்தித்தார். அவரை குறித்து தேவனோ மிகவும் உயர்வாக சிந்தித்தார். ஓ தேவனே, என் சிந்தனைகள் யாவும் உம்முடைய சிந்தனைகளை போல் இருக்கட்டும். பிதாவே, ஆமையா, ஓ விலையேறப்பட்ட நாமம், என்னை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறார். ஒரே ஒரு விதமான நித்திய ஜீவன் தான் உண்டு என்றால் நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த ஜீவனை அடைய நாம் நாடிக்கொண்டிருக்கிறோம். அது தேவனுடைய ஜீவனாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனில் இருந்த ஜீவ அணுக்கள் பிளக்கப்பட்ட போது இயேசு என்ற இந்த மனிதனில் அந்த சிறு யெகோவா அடங்கியிருந்தார். அவரில் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக வாசமாயிருந்தது. இப்பொழுது அந்த ரத்தத்தை நாம் நம்முடைய பாவ மன்னிப்பிற்காக ஏற்றுக்கொள்வோமானால் அந்த ஆவி, அது மனிதனில் இருந்த ஆவி அல்ல, தேவனில் இருந்த அந்த ஆவி நம்மேல் வருகிறது. மகிமை! அது தேவனுடைய ரத்தம் என்று வேதம் கூறுகிறது. யூதர்களை பற்றி நீங்கள் என்னம் சொல்ல வேண்டாம், அவர் ஒரு யூதன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று ஒருவர் கூறினார். இயேசு ஒரு யூதன் அல்ல, அவர் யூதனும் அல்ல, புரஜாதியானும் அல்ல, அவர் தேவன். அதுதான் சரி. அவர் ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட ரத்தம். தேவன் விசேஷித்த விதமாக அதை உண்டாக்கினார். அந்த ரத்தம் அவரது சொந்த ரத்தமாகும். சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ரத்தத்தின் மூலமாக நாம் அதை நம்முடைய பாவ மன்னிப்புக்காக ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் அவர் நமக்காக அந்த விதமான மரணத்தில் மரித்தார். அந்த ரத்த அளவானது உடைக்கப்பட்டு அதிலிருந்து பரிசுத்த ஆவி திரும்ப நம் மேல் வரும்படி வந்து ஒரு ஆவியின் பிறப்பினூடாக இப்பொழுது நாம் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம். ஆகையால் ஆதியும் அந்தமும் இல்லாத தேவனுடைய ஜீவனானது இயேசு கிறிஸ்துவுக்குள் உண்டான தேவனுடைய கிருபையினாலே எனக்கும் உங்களுக்கும் உரியதாக இருக்கிறது. அங்குதான் காரியமே உள்ளது. இப்பொழுது மீண்டும் நரகம் என்ற வார்த்தைக்கு சற்று நேரம் திரும்பிச் செல்வோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதாவது எரிகிற நரகம் உண்டென்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமையா, வேதம் அக்கறி கடலை பற்றி கூறியுள்ளது இப்பொழுது. ஆனால் அது ஒரு காலம் நித்தியமானதாக இருக்க முடியாது. வேதமோ ஒருபோதும் நித்திய நரகம் என்று கூறவில்லை. அது சதா காலங்களுக்கும் இருக்கும் நரகம் என்றுதான் கூறுகிறது. நித்தியம் என்ற வார்த்தையை கூறாதேயுங்கள். அது சதா காலங்களுக்கும் நரகம் என்றே கூறுகிறது. நரகம் பிசாசுக்காகவும் அவரது தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒன்றாகும். அது சதா காலங்களுக்கும் இருக்கும், ஆனால் நித்தியமானதாக இருக்காது. நான் அறிந்த வரையில் ஆத்மாவானது அதன் செய்கைக்காக ஒருவேளை 100 லட்சம் ஆண்டுகள் நரகத்தில் வாதிக்கப்படக்கூடும். தேவனுடைய பார்வையில் சதா காலம் என்பது எப்படி இருக்கக்கூடும் என்பது எனக்கு தெரியாது. அது ஒருவேளை 5 நிமிடங்களாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை 10 லட்சம் ஆண்டுகளாக இருக்கலாம், அது ஒருவேளை 100 லட்சம் ஆண்டுகளாக கூட இருக்கலாம். ஆனால் எப்படியும் அந்த ஆத்மா இல்லாமற் போகிற ஒரு வேளை வரும். வேதமோ இங்கே இவ்வாறு கூறியுள்ளது. பாருங்கள் பாருங்கள், ஜெயங்கொள்ளுகிறவன் 2 மரணத்தினால் சேதப்படுவதில்லை. முதல் மரணமானது நமக்கு பிரியமானவர்களிடத்திலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் மரித்தாலும் தேவனுடைய சமூகத்திற்குள் செல்வோம், அவருடைய பிரசன்னத்தை விட்டோ அகலமாட்டோம். புரிகிறதா? 2 மரணம் என்ற ஒன்று இருக்குமானால் அது நிச்சயமாக ஆத்மாவின் மரணமாகத்தான் இருக்க வேண்டும். உலகத்தை ஜெயங்கொள்ளுகிறவன் அல்லது உலகத்துக்குரிய காரியங்களை ஜெயிக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருப்பான். 2 மரணமானது அவனை தொடுவதில்லை. நித்திய ஜீவன் என்பது அதுதான்.
The sinner, the Bible said,
வேதம் சுகபோகமாக வாழ்கிற ஸ்திரி உயிரோடே செத்தவள் என்று கூறியுள்ளது. சரிதானே? பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். சாவதென்றால் என்ன? முழுவதுமாக பிரிக்கப்படுதல், இனி இல்லாதிருத்தல். புரிகிறதா? முழுவதும் அறுப்புண்டு போகுதல் என்பது சரியே. அறுப்புண்டு போ, இனிமேல் இல்லை என்றுள்ள கட்டம் எப்பொழுது ஏற்படும்? புரிகிறதா? அது எவ்வளவு காலம் இல்லாமற் போக நேரிடும்? அது எவ்வாறு இங்கு ஏற்பட்டதோ அதே நடைமுறையில் தான் அது இனி ஒன்றுமே இல்லை என்கிற நேரம் வரைக்கிலும் போகும். அது எதிலிருந்து உண்டாக்கப்பட்டதோ அங்கே அது திரும்பிச் செல்லும். நாம் அந்த ஜீவாணுவை எடுத்துக்கொண்டால், அதை பிளந்து பார்த்தால், அதை ஆராய்ந்து கொண்டே போனால், அப்போது நீங்கள் இறுதியில் முதல் ஜீவாணுவுக்கு வருவீர்கள். அந்த ஜீவாணுவை நீங்கள் பிளந்தால், நீங்கள் ரத்தத்தின் வேதிப்பொருளை பெற்று அப்பொழுது ரத்தத்தின் பல்வேறு வேதிப்பொருட்களுக்குள் வருகிறீர்கள். கடைசியாக அந்த ஜீவாணுவின் மிகவும் நுண்ணியமான ஒரு பாகத்துக்கு வருகின்றீர்கள். அதுதான் ஜீவனாகும். அவர்களோ அதை கண்ணுற முடியாது. அதை பற்றி அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த ஜீவனானது ஒன்றுமே இல்லை என்று கருதுகிற அளவுக்கு உள்ள கட்டத்துக்கு வருகிறது. அந்த ஜீவனின் வேதியியல் பண்பு என்ன? அதற்கு எந்த வேதிப்பொருளும் உள்ளது என்பதை நான் விசுவாசிக்கவில்லை. அது ஆவிக்குரியதாக இருக்கிறது. அதன் பிறகோ அக்கட்டத்தில் இறுதியாக அது முழுவதும் பிரிக்கப்பட்ட, இனிமேல் இல்லாமல் இருக்கிற ஒரு கட்டத்தை அடைந்து விடுகிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று வேதம் கூறியுள்ளது. இந்த சபைக்காலங்களில் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. சரீரம் முதலில் மறித்து விடுகிறது, அடுத்து ஆத்மா மறிக்கிறது, அதன் பிறகு அது இனி இல்லாமல் போய்விடுகிறது. பாருங்கள், அதனுடைய அதாவது அதை வேதம் கூறுகிறது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், நரகம் நித்தியமானது என்று இருக்குமானால் அப்பொழுது வேதம் தவறானதாக போய்விடும். ஏனென்றால் வேதத்தில் நரகம் சிருஷ்டிக்கப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. ஒரு மனிதன் நரகத்தில் நித்தியமாக இருந்து கொண்டிருப்பான் என்றால் அவன் உயிரோடு எரிய அவனுக்குள் நித்திய ஜீவன் இருக்க வேண்டும். அது சரிதானே? நல்லது. எத்தனை விதமான நித்திய ஜீவன்கள் உண்டு? ஒரே ஒரு நித்திய ஜீவன் தான் உண்டு. அது உண்மை. ஒரே ஒரு நித்திய ஜீவன் மட்டுமே. இப்பொழுது நீங்களோ புறப்பட்டு போய் சகோதரன் பிரணாம் அவர்கள் நரகம் உண்டென்று விசுவாசிக்கவில்லை என்று சொல்லிவிடாதீர்கள். சகோதரன் பிரணாம் நரகம் உண்டென்று தான் விசுவாசிக்கிறார். நரகம் ஒன்று உண்டென்று வேதம் போதிக்கிறது. இளைப்பாறுதலுக்கென ஒரு வாசஸ்தலம் உண்டு என்பது எவ்வளவு ரட்சகமோ, அதே ரட்சகமாய் தண்டனைக்கும் ஒரு ஸ்தலம் உண்டு. தனக்கு எதிராக பாவம் செய்கிற ஆத்மாவை தேவ நிச்சயமாக தண்டனைக்கு உட்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிப்பது நிமித்தம் நீ நிச்சயமாகவே தண்டிக்கப்படுவார். ஆனால் நீ முற்றிலுமாக இனிமேல் இல்லாமற் போகும் வேலை வரப்போகிறது. ஆனால் நீ முற்றிலும் நிர்மூலமாக்கப்பட எத்தனை லட்சம் ஆண்டுகள் பிடிக்கும் என்பது எனக்கு தெரியாது. நீங்களோ மறுபடியும் பிறக்கிற வரையிலும் நேரம் காலத்திற்கு கட்டுப்பட்ட வரையறைக்குட்பட்ட பிறவிகளாகவே இருப்பீர்கள். மறுபிறப்படைந்ததும் நீங்கள் முடிவில்லாத நித்திய பிறவிகளாக இருப்பீர்கள். நித்திய ஜீவனை உடையவளாக இருப்பதற்கு உங்களுக்கு இருக்கிற ஒரே படி என்னவெனில், நீங்கள் உங்களில் தேவனின் பாகத்தை உடையவளாக இருக்க வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள முடிகிறதா? நிச்சயமாக. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நான் அவரை நேசிக்கிறேன். நீங்கள் அவரை நேசிக்கவில்லையா? நித்திய ஜீவனை அடைந்திருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அது என்னை இனிமேல் வருத்தப்படுத்துவதில்லை. ஏனென்றால் இப்பொழுது நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. நான் அதை அறிந்திருக்கிறேன். நாம் யாவரும் அதை பெற்றிருப்போம் என்று நான் நம்புகிறேன். ஆம், நான் இங்கே இரேனியஸை பற்றி ஒரு குறிப்பு எழுதி வைத்துள்ளேன். அது சம்பந்தமாக இந்த வரலாற்று குறிப்பை வாசிக்கவும் என்று எழுதி வைத்துள்ளேன். இரேனியஸ் தன் ஊழியத்தில் அந்த பெந்தேகோஸ்தே மூல சபைக்குரிய அடையாளங்களை எல்லாம் அவரை பின்தொடரும்படி பெற்றிருந்தார். இப்பொழுது சபையானது பெந்தேகோஸ்தேவில் துவங்கியது என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சரி, எத்தனை பேர் பெந்தேகோஸ்தேவில் ஏற்பட்ட சபையை தேவன் அங்கீகரித்து உறுதிப்படுத்தினார் என்பதை விசுவாசிக்கிறீர்கள்? சரி ஐயா, அது தேவனுடைய முதல் சபை என்றிருந்தால் சபை என்று அதைத்தான் அவர் அழைத்தார். இப்பொழுது அவர் திராட்சை செடியாக இருக்கிறார். நாமோ அதன் கொடிகள். அந்த திராட்சை செடி இன்னொரு கொடியை படரவிட்டால் அது எப்படி இருக்கும்? அதுவும் பெந்தேகோஸ்தேவாகவே இருக்கும். ஆம், பெந்தேகோஸ்தே என்று பெயர் போட்டுக் கொள்வதால் அப்படியாக முடியாது. இப்பொழுது நம்மிடையே பெந்தேகோஸ்தே என்று பெயர் போட்டுக் கொண்டுள்ளவர்கள் உண்டு. அதுவும் மெத்தோடிஸ்ட், பேப்டிஸ்ட், பிரெஸ்பிடேரியன், பெந்தேகோஸ்தே ஆகியவை போன்றவர்கள்தான். அது வெறும் பெயர் தான். அதில் ஒரு பயனும் இல்லை, அதில் எந்த அர்த்தமும் இல்லை. பாருங்கள், ஆனால் பெந்தேகோஸ்தே அனுபவத்தை உங்கள் இதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பெற்றிருந்தால் நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருப்பீர்கள். அப்பொழுது தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று உரைத்திருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள். அதனால் இரண்டாம் மரணம் உங்களை தொட முடியாது. புரிகிறதா? தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அதை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள். தவறான காரியங்கள் செய்வதன் மூலம் நீங்கள் அப்படி செய்தால் அதற்குரிய தண்டனையை அடைந்திட வேண்டியது வரும். ஏனென்றால் வேதமோ நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று கூறியுள்ளது. அது சரிதானே? பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஓ, எதிர்வரும் காலங்களில் உள்ள ஒரு காலையில் அந்த நாளானது அற்புதமான நாளாக இருக்க போகிறது. உயிர்த்தெழுதல் அகில உலகத்திலும் ஒரே நேரத்திலேயே நடைபெறும் என்பதை காண்பிக்கும் முகமாக இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இரண்டு பேர் படுக்கையில் இருப்பார்கள், அதில் நான் ஒருவரை எடுத்துக் கொள்வேன் என்று கூறியுள்ளார். பாருங்கள், பூமியின் உரத்தில் பகலாயிருக்கையில் இன்னொரு பக்கத்தில் இரவாயிருக்கும். ஆகவே உயிர் தேடுதலும் எடுத்துக் கொள்ளப்படுதலும் உலக முழுவதிலும் ஒரே நேரத்தில் நடைபெறும். தேவ எக்காலம் துணிக்கும். அப்பொழுது இந்த ஏழு சபை காலங்களிலும் இருந்த அந்த சிறு மந்தையான ஒவ்வொரு சபையும் இங்கே 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 அந்த இரண்ட காலங்களுக்குள் சென்ற அந்த மிகச்சிறிய சபையும் இங்கே 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 அந்த சிறு கூட்டம் உயிரோடு இருந்திருப்பார்கள். ஏழாவது ஜாமத்தில் காணப்பட்ட அந்த பத்து கன்னியரும் டக்கரை சந்திக்க எதிர்கொண்டு போனார்கள். இப்பொழுது அவர்களில் ஏழு கன்னியர் புத்தி உள்ளவர்கள் என்பது நினைவிருக்கட்டும். சரியா? இல்லை, ஐந்து கன்னியர் என்றே நான் பொருட்படுத்துகிறேன். கர்த்தரை சந்திக்க பத்து கன்னியர் புறப்பட்டதில் ஐந்து பேர் புத்தி உள்ள கன்னியர், ஐந்து பேர் புத்தி இல்லாத கன்னியராயிருந்தனர். சரிதானே? இப்பொழுது அங்கே ஏழு ஜாமங்கள் உண்டாயிருந்தன. ஏழாவது ஜாமத்தின் இறுதியில் சிலர் இந்த ஜாமத்தில் உறங்க சென்றார்கள். சிலர் இந்த ஜாமம், சிலர் அந்த ஜாமம், சிலர் இந்த ஜாமம், சிலர் அது. ஏழாவது ஜாமத்திலோ இதோ மணவாளன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள புறப்பட்டு போங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அவர்கள் எழுந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். மற்றவர்கள் யாவரும் இங்கிருந்து எழுப்பினார்கள். ஓ, ஒரு அற்புதமான வேலையாக அது இருக்கும் அல்லவா? ஓ, நாம் ஒரு சிறு பாடலை பாடுவது உண்டு, அது உனக்கும் ஒரு அற்புதமான வேலையா இருக்கும். அது எனக்கும் என்னே ஒரு அற்புதமான வேலையா இருக்கும். நாம் ராஜா இயேசுவை சந்திக்க நாம் ஆயத்தமானால் அது என்னே ஒரு அற்புதமான வேலையா இருக்கும். இங்கே நம்மால் அதை பாட முடியுமா என்று நாம் பார்ப்போம். உமக்கு ஓர் அற்புத வேலை எது? எனக்கும் ஓர் அற்புத வேலை எது? நாம் எல்லோரும் நம் ராஜா இயேசுவை சந்திக்க ஆயத்தமானால் என்னே ஓர் அற்புத வேலையா இது இருக்கும். அது அற்புதமாயிருக்கும் அல்லவா? சுமக்கவோ பாரம் ஏதும் இல்லாத ஓ அங்கே அது அற்புதமாயிருக்கும் அல்லவா? இருதயத்து மணியோசை அனைத்தும் ஒலிக்க மகிழ்வுடன் பாடுவோம். ஓ, அது அற்புதமாயிருக்கும் அல்லவா? அங்கே அந்த பரம வீட்டை நீங்கள் அடைந்து விடுவீர்கள் என்று உங்களில் எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? அந்த வாசலை விட்டு புறம்பே போய்விடுவீர்கள் என்று எத்தனை பேர் அறிவீர்கள்? உங்களுக்கு தெரியாது. உங்களில் எத்தனை பேர் வெளியே போய்விட்டால் திரும்பி வந்து விடுவோம் என்பதை அறிந்துள்ளீர்கள்? உங்களால் சொல்ல முடியாது. ஆகவே இந்த ராத்திரியை தவறவிட வேண்டாம். இந்த ராத்திரியில் தேவனை விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் இந்த ராத்திரி ஒருவேளை உங்களுக்கு தருணம் அல்லது ஒரு சமயம் கிடைக்கும் கடைசி இரவாக இருக்கக்கூடும். நீங்கள் யார்? நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள்? எங்கே போக போகிறீர்கள்? அதை பற்றி உங்களுக்கு சொல்ல முடிந்த உலகிலுள்ள ஒரே ஒரு புத்தகம் இங்கே உள்ள இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பழமையான வேதாகமம் மட்டுமே. அந்த வேதாகமத்தை தான் நாம் விசுவாசிக்கிறோம். அந்த தேவனைத்தான் நாம் விசுவாசிக்கிறோம். நீங்கள் அந்த மனவாட்டியில் இல்லாவிட்டால், சிறுபான்மையான அந்த சிறு குடும்பினுள் நீங்கள் இல்லாவிடில், ஸ்தாபன கோட்பாடுகளினாலும் ஸ்தாபனங்களினாலும் கசக்கி பிடியப்பட்டு புறம்பாக்கப்பட்ட அந்த சிறு மந்தையில் நீங்கள் இல்லாவிடில், அந்த ஸ்லாகியத்தை பெறுவதற்காக நீங்கள் இந்த கூடாரத்தை சேர்ந்து கொள்ள வேண்டியதில்லை. நீங்கள் எதிலும் சேர்ந்து கொள்ள வேண்டியதில்லை. அந்த ராஜ்யத்தினுள் நீங்கள் பிறக்க வேண்டும். மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரஸ்பிடேரியன் ஆகியவற்றில் நீங்கள் ஐக்கியம் கொண்டிருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நீங்கள் எங்கே ஐக்கியம் கொண்டிருக்க விரும்பினாலும் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. பாருங்கள், நீங்கள் விரும்புகிற எவரோடும் உங்கள் ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன், நீங்கள் மறுபடியும் பிறந்து விட்டால் அப்பொழுது ஒரே விதமான சிறகுள்ள பறவைகள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். என்ன? ஒருவரிடம் ஒரு சமயம் கேட்டார், சகோதரன் பிரணாம் அவர்களே, ஜனங்களை மெத்தோடிஸ்ட் சபைக்கு திரும்பிச் செல்லுங்கள் என்று கூறுகின்றீர்களே என்று கேட்டார். அதற்கு நானோ, நிச்சயமாக அவர்கள் இவர்களை தூக்கி எறியட்டும், அப்பொழுது அவர்களுக்கு போவதற்கு வேறு இடமே இருக்காது, அப்பொழுது நீங்கள் பாருங்கள் என்று. அதெல்லாம் சரிதான், திரும்பி செல்லட்டும், நீண்ட காலம் அங்கே இருக்க போவதில்லை. நீங்கள் பாருங்கள், அங்கே நீடித்திருக்க முடியாது, மீண்டும் வருவார்கள். உங்களுக்கு தெரியும், நோவா பெரிய ஜலப்பிரளயத்திற்கு பிறகு பாதுகாப்பான இடமாகிய நோவாவின் பேடையிலே, நோவா ஒரு சமயம் பேடையை விட்டு காகத்தை வெளியே அனுப்பினார். காகமோ கரைந்து விட்டு சுற்றுமுற்றும் பார்த்து விட்டு சென்றது. அது அழுகின மாம்சத்தை தின்னும் பறவையானதால் அது மிகவும் திருப்தியோடு இருந்தது. அது ஒரு மறித்து போன உடலை விட்டு இன்னொன்றுக்கு பறந்து சென்று செத்து கிடக்கும் கோவேரிக்கடுதையின் அழுகி போன மாம்சத்தை வயிறு புடைக்க உண்டு விட்டு, அங்கிருந்து பறந்து செத்து அழுகி கிடக்கும் ஆட்டின் மாம்சத்தை வயிறு புடைக்க உண்டு விட்டு, பிறகு அங்கிருந்து இன்னொன்றின் மாம்சத்தை தின்ன போயிற்று. பல வகையான அழுகி போன உடல்கள் அதற்கு கிடைத்து விட்டது. எனவே இந்த காகம் இவ்வாறு அந்த அழுகிய உடல்கள் மேல் உட்கார்ந்து தின்று கரைந்து கொண்டே இருந்தது. ஓ, எனக்குத்தானே குதூகலம் உண்டாயிருக்கிறது என்று காகம் கரைந்து கொண்டே சென்றது. ஆனால் அவர்கள் இந்த சிறிய புறாவை வெளியே திறந்து விட்ட பொழுது அது வித்தியாசமான சுவாபத்தை உடையதாயிருந்தது. அழுகிய மாம்சத்தின் நாற்றத்தை அதனால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஏன்? புறாவுக்கு பித்தப்பை கிடையாது. பித்தம் இல்லாத ஒரே பறவை புறாதான். அவற்றை எல்லாம் அதனால் ஜீரணிக்க முடியாது. எனவே புறாவினால் செய்ய முடிந்த ஒரே காரியம், அது நேரே பேடைக்கு திரும்பி வந்து கதவை தட்டினது. நீங்களோ போக விரும்பும் இடமெங்கும் செல்லுங்கள், நான் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் ராஜ்யத்துக்குள் வாருங்கள் என்ற ஒரே காரியத்தை மாத்திரமே ஆகும். அப்போது நீங்கள் எங்கே போவீர்கள் என்பதை நான் அறிவேன். உங்களால் இனிமேல் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது சகோதரனே. எனவே நீங்கள், நான் வேறு விரிக்கும் கோட்டை கடந்து விட்டேன், நான் இந்த உலகத்தை என் பின்னே விட்டுவிட்டேன் என்று கூறுவீர்கள். ஆமையா, அதுதான் நிச்சயம். ஓ, அவர்கள் மேல்விட்டரையில் கூடி வந்து யாவரும் அவர் நாமத்தினால் ஜெபித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். ஊழியத்திற்கான வல்லமை வந்தது. அந்நாளில் அவர்களுக்கு அவர் என்ன செய்தாரோ அதையே உங்களுக்கும் அவர் செய்வார். நானும் அவர்களில் ஒருவர் என்று என்னால் கூற முடியும் என்பதில் நான் மகிழ்ச்சி கூறுகிறேன். நீங்கள் மகிழவில்லையா? அவர்களில் ஒருவன், நானும் அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று கூறிட முடிந்ததால் நான் மிகவும் மகிழ்ச்சியாய் உள்ளேன். அல்லேலூயா. அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று கூறிட முடிந்ததால் நான் மிகவும் மகிழ்ச்சியாய் உள்ளேன். இந்திரம் அதை குறித்து எத்தனை பேர் மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்கள்? ஓ என்ன வாருமென் சகோதரனே, இவ்வாசீர்வாதத்தை நாடுவீர். அது உன் இருதயத்தை பாவத்திலிருந்து சுத்திகரிக்கும். அது ஆனந்த மணியோசை உன்னில் ஒலித்திட செய்யும். அது உன்னுடைய ஆத்மாவில் தொடர்ந்து சுழற செய்யும். ஓ, அது என் இருதயத்தினுள் கொழுந்து விட்டு எரிகிறது. ஓ, அவர் நாமத்திற்கே மகிமை. நானும் அவர்களில் ஒருவன் என்று கூட முடிந்ததால் நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். நானும் அவர்களில் ஒருவன், நானும் அவர்களில் ஒருவன், நானும் அவர்களில் ஒருவன் என்று நான் கூறிட முடிந்ததால் நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். அல்லேலூயா. அவர்களில் ஒருவன், நானும் அவர்களில் ஒருவன், அவர்களில் நானும் ஒருவன் என்று கூறிட முடிந்ததால் நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். இப்பொழுது நான் பாடலின் அடுத்த அடிகளை பாடுகையில் நீங்கள் ஒவ்வொரு இரவும் செய்கிறது போல நீங்கள் உங்கள் கரங்களை மெத்தோடிஸ்டுகள், பேப்டிஸ்டுகள், பிரெஸ்பிடேரியன்கள் ஆகியவர்களோடு குலுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒருவருக்கொருவர் கை குலுக்கிக் கொள்ளுங்கள். முடிந்தால் ஒருவர் மெல்லும் பசையை இன்னொருவர் வாங்கி சுவைத்துக் கொள்கிற அளவுக்கு சிநேக பாவத்தை காட்டுங்கள். நாம் அதை பாடுகையில் இப்பொழுது ஒருவருக்கொருவர் சிநேகிக்கத்தக்க உண்மையுள்ள உண்மையான சிநேகத்தை காட்டுங்கள். அவர்களில் ஒருவன், நானும் அவர்களில் ஒருவன், நானும் அவர்களில் ஒருவன் என கூறிட முடிந்ததால் நான் மிகவும் மகிழ்கிறேன். அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், நானும் அவர்களில் ஒருவன் என கூறிட முடிந்ததால் நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். இந்த ஜனங்கள் கல்லாதவராயினும் உலக கீர்த்தி இல்லாதவராயினும் அவர்கள் யாவரும் தங்கள் பெந்தேகோஸ்தையை பெற்றுக் கொண்டு இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். அவர்கள் இப்போது தூரத்திலும் எங்கும் அவரது வல்லமை இன்னமும் மாறாமல் உள்ளது என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் இதை கூறிட முடிந்ததால் நான் மிகவும் மகிழ்கிறேன். இப்பொழுது நாம் இதை உண்மையாகவே பாடுவோம். ஓ, அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், நானும் அவர்களில் ஒருவன் என கூறிட முடிந்ததால் நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். அல்லேலூயா. அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன், நானும் அவர்களில் ஒருவன் என கூறிட முடிந்ததால் நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். சிமரணக்காரர்களைப் போல அவருக்காக இரத்த சாட்சியாக மறிக்க நீங்கள் விரும்புவீர்களா? மரணத்தை எதிர்கொள்ள வேண்டிய கட்டம் வந்தால் அதை எதிர்கொள்வீர்களா அல்லது பின்வாங்கி விடுவீர்களா? ஆமையா. ஓ தேவனே, அது எனக்கு இன்பமாயிருக்கும். ஆமையா, அந்த விதமாகத்தான் இந்த பிரசங்க பீடத்திலிருந்தே நான் போக விரும்புகிறேன். அது உண்மை. சமீபத்தில் ஜெர்மனி தேசத்தில் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கப் போகிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஓ, என்னை கொல்லவிருந்தவர்கள் இரவிலும் லக்கு தவறாது சுட வசதி உள்ள தொலைநோக்கி பொருத்திய துப்பாக்கியால் சுடவிருந்தனர். ஜெர்மன் ராணுவ வீரர்கள் என்னை சுற்றிலும் காவலில் இருந்து அந்த விதமாக என்னை காத்தனர். அப்பொழுது நான் இங்கே இந்த ஊழிய களத்திலேயே என்னுடைய கர்த்தருக்காக நான் மறிப்பது என்ன ஒரு அற்புதமான காரியமாக இருக்கும் என்று எண்ணினேன். ஓ என்ன, அது என்ன ஒரு அற்புதமான காரியமாக இருக்கிறது. நான் ஒரு சிறிய பாடலை பாடட்டும். நான் பாடலாமா? ஒரு சிறிய பாடலுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறதா? சரி, நான் அதை பாட முடிவதில்லை. அதை நான் பேசுவது போலத்தான் பாடுகிறேன். ஓ, நான் எப்பொழுதும் பாட விரும்புவது உண்டு. வரும் நாட்களில் ஒன்று நீங்கள் பரதீசில் உள்ள உங்களுடைய இனிமையான அந்த பெரிய வீட்டிற்கு போகும் போது அந்த காடுகளுக்குள்ளாக நானும் ரசல் கிரீச்சும் இந்த வேட்டைக்காக ஒன்றாக செல்வது போல அங்கிருப்போம். அங்கேதானே ஒரு சிறிய மரவீடு மூலையில் அமைந்திருக்கும். அதை பற்றி சகோதரன் நெவில் பாடுவதுண்டு. மகிமை வாழும் தேசத்தில் அம்மூலையில் எனக்கு ஒரு மரவீட்டை கட்டும் என்ற பாடலை அவர் பாடுவார். அவர் என்னுடைய இடத்தை பற்றித்தான் பேசுகிறார் என்று நான் நினைக்கிறேன். வரும் நாட்களில் ஒன்றின் காலை பொழுதில் நீங்கள் அந்த மகத்தான முகப்பு மண்டபத்தினுள் நடந்து செல்கையில் சுற்றுமுற்றும் இந்த விதமாய் பார்க்கையில் அங்கு மூலையில் ஒருவர் இவ்வாறு பாடுவதை நீங்கள் கேட்பீர்கள். ஆச்சரியமான கிருபை, எத்தனை இனிமை அதன் துணி! அதுவே ஈனனான என்னை ரட்சித்தது. நல்லது, தேவருக்கு ஸ்தோத்திரம். ஓ, சகோதரன் பிரணாம் இங்கு வந்துவிட்டார். அதோ அவர் அங்கே இருக்கிறார். அங்கே அவர் இப்பொழுது நின்று கொண்டு ஆச்சரியமான கிருபை என்று பாடுகிறதை நான் கேட்க முடிகிறது என்று கூறுவீர்கள். என்னை அங்கே கொண்டு போய் சேர்ப்பது அந்த ஆச்சரியமான கிருபைதான். அது உண்மையே. ஆனால் இது ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கிறது. ஆம், அதனால் தான் நான் இதை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அது ரத்தம் சொட்டிக் கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி சுவிசேஷம் ரத்தத்தால் சொட்டிக் கொண்டிருக்கிறது.
The blood of disciples who died for the
சத்தியத்திற்காக மரித்த சீஷர்களின் ரத்தம், இந்த பரிசுத்தாவியின் சுவிசேஷம் தொடர்ந்து ரத்தம் சொட்டுகிறது. இந்த பரிசுத்தாவின் திட்டத்திற்காக உயிர் நீத்த முதலாமவர் யோவான் ஸ்நானகன் தான். ஆனால் அவர் ஒரு மனிதனைப் போல மரித்தார். பின்பு கர்த்தராக இயேசு வந்தார். அவரை சிலுவையில் அறைந்தனர். ஆவியானவர் மனிதனை பாவத்திலிருந்து ரட்சிப்பார் என்று அவர் போதித்தார். அங்கே பேதுருவும் பவுலும் திவ்ய வாசகனாகிய யோவானும் இருந்தனர். இந்த சுவிசேஷம் பிரகாசிப்பதற்காக அவர்களோ தங்கள் உயிரை துறந்தனர். பண்டைய தீர்க்கதரிசிகளின் ரத்தத்தோடு தங்கள் ரத்தத்தையும் இவர்கள் கலந்தனர். அதனால் உண்மையான தேவனுடைய வார்த்தையை உத்தமமாக உரைக்க முடிந்தது. பலிபீடத்துக்கு கீழே உள்ள ஆத்துமாக்கள் இந்த ரத்த சாட்சிகள் எதுவரைக்கிலும் என்று கதறினர். தீங்கிழைத்தவர்களை கர்த்தர் தண்டிப்பதற்கான காலம் இன்னும் எவ்வளவு காலம்? கவனியுங்கள், விரைவாக.
But there's going to be more who will give their life's blood.
ஆனால் இன்னும் அநேகர் தங்கள் ஜீவனின் ரத்தத்தை கொடுக்கவிருக்கிறார்கள் இந்த பரிசுத்த சுவிசேஷத்திற்காகவும் அதனுடைய சிவப்பு ரத்த வெள்ளத்திலுமே. அது ரத்தம் சொட்டிக் கொண்டிருக்கிறது. ஆம், அதில் ரத்தம் சொட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த பரிசுத்தாபி சுவிசேஷம் ரத்தம் சொட்டிக் கொண்டிருக்கிறது. அது சத்தியத்திற்காக மரித்த சீஷர்களின் ரத்தம். இந்த பரிசுத்தாபி சுவிசேஷம் தொடர்ந்து ரத்தம் சொட்டிக்கொண்டே இருக்கிறது.
Yea, I say unto thee, my people, as the servant of the living God has brought forth his word unto thee this night, I say unto thee that the hour is upon the world. Yea, I speak unto thee, my people, that thou might be prepared. Yea, that thou might search thine heart, yea, saith the Lord. For I say that around the world this hour, there are many evil spirits now moving in high places. Yea, there are being things now prepared, saith the Almighty God, that shall bring these things to pass that my servant has spoke about. And I speak unto thee, my people, that when that hour has fully come, yea, when I shall bring these things to pass, yea, when thou shalt be demanded to make decisions in thine heart as to what thou would do, I say unto thee this night, wilt thou stand for the truth? Yea, wilt thou believe me, saith the Almighty God? Wilt thou purpose in thine heart to follow me, even as I prayed the way for thee? And I say unto thee, my sons and daughters tonight, be thou not discouraged, for I say there are dark days that lie before thee. But I speak unto thee that thou might take courage, for I shall visit my people with great power. I shall vindicate my works, saith the Lord. I shall prove my people, for I say unto thee that I shall try them, and I shall perfect them, and they shall know that I am the great Almighty God that has redeemed them, saith the Lord.
Amen. I say unto thee, my people, this night, that as I have spoken again this evening unto thee, thou must search thine heart. Thou must recognize me this night, for I come into thy midst to bring thee these tidings, not to frighten thee, for I am the God of Abraham, Isaac, and Jacob, and I walk among thee this day. I say unto thee, my people, that thou should persevere in faith, that thou should lay aside these fancies and these feelings for personal affections, that thou should set thine heart upon thy God, that thou should depart from foolishness, that thou should put these human ways away from thee, that thou should turn unto my spirit and allow me to glorify my name through thy being. I say unto thee this night, be zealous and turn from thy foolishnesses. Cast aside thy fear, for I am thy God that watches over thee this night, and mine eyes shall run to and fro. As I have spoken, so will I perform it even unto the end. Therefore, look unto me, and believe me, and repent from thy wickedness, and from thine unbelief, and from thy fears, and come unto me, and serve me.
மகிமை ஆமென் ஆமென் மகிமை ஆமென்
ஆமென் He that has an ear, let him hear what the Spirit saith unto the churches.
ஆமென் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்.
ஐ லவ் ஹிம்.
நான் அவரை நேசிக்கிறேன்.
வர்ஷிப் நவ.
இப்பொழுது ஆராதியுங்கள். அவர் என்ன செய்வார் என்று பாருங்கள். நீங்கள் இதற்கு முன்னால் ஒருபோதும் அவரை நேசித்திருக்காவிடி, இப்பொழுது நீங்கள் அவரை நேசிக்க விரும்புகிறீர்களா? அப்படியாயின் நீங்கள் எழுமி நின்று அவரை அடையாளம் கண்டுகொண்டு உங்கள் இரட்சகராக அவரை ஏற்றுக்கொள்வீர்களா? என்னை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக சகோதரனே. சம்பாதித்தார் யாராவது எழுமி நின்று இப்பொழுதே அவர்களுக்கு தேவை, நான் அவரை நேசிக்க விரும்புகிறேன் என்று கூற விரும்புகிறீர்களா? ரட்சிப்பை கல்வாரியிலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக சகோதரியே. தேவன் பின்னால் இருக்கிற அந்த வலுவான பெண்மணியை ஆசீர்வதிப்பாராக. நான் அவரை நேசிக்கிறேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அவர் என்னை முந்தி நேசித்தார். சம்பாதித்தார் என் ரட்சிப்பை கல்வாரி மரத்தினிலே. எங்கள் பரமபிதாவே, இங்கே நின்று கொண்டிருக்கிற இம்மூவரையும் நீர் பார்க்கிறீர். ஓ தேவனே, நித்தியமானவரே, நீர் இறக்கமாயிருக்க வேண்டும் என்று நான் உம்மிடம் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய ஒவ்வொரு பாபத்திற்கும் மன்னிப்பை அருளி ரட்சிப்பையும், அவர்கள் ஜீவியத்தில் பரிசுத்த ஆவியையும் அருளும். அதனால் அவர்களுடைய ஜீவியத்தில் அவர்கள் இரண்டாம் மரணத்தினால் தொடப்பட மாட்டார்கள். இன்றிரவில் அவர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கையில் ஏதோ ஒன்று சமீபமாக இருக்கிறது என்பதை அவர்கள் தெளிவாக உணர்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் ஜனங்களுக்குள்ளாக இறங்கி வேத வாக்கியங்களின்படியே அது கிரியை செய்து மூன்று செய்திகள் உரைக்கப்பட்டன. ஓ தேவனே, ஒவ்வொரு நபருக்கும் ஒரு செய்தி. இப்பொழுதும் பிதாவே, நீர் இரக்கமாயிருக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த விலையேறப்பட்ட ஆவியானவர் எங்கள் மத்தியில் நிலைத்திருக்கட்டும். அதை நாங்கள் பயபக்தியோடு கனம் பண்ணுவோமாக. தேவனே, அதை அளித்தருளும். இந்த ஆத்துமாக்களை உடைய பாதுகாப்பில் வைத்துக் கொள்ளும். பிதாவே, இவர்கள் இந்த ராத்திரியில் கொடுக்கப்பட்ட செய்தியின் கனிகளாயிருக்கிறார்கள். அது எங்கள் மத்தியில் உரைக்கப்பட்ட பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து வந்த செய்தியாகும். பிதாவாகிய தேவனே, நீர் அவர்கள் ஜீவிய காலம் முழுவதிலும் அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கிறிஸ்துவின் ரத்தத்தாலும் கிருபையாலும் ரட்சிக்கப்பட்ட அவர்களை அங்கே அந்த முடிவில்லா உலகில் நாங்கள் சந்திக்க உதவியருளும். நாங்கள் அவர்களை உம்மிடம் கொடுக்கிறோம். பிதாவே, அவர்களை உமது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும். நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் இதை கேட்கிறோம். ஆமீன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் சகோதரர்களே, அந்த ஜனங்களுக்கு அருகாமையில் நின்று கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களே, அவர்கள் அமரும்போது அவர்களோடு கைகுலுக்கி அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கூறுங்கள். பரிசுத்த ஆவி எவ்வளவாய் ஒழுங்குள்ளதா இருக்கிறது என்றும் அது எப்படி சரியானபடி ஆராதனையின் முடிவில் கிரியை செய்கிறது என்பதையும் பார்க்கிறீர்களா? யாராவது அந்நிய பாஷையில் பேசுகிறது உண்டானால் அது இரண்டு பேர் மட்டும் அல்லது மிஞ்சினால் மூன்று பேர் மட்டும் அடங்கவும் அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் என்று வேதம் கூறியுள்ளது. நீங்கள் பாருங்கள், நான் செய்தி கொடுத்துக் கொண்டிருக்கும் போது அல்ல, அது முடிந்த பிறகே பேச வேண்டும். அவ்விதமாகத்தான் அக்காரியம் இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் உண்மையான பயபக்தியோடு ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு செல் கொடுக்க வேண்டும். அப்பொழுது என்ன சம்பவிக்கிறது? பாவிகள் உணர்த்து விற்கப்பட்டு மனம் திரும்ப எழும்புகிறார்கள். ஓ, எண்ணி பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் கூட வார்த்தையானது வெளிப்பட்டுக் கொண்டிருக்கையில் அமைதியாயிருக்கிறார். உரிய நேரத்தில் வந்து பிரதியட்சமாகிறார். அந்நிய பாஷைகளில் பேசுகிற இங்கிருக்கிற ஜனங்களில் சிலரை நான் அறிவேன். இன்று அந்நிய பாஷைகளில் பேசிய மூவரையுமே நான் அறிவேன். பாஷைகளுக்கு வியாக்கியானம் கொடுத்தவர்களையும் கூட நான் அறிவேன். அவர்கள் வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக பாவமற்று இருப்பதை நான் அறிவேன். இங்கே சகோதரன் நெவில் அவர்கள் நம்முடைய மெய்ப்பன் மெத்தோடிஸ்ட் ஊழியக்காரராய் இருந்தார். இங்கே அமர்ந்திருந்த மெத்தோடிஸ்ட் சபை ஊழியக்காரராய் இருந்த சகோதரர் ஜூனியர் ஜாக்சன் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார். மற்றொரு மெத்தோடிஸ்ட் பிரசங்கியாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார். அது உண்மை. இவர்களுக்கு அந்நிய பாஷைகளில் பேசுதலும் பாஷைகளின் வியாக்கியானித்தலும் உண்டு. நாம் எவ்வாறு சபையை பெற்றுள்ளோம் என்றும் ஒவ்வொருவரும் எப்படி பயபக்தியா இருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனியுங்கள். தேவன் பேசுகிறார். அவர் எவ்வாறு வேதத்தின்படியே சரியாக பேசுகிறார் என்பதை நீங்கள் பாருங்கள். செய்தியானது சரியாக மக்களை போய் எட்டவில்லை என்றால் அவர் அதை மீண்டும் பேசுகிறார். ஆனால் மூன்று தடவைகளுக்கு மேல் பேசுவதில்லை. பாருங்கள், இது வேத வாக்கியங்களின்படி உள்ளதாகும். பாருங்கள், அவர் அந்த செய்தியை கொடுப்பார், ஆனால் பிரசங்கத்தினுடைய குழப்பிடுவதாக இருக்காது. ஏனெனில் தீர்க்கதரிசிகளின் ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கியிருக்கிறது. ஒவ்வொருவரும் அமைதியாக கேட்கவும். இப்பொழுது அந்த விதமாகத்தான் சபையானது ஒழுங்குக்குள் இருக்க வேண்டும். வெளியிருந்து இங்கு வந்திருக்கிற ஜனங்களே, நான் உங்களிடம் கூறுவது என்னவெனில், இதை பற்றி நான் கூறுவதை கேட்டிருக்கிறீர்கள். அந்த விதமாகத்தான் அது இருக்க வேண்டும். பாருங்கள், செய்தியானது புறப்பட்டு செல்கிறது, அதற்குரிய பலன்களை பார்க்கிறீர்களா? அது அப்பொழுதே சம்பவிக்கிறது. பகுத்தறிதல் அல்லது வேறேதோ ஆவி அதை போல ஏதாவது சம்பவிக்கிறது. அவர் அற்புதமானவர் அல்லவா? ஓ, இங்கே பரிசுத்த பவுலினால் ஏற்படுத்தப்பட்ட அதே காரியம் இன்னும் இங்கே ஒழிந்து போகவில்லை. அது அப்படியே இங்கேயும் தொடர்கிறது என்பதை அறிந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். மாறாமல் அப்படியே இருக்கிறது. ஓ, நான் அவர்களை ஒருவன் என்று கூறிக்கொள்ள முடிந்ததற்காக நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீங்கள் அவ்வாறு இல்லையா? சரி, நாளை இரவு 7 மணிக்கு நாம் லவோதிக்கேயர் காலத்தை எடுத்துக் கொள்ளப் போகிறோம். அது விவாகம் நடந்த காலம். உங்களால் முடிந்தளவு நீங்கள் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் இன்றிரவு சற்று தாமதமாக வந்தேன், ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் பேசுவதினால். ஆனால் இன்றிரவில் முந்தியே முடிந்துவிட்டது. 9:20 முடிந்துவிட்டது. வழக்கமாக நான் இங்கே 10 அல்லது 11 வரைக்கும் இருப்பது உண்டு. ஆகவே இன்றிரவு சற்று முன்கூட்டியே முடித்துள்ளோம். கர்த்தருடைய செய்தியை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தீர்களா? உண்மையாகவே நீங்கள் கேட்டு மகிழ்ந்தீர்களா? அது உங்கள் ஆத்மாவை போஷிக்கிறதாயிருக்கிறது. என் பிள்ளைகளே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா? நான் உங்களை என் முழு இதயத்தோடு நேசிக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சில வேளைகளில் ஆவியானவர் என்னை பற்றிக் கொள்ளும் போது இரு பக்கங்களிலுமே அது வெட்டுகிறது. அந்த விதமாகத்தான் வார்த்தையானது இருக்கிறது. அது இருவரும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயிருக்கிறது. அது உள்ளும் புறமும் வருகையிலும் போகையிலும் ஒவ்வொரு வழியிலும் வெட்டுகிறது. ஆனால் அதுவே நம்மை விருத்த சேதனம் செய்கிறது. விருத்த சேதனம் மிகையான மாம்சத்தை நாம் பெற்றிருக்க வேண்டியிராத காரியங்களை வெட்டி எடுத்து விடுகிறது. நீங்கள் இந்த பாஷைகளின் வியாக்கியானத்தில் ஆவியானவர் கூறியதை கேட்டீர்களா? அதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதில் அந்த மதியத்தை நிறுத்துங்கள் என்று கூறப்பட்டது. அது நம்மை விருத்த சேதனம் செய்கிறது. உண்மையாயிருங்கள், நாம் யாவரும் பாதையை விட்டு தவறி போய்விட்டோம். ஆனால் தேவன் எவ்வாறு நம்மை சரியான பாதையில் கொண்டு வர வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கவில்லையா? அவர் நிச்சயமாகவே அவ்வாறு செய்கிறார். நான் அதற்காக நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். நீங்கள் அவ்வாறு இல்லையா? நீங்கள் தான் இங்கே இசைப்பேடையை இசைக்கிறவரா? நான் பார்க்கவில்லை. டெடி இருக்கிறாரா? அவரை நான் எங்கும் பார்க்க முடியவில்லை. இது இவரா? சரி சகோதரியே, நீங்கள் விரும்பினால் வாசியுங்கள். சகோதரன் டால்டன் அவர்களே, அது உங்களுடைய மகளா? மருமகள். சரி, நல்ல அருமையான இளம் பெண்மணி. நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருப்பதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, நம்முடைய ஆராதனைக்கு முடிவாக நாம் பாடும் அழகான நல்ல அந்த பாடல் என்ன? முடிக்கு முன்னர் ஒரு பாடலை பாட இப்பொழுது முயற்சிப்போம். சகோதரியே, இயேசுவின் நாமத்தை உன்னோடு கொண்டு செல் என்ற பாடலை பாடும் முன் ஒரு நிமிடம் சற்று பொறுங்கள். குடும்ப ஜபத்தை மறக்க வேண்டாம் என்ற அந்த பாடலை எத்தனை பேர் அறிவீர்கள்? எத்தனை பேர் உங்களுடைய குடும்பத்தில் குடும்பமாக ஜபிக்கிறீர்கள்? ஓ, அது நல்லது. இப்பொழுது பழங்காலத்தில் பாடப்படும் அதை பாட ஒரு முறை நாம் முயற்சிப்போமாக. குடும்ப ஜபத்தை மறக்க வேண்டாம். Jesus wants to meet you. Yes, அங்கே உங்களை சந்திக்க விரும்புகிறார். He will take your every. அவர் உங்களுக்கான எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வார். Oh, don't forget. Oh, குடும்ப ஜபத்தை மறக்க வேண்டாம். நீங்கள் அதை விரும்புகிறீர்களா? மீண்டும் அதை முயற்சிப்போம். குடும்ப ஜபத்தை மறக்க வேண்டாம். இயேசு உங்களை அங்கே சந்திக்க விரும்புகிறார். அவரை சந்தித்து பேச ஒரு நேரம் உங்களுக்கு இப்பொழுது கிடைத்துவிட்டது. உங்களுக்கான எல்லாவற்றையும் அவர் கவனித்துக் கொள்வார். ஓ, உங்களுடைய குடும்ப ஜபத்தை மறக்க வேண்டாம்.
Sure can, sister.
சகோதரி நாஷ், அது மிகவும் அருமையானது. ஓ, நீங்கள் அப்படியே நம்பினால் நலமாயிருக்கும்.
If we trust and never doubt, he will surely.
நாம் சந்தேகமின்றி நம்புவோமானால் அவர் நிச்சயம் விடுவிப்பார். உங்கள் பாரத்தை கர்த்தரிடம் கொண்டு சென்று அங்கே அவைகளை விட்டுவிடுங்கள். அங்கே அவைகளை விட்டுவிடுங்கள். அங்கே அவைகளை விட்டுவிடுங்கள். உங்கள் பாரத்து கத்தரண்டை கொண்டு சென்று அவைகளை அங்கேயே விட்டுவிடுங்கள். நாம் சந்தேகமின்றி நம்புவோமானால் அவர் நிச்சயம் விடுவிப்பார். எனவே உங்கள் பாரத்தை எல்லாம் கத்தரிடம் எடுத்துச் சென்று அவைகளை அங்கே விட்டுவிடுங்கள். நீங்கள் இந்த பழங்காலத்து ஞான பாட்டுகளை விரும்பவில்லையா? ஓ, அப்பாடல்களை பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தங்கள் பெனாக்களை வைத்து எழுதியுள்ளார்கள் என்பதை அவைகளை படித்து பார்க்கையில் தெரிகிறது. ஃபேனி கிராஸ்பி என்ற அந்த குருடான பெண்மணியையோ அந்நாட்களில் இருந்த உலக பிரகாரமான மக்கள் அணுகி அவளை உலக பிரகாரமான பாடல்களை தங்களுக்கு எழுதும்படி செய்ய முயன்றனர். நீ ஒரு ஐஸ்வர்யமான பெண்ணாகலாம் என்று கூறினார்கள். அந்த பெண்மணியோ, நான் என் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு நான் அர்ப்பணித்துள்ளேன், என்னுடைய எல்லா திறமைகளையும் அவருக்கே நான் அர்ப்பணித்துள்ளேன் என்றாள். உங்களுக்கு தெரியுமா, அப்பெண்மணி குருடாயிருந்தாள். என்னுடைய ஜீவியம் மற்றும் என்னுடையதெல்லாம் கிறிஸ்துவுக்கே சொந்தம் என்றாள் அவளே கூறினாள். அந்த உலக பிரகாரமான மக்கள் அவளுக்கு அளித்த அந்த வாய்ப்பினை அவள் தள்ளிவிட்டபடியினால் அவளிடம் கடுகடுப்பாக பேசினர். அவள் தன்னுடைய சிரேஷ்டபுத்திர பாகத்தை திரு பிரஸ்லி இன்னும் மற்றவர்களைப் போல விற்றுப்போடவில்லை. ஆனால் அவள் தன் உத்தமத்தை காத்துக் கொண்டாள். எனவே அவர்கள் அவளை விட்டுவிட்டனர். ஆனாலும் அவர்கள் அவரிடத்தில், நீ பரலோகத்திற்கு போகும்போது இங்கு இருக்கிறது போலவே இருக்கும்படியான ஒரு இடமாக இருந்தால் அப்பொழுது நீ இங்கு இருப்பது போலவே குருடாயிருப்பாய் என்று கூறி, அப்பொழுது நீ குருடாயிருந்தால் நீ எப்படி அவரை அறிந்து கொள்வாய் என்று கேட்டனர். அதற்கு அவளோ, நான் அவரை அறிவேன், நான் அவரை அறிந்து கொள்வேன் என்றாள். அவர்களோ, நீ அங்கும் குருடாகவே இருந்து விட்டால் என்று கேட்டனர். அதற்கு அவளோ, அவருடைய கரத்தில் உள்ள ஆணி கடாவப்பட்டதின் காயத்தடும்புகளை தடவி பார்த்து அறிந்து கொள்வேன் என்றாள். இவ்வாறு கூறிவிட்டு அவர்களை விட்டு நடந்து சென்று இதை பாடினாள். அவரை நான் அறிந்திடுவேன், அவரை நான் அறிந்திடுவேன். மீட்கப்பட்ட அவர் பக்கத்தில் நான் நிற்பேன். ஆணி கடாவப்பட்ட அவருடைய கைகளில் உள்ள காயத்தடும்புகளினால் நான் அவரை அறிவேன், நான் அவரை அறிவேன். ஓ, என்னுடைய இயேசுவே, எனக்காக அப்பால் அந்த ஐந்து விலையேறப்பெற்ற ரத்தம் கசிந்து கொண்டிருக்கிற காயங்களை பார்க்கையில் நான் எவ்வாறு விலையேறப்பெற்ற அவரை மறுதளிக்க முடியும்? நான் போகட்டும், எந்த வழியிலாயினும் நான் செல்லட்டும், ஆனால் நான் மறிக்கட்டும். நான் அங்கே எனக்காக மறித்து ரத்தம் கசிந்த நிலையில் இருக்கும் விலையேறப்பெற்ற அவரை ஒருபோதும் மறுதளியாமல் இருக்கட்டும். ஆம், நீங்கள் இன்றிரவு இங்கிருந்து புறப்பட்டு செல்கையில் இயேசுவின் நாமத்தை உங்களோடு எடுத்துச் செல்லுங்கள் என்று நீங்கள் பாட வேண்டும். சரி சகோதரியே, நாம் யாவரும் இப்போது எழுந்து நிற்போமாக. இயேசுவின் நாமத்தை உங்களோடு எடுத்துச் செல்லுங்கள். துயரமும் துக்கமுமான பிள்ளையே, அது உனக்கு மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் அளிக்கும். நீங்கள் செல்லும் இடமெங்கும் அதை எடுத்துச் செல்லுங்கள். விலையேறப்பற்ற நாமம், விலையேறப்பற்ற நாமம். ஓ எவ்வளவு இனிமை, ஓ எவ்வளவு இனிமை! பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் மகிழ்ச்சியுமாமே. விலையேறப்பெற்ற நாமம், விலையேறப்பெற்ற நாமம். ஓ எவ்வளவு இனிமை, பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் மகிழ்ச்சியுமாமே. இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில் மெதுவாக பாடுவோம். இயேசுவின் நாமத்தில் பணிந்து அவரது பாதத்தில் மூங்குப்புற விழுந்து வணங்கி நம்முடைய யாத்திரை முடிவரும் போது பரலோகத்தில் ராஜாதி ராஜாவாக நாம் அவருக்கு முடி சூட்டுவோம். விலையேறப்பெற்ற நாமம், ஓ எவ்வளவு இனிமை, பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் மகிழ்ச்சியுமாமே. விலையேறப்பெற்ற நாமம், ஓ எவ்வளவு இனிமை, எவ்வளவு இனிமையானது! பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் மகிழ்ச்சிக்குமாமே.